Amen. Only be. Everyone say it. All things are possible.
கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நின்ற வண்ணமாய் தரித்திருப்போமாக. அவருடைய வார்த்தையை யாத்ராகமும் 4 அதிகாரத்திலிருந்து நாம் வாசிப்போமாக. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான், அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போலாயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தின் சத்தத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தின் சத்தத்தை கண்டு நம்புவார்கள்.
And it shall come to pass if they will not believe thee, these two signs, neither hearken unto thy voice, that thou shalt take of
the water and pour on dry land, and the water which thou hast taken out of the river shall become blood. நதியில் மொண்ட நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார். நாம் ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இப்பொழுது இந்த மாலை வேளையில் உங்களிடத்தில் இருக்கிற ஒரு வேண்டுகோளை கர்த்தரிடத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால், வெறுமென உங்களுடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே என்னை இப்பொழுதே நினைவு கூறும், நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அந்த மண்டை நோக்கியவாறே நாங்கள் எங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நீர் வர தாமதிக்குமேயானால் நாங்கள் மீண்டும் அந்த மண்ணிற்கே திரும்புவோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த மாலை வேளையில் மீண்டுமாய் உம்மை நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவில் உள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையினால் தேவனுக்குள் இருக்கிற எல்லோரையும் கிறிஸ்து அவரோடு கொண்டு வருவார். இந்த மகிமையான வாக்குத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே என்னையும் கூட நீர் நினைவு கூற வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். இன்றிரவு இந்த விசுவாசத்தின் முடிவின் வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக இயேசுவானவர் அவ்வளவு மெய்யானவராய் இருக்கும்படியாகவும், இன்றிரவிற்கு பிறகு எங்கள் மத்தியில் ஒருவரும் பலவீனமான நபராய் இல்லாதிருக்கும்படியாகவும், இன்றிரவு நீர் ஜனங்களுக்கு அப்படிப்பட்டதான விசுவாசத்தை தந்தரிட வேண்டும் என்றே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பாவியும் கர்த்தராக இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்து, பின்னர் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி தன்னுடைய இருதயத்தை உம்மண்டை ஒப்புவித்து ஆவியினால் நிரப்பப்படுவானாக. இந்த கடைசியான பொல்லாத மணி நேரங்கள் ஒரு பெரிய நிழலைப் போல பூமியின் மீது ஊர்ந்து வருவதை நாங்கள் காண்கிறோம். தேவனே, இன்றிரவு தெய்வீக வழிநடத்துதலுக்காகவும் பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு எங்களுக்கு தேவையாயிருக்கிற ஜீவ அப்பத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிட்டு தருவாராக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம்.
I'm trusting that tonight we'll be able to accomplish that which we're trying.
தேவனில் விசுவாசமுடையவர்களாய் இருக்கும் உண்மையை ஜனங்கள் காணும்படி செய்ய நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறதை இன்றிரவு நிறைவேற்ற முடியும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாளை பிற்பகல் 2:30 ஜெப அட்டைகளோடு உள்ள யாவருக்கும் ஜெபிக்கப் போவதாயிருக்கிறோம். ஆகையால் ஜெப அட்டைகள் இல்லாமல் யாருமே விடப்படவில்லை என்று நிச்சயமுடையவர்களாயிருக்கிறோம். ஒவ்வொரு இரவுமே நாங்கள் சில ஜெப அட்டைகளை கொடுக்கிறோம். நாளைய தினமும் அவர் மீண்டும் ஜெப அட்டைகளை கொடுப்பான். கூட்டம் துவங்குவதற்கு முன்னர் ஏறக்குறைய 130 என்ற எண்ணிலிருந்து அல்லது அதை போல ஒரு எண்ணிலிருந்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். ஜெபிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறவர்கள் யாவரும் உங்களுடைய அன்பான மற்றவர்களும் வந்து ஒரு ஜெப அட்டையை பெற்றுக் கொள்ளட்டும். நிச்சயமாகவே ஒரு ஜெப அட்டையை பெற்றுக் கொள்ள அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். நான் ஜனங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன், அதாவது அவர்களுக்காக அவர்கள் மீது கரங்களை வைத்து ஜெபிக்கப் போகிறேன். இப்பொழுது உங்களுடைய விசுவாசம் அவரை உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசுவின் பிரசன்னத்தில் உயர முடியவில்லை என்றால் அப்பொழுது நாங்கள் உங்கள் மீது கரங்களை வைத்து ஜெபித்தால் அது உதவியாக இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்யும்படிக்கு நாங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி இங்கே இருக்கிறோம். நான் அதை நீண்ட நேரமாக காலதாமதமாகும் வரை தள்ளி போட காரணம் என்னவெனில், என்னால் முடிந்த அளவு ஒவ்வொன்றையும் கண்டு அதன் நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவைகளின் பேரில் தேவனிடத்தில் தொடர்பு கொள்ளவேயாகும். நாம் அதிகமான பேர்களை உடையவர்களாய் இல்லை, கட்டிடமும் பெரியதாக இல்லை, எனவே நாம் அதிகமான ஜனங்களை உடையவர்களாய் இல்லை. ஆகையால் நாம் நாளை பிற்பகல் இங்கே நம்மிடத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபிக்கும்படி பொறுப்பேற்று நடத்த முடியும். வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்காகவே அந்த நோக்கத்திற்காகவே அதை பிற்பகலில் வைக்கிறோம். நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த பயணத்தில் ஒரு மேலான வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கும்படி எங்களால் முடிந்த ஏதாவது காரியத்தை செய்யவும் பாரத்தை இலகுவாக்கவுமே நாங்கள் இங்கிருக்கிறோம். ஆகையால் எந்த நேரத்திலும் எவரேனும் கர்த்தராகிய இயேசுவண்டை வர வேண்டும் என்று அவர்கள் உணர்கையில் ஆராதனையின் எந்த பாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பொருட்படுத்தாமல் உடனடியாக அப்பொழுதே நீங்கள் வரலாம். பீட அழைப்பு விடப்படும் வரையில் காத்திருக்க வேண்டாம். அழைப்பு விடுவிக்கப்படும் வரையில் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் உடனடியாக அப்பொழுதே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உடனே மேலே வந்து அப்பொழுதே அவரை அறிக்கை பண்ணுங்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் ஆத்துமாக்கள் பிறப்பதை காணுவதே நாம் இங்கிருப்பதன் நம்முடைய முக்கிய நோக்கமாயிருக்கிறது. இப்பொழுது நாளை ஞாயிற்றுக்கிழமையாகும், எனவே சபைகளில் ஞாயிறு வேதப்பாட பள்ளி இருக்கும். அந்த காரணத்தினால்தான் நாம் எந்த ஆராதனைக்குமே குறுக்கீடு செய்யாதபடி நாம் நம்முடைய ஆராதனைகளை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குமே அவன் செல்லக்கூடிய ஒரு தாய் சபை இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எங்காவது விசுவாசிகளை சந்தித்தாக வேண்டும். நீங்கள் எங்கே சந்திக்கிறீர்களோ அதுவே சபையாகும். இப்பொழுது நான் இங்கு வசித்திருந்தால் நான் இங்குள்ள இந்த சபைகளில் ஒன்றை சேர்ந்தவனாயிருப்பேன். இந்த போதகர்கள் இங்கே ஒத்துழைப்பு அளிக்கின்றவர்களாகவும் வெளியே எடுத்துக் கூறுகின்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏன்? காரணம் என்னவெனில், அவர்கள் இங்கே எல்லா ஜனங்களுக்கும் காணும்படியாக மேடையில் அமர்ந்து கொண்டு இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஆதரவளிக்கிறார்கள். அவர்கள் இந்த விதமான ஊழியத்திலும் தெய்வீக சுகமளித்தலிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலும் விசுவாசம் கொள்கிறார்கள். அவர்கள் இவைகளுக்கு சாட்சி கொடுக்கும்படியாகவே இங்கிருக்கிறார்கள். என்னை இங்கு வரும்படியாக அழைத்திருந்தவர்கள் அவர்களே ஆகும். எனவே அவர்களுடைய சபையோருக்கு உதவியா இருக்கும்படியாகவே கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை அளித்திருக்கலாம். இப்பொழுது தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் எல்லா ஆவிக்குரிய பயன்களையும் முடிந்த அளவு பெற்றுக் கொள்ளும்படியாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவரே ஒரு உண்மையான போதகராவார். அதாவது அவர் தேவனுக்காக தன்னுடைய சபை செயலாற்றும்படி உதவி செய்ய தன்னால் முடிந்த அளவு முயற்சித்துக் கொண்டிருப்பார். அதை போன்ற ஒரு போதகருக்கான வியந்து பாராட்டுதலில் நான் நிச்சயமாகவே என்னுடைய மரியாதையை செலுத்துவேன். இந்த மனிதர்கள் அதை கடினமாகவும் கூட செய்ய வேண்டியதாக இருந்தது. அது உண்மையா இருக்கும் என்று உங்களால் விசுவாசிக்க முடியும். அவர்கள் அதை கடினமாக செய்ய வேண்டியதாக இருந்தது. அத்தகைய மகத்தான தேவனுடைய மனிதர்களுக்காக நான் நிச்சயமாகவே நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய திடநம்பிக்கைகளிலும் விசுவாசத்திலும் பேரிலான தங்களுடைய கடமையின் பாதையையும் தங்களுடைய ஸ்தானத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டிருக்கின்றனர். தேவன் அவர்களை என்றென்றைக்குமாய் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கு ஒரு அந்நியராயிருந்தால் இந்த சகோதரர்கள் தங்களுடைய சபைகளை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் கண்டறியுங்கள். நாளை அவர்களை விஜயம் செய்யுங்கள். அவர்கள் சிறப்பு ஆராதனைகளை வைத்திருப்பார்கள். பல்வேறுபட்ட சபைகளில் பேசப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களும் இங்கிருக்கிறார்கள். எனவே நாளை அவர்களிடத்தில் இருங்கள். அதன் பின்னர் நாளை பிற்பகல் நீங்கள் முடிவான ஆராதனைக்கு வருவீர்களேயானால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைவோம். இது எல்லா சபைகளுக்காகவும் எல்லா ஸ்தாபனங்களுக்காகவும் ஒவ்வொருவருக்கானதுமாயுள்ளது. ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகின்றீர்கள். மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், பெந்தேகோஸ்துகள், கிறிஸ்துவின் சபை, தேவனுடைய சபை, கத்தோலிக்கர், பழங்கொள்கை மாறாத யூதர், நாத்திகர் என நீங்கள் யாராயிருந்தாலும் வரவேற்கப்படுகின்றீர்கள். நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்களோ நாத்திகராயிரலாம். ஆமையா, ஒரு நாத்திகன் கூட்டத்தில் வந்து அமர்ந்து நாத்திகரை போல தன்னை நடத்திக் கொண்டாலும் அவன் மற்ற எவரையும் போலவே வரவேற்கப்படுவான். சரி, ஏதோ காரியம், அதாவது கர்த்தரண்டை வரவும் அவனுடைய பிழையை காணும்படி அவனுக்கு உதவி செய்யும் ஏதோ காரியம் செய்யப்படலாம். எனவே அந்த காரணத்திற்காகவே அவன் இங்கு இருக்கும்படியாக நாம் விரும்புகிறோம். நிச்சயமாகவே காலத்தின் திரைக்கப்பால் நோக்கி பார்த்தல் என்று வெளியிட்டுள்ள கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய பத்திரிகையை, அந்த சிறிய தரிசனத்தை எத்தனை பேர் வாசித்தீர்கள்? அதில் இன்னும் ஒரு சில பிரதிகள் உள்ளன என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நண்பரே, அது உண்மையாயிருக்கிறது. நீங்கள் அதை தவறவிட்டு விடும்படியான வாய்ப்பினை அளிக்க முடியாது. நான் அது முதற்கொண்டு ஒரு வித்தியாசமான நபராக இருந்து வருகிறேன். அது உண்மையாயிருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் உங்களில் எவருமே விசுவாசிகளுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த மகத்தான பரலோகத்தை தவறவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். தவற விடுவீர்களேயானால் நீங்கள் இங்கே பூமியின் மேல் என்ன செய்து முடித்திருக்கின்றீர்கள்? காரணம், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு எந்த நேரத்தில் செல்ல போகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதை விட்டு செல்ல போகிறீர்கள் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் அது உண்மையானால் அப்பொழுது நாம் அதை குறித்து ஆராய முயற்சிக்காதபடி மிகவும் புத்தியற்றத்தனமாக இருக்கக்கூடாதே. நாம் வேறெந்த விதமான ஒரு தருணத்தையும் எடுத்துக்கொள்ள இடமளிக்க முடியாது. பாருங்கள், அப்படியே தேவனுடைய வார்த்தையையும் அதில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் விசுவாசித்து நினைவு கூறுங்கள். ஒவ்வொரு மருத்துவமனை கட்டப்படுவதற்கும், குருட்டிற்கும், முடத்திற்கும், இந்த எல்லா காரியங்களுக்கும், இந்த வலிப்பு வாதத்துக்குட்பட்ட சிறு குழந்தைக்கும், ஒவ்வொரு துக்கத்திற்கும், ஒவ்வொரு தொல்லைக்கும், ஒவ்வொரு மரணத்திற்கும், ஒவ்வொரு மாரடைப்பிற்கும், ஒவ்வொரு சுகவீனத்திற்கும் காரணம் என்னவென்பதை வெறுமன சிந்தித்து பார்த்தீர்களா? காரணம் என்னவெனில், ஒரு நபர் வார்த்தையின் ஒரு சிறு பாகத்தை சற்று அவிசுவாசித்தார். அது ஏவாளாயிருந்தது. சாத்தான் அதை அவளுக்கு வெறுமன மேற்சாயமாக பூசினான். மேற்சாயமாக பூசினானே அல்லாமல் அதை அவளுக்கு மேற்கோளாக காட்டவில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்றார். இன்றைக்கு நீங்கள் அதை குறித்து மிகவும் அதிகமாகவே கேள்விப்படுகின்றீர்கள். தேவன் ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார். அவர் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பரிசுத்தத்தின் தேவனாயும், பாவத்தை கண்டுகொள்ளாமல் விட முடியாத ஒரு தேவனாயும் இருக்கிறார். ஏனென்றால் அதற்கான அபராதம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய அடிப்படை ஆதாரங்களின் பேரில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு கோபாக்கினியின் தேவனாய், ஒரு உக்கர கோபாக்கினியின் தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒரு கோபாக்கினியின் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். வெறுமன நன்மையும் இரக்கமுமான ஒரு தேவனுக்கு முன்பாக அல்ல. இன்றிரவு அவர் உங்களுடைய இரட்சகராக இருக்கிறார். அந்நாளில் அவர் உங்களுடைய ஆகையால் நண்பனே, நீ ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டுவிடாதபடி நிச்சயமுடையவனாயிரு. அது பலனளிக்காது. வெறுமன ஒழுங்கற்ற விதமாய் அதனை செல்லாது. நிச்சயமுடையவனாயிரு. இரட்டிப்பான நிச்சயமுடையவனாயிரு. ஏனென்றால் உனக்கு மற்றொரு தருணம் கிடைக்கிறதில்லை. நீ இங்கே பூமியின் மேல் இருக்கும் போது இதுவே உன்னுடைய தருணமாயிருக்கிறது. ஐஸ்வர்யவானையும் லாசுருவையும் நினைவில் கொள்ளுங்கள். அவனுக்கும் இவனுக்கும் இடையே எந்த மனிதனும் எப்போதும் கடந்திராத அல்லது எப்போதும் கடக்க முடியாத ஒரு பெரும் பிளப்பு இருந்தது. புரிகிறதா? நீங்கள் மரிக்கும் பொழுது அதுவே இதற்கு தீர்வாகிறது. அந்த இடங்களில் இருந்து அவர்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறார்கள் என்று ஜனங்கள் உரிமை கோருவதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் நம்ப வேண்டாம். அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானதாக இருக்கிறது. புரிகிறதா? மரமானது எப்பக்கமாக சாகிறதோ அப்பக்கமாகவே அந்த விதமாகவே அது விழுகிறது. இயேசு தாமே ஒரு பெரும்பிழப்பு இருந்தது என்றும், ஒரு மனிதன் மரித்து நரகத்திற்கு சென்று விடும் போது அவன் ஒருபோதும் பரலோகத்திற்கு வரவே முடியாது, எந்த மனிதனுமே அதை எப்போதும் கடந்ததில்லை என்றும், ஒருபோதும் அதை கடக்கவே முடியாது என்றும் கூறினார். என்னை பொறுத்த மட்டில் அதுவே இதற்கு தீர்வாகிறது. இயேசு அது இவ்வாறு இருந்தது என்று கூறிவிட்ட போது அதை குறித்த யாவும் அவ்வளவுதான். ஆகையால் சற்று நினைவிருக்கட்டும். இப்பொழுது இது உங்களுடைய தருணமாயிருக்கிறது. இன்றிரவு இது உங்களுடைய கடைசி தருணமாயிருக்கலாம். என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் பற்றி பிடித்துக் கொள்ள முடிகிறதா? உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் நலமாயிருக்குமே. நீங்கள் ஏதோ ஒரு மனிதனை நோக்கி பார்க்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு மனிதனை விசுவாசிக்க வேண்டும் என்ற விளைவை உண்டு பண்ணவே நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும், அந்த விதமாகவே பேசுகிறேன் என்று நீங்கள் கருத மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நண்பரே, நான் அதை செய்து கொண்டிருக்கவில்லை. நாம் யாருடைய பிரசன்னத்தில் இப்பொழுது இருக்கிறோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படி செய்யவே நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கடைசி நாளில் அவர் செய்வதாக வாக்குப்படின அதே காரியத்தையே உங்களுடைய சமூகத்தில் தம்மையே இங்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய அதே தேவரே அந்நாளில் உங்களை நியாயம் தீர்ப்பார். சகோதரன் பிரைஸ் அவர்கள் இந்த காலை சிற்றுண்டு வேளையில் ஒரு மூலைக்கு வருவதை குறித்தும், அதன் பின்னர் அந்த மூலையை திருப்ப வேண்டியதை குறித்து ஒரு அருமையான விளக்கப்படத்தை அளித்தார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு மகிழ்ந்தீர்களா? நிச்சயமாகவே மகிழ்ந்தீர்கள். அது மிகவும் நன்றாக, மிக நன்றாக தொகுத்தளிக்கப்பட்டது. இப்பொழுது ஆகையால் நினைவில் கொள்ளுங்கள், சில நேரங்களில் மூலையிலேயே, ஆனால் நாம் இந்த மூலைகளை திருப்ப வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோமாக. நான் ஒரு முறை அதன் பேரில் பிரசங்கித்து அதை சந்திப்புகள் என்று அழைத்தேன். நாம் ஒரு சந்திப்பை அடையும் பொழுது நாம் இந்த வழியாய் மற்றும் பல்வேறுபட்ட வழிகளை பல தடவை சுற்றி கொண்டு போக வேண்டும்.
இப்பொழுது
இன்றிரவு அடுத்த சில நிமிடங்களில் அடையாளத்தின் சத்தம் என்ற பொருளை நான் எடுக்க விரும்புகிறேன்.
And now our scene opens tonight.
இப்பொழுது இன்றிரவு நம்முடைய காட்சி யாத்ராகம புத்தகத்தில் திறக்கிறது. யாத்ராகமம் என்பது வெளியே வருதல், வெளியே கொண்டு வரப்படுதல் என்று பொருள்படுகிறது. இப்பொழுது உங்களால் முடிந்த அளவு கூர்ந்து கவனிக்க முயற்சியுங்கள். நீங்கள் ஒரு அருமையான கூட்டத்தாராய் இருக்கிறபடியால் நான் உங்களிடத்தில் சில சமயத்தில் பேச விரும்புகிறேன். ஆனால் எனக்கு போதிய குரல் வளம் இல்லை, அதன் பேரில் சற்று சிரமம் உள்ளது. அது என்னவா இருக்கும் என்பதை நான் அறிவேன். நான் அடுத்த கூட்டத்தை துவக்குவதற்கு முன்பு இப்பொழுது சுமார் 8 அல்லது 10 நாட்கள் நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இங்குள்ள இந்த ஒரு கூட்டம் மட்டுமல்ல, அது நாளுக்கு நாள், வாராவாரம், மாதா மாதம், வருடாவருடம் நடைபெறும் கூட்டமாக இருக்கிறபடியால் பாருங்கள், உங்களால் எண்ணி பார்க்க முடியும். எல்லா நேரங்களையும் குறித்து சிந்தித்து பாருங்கள். நான் முழு உலகத்தையும் 7 முறை சுற்றி வந்த போது வருடா வருடம் அவர் கூறியிருக்கிற எந்த ஒரு காரியமும் எல்லா மொழிகளிலும் எப்போதுமே பரிபூர்ணமானதாயும் சரியான சத்தியமுமாய் இருந்ததே என்று ஒரு முறை கூட தவறினதே இல்லை. புரிகின்றதா? எந்த மனிதனுமே எங்குமே ஒவ்வொரு முறையும் பரிபூர்ணமாய் இருந்து வருகிறபடி சரியாக துல்லியமாக கூறவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று அவர் கூறுகிற போது அது சரியாக அந்த விதமாகவே சம்பவிக்கிறது. அது சம்பவிக்கிறதற்கு அநேக வாரங்களுக்கு, மாதங்களுக்கு, வருடங்களுக்கு முன்னமேயும் கூட அதை சொல்லுகிறார். அது எப்பொழுதுமே முற்றிலும் பரிபூர்ணமானதாக இருக்கிறது. ஒரு முறை கூட தவறுகிறதே இல்லை. அது ஒருபோதும் தவறி போகாது. ஏனென்றால் அது தேவனாயிருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு மனிதனாயிருக்கிறபடியால் தவறி போக முடியும். என்னை ஒருபோதும் ஒரு உதாரணமாக நோக்கி பார்க்காதீர்கள். ஏனென்றால் நானும் வெறுமன உங்களைப் போலவே கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. ஆனால் அது இயற்கைக்கு மேம்பட்ட தேவனே தம்மை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், அவர் அதை செய்ய வேண்டியதில்லை, ஆனால் அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். இயேசு வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் சுகப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்படும் என்ற காரணத்தால் அவர் அந்த காரியங்களை செய்தார். வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவே அவர் இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் அதை உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு இரவும் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இப்பொழுது அவருடைய சமூகம் அருகில் இருக்கும் போது அது நிச்சயமாகவே உணர்ச்சியை கொண்டு வருகிறது. நான் இந்த காலையில் கூறினது போலவே உணர்ச்சி இல்லாத எந்த காரியமும் மரித்ததாயிருக்கிறது. எந்த மார்க்கமும் அது கொஞ்சமாவது உணர்ச்சியை பெற்றுக் கொள்ளாததா இருந்தால் நீங்கள் அதை புதைத்து விடுவதே மேலானது. அது மரித்து விட்டிருக்கிறது. இது உணர்ச்சியை கொண்டு வருகிறது. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆனால் நாம் உயிர்ப்பிக்கப்படும் போது நம்மை உயிர்ப்பித்தது எது என்பதை நினைவு கூறுவோமாக. அதை செய்தது எது? அது இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் தாம் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்று தம்மை காட்டிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் பிரசன்னமாயிருக்கிறது. மாம்ச பிரகாரமான ஒரு சரீரத்தில் அல்ல. அந்த மாம்ச பிரகாரமான சரீரம் பரலோகத்திலிருந்து திரும்பி வருகிற போது காலம் செல்லாது. அதை குறித்த யாவும் அதுவே ஆகும். இந்த காரியங்கள் சம்பவிக்கிற பொழுது நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது தேவன் இதற்கு முன்னும் யாத்திரைகளை உடையவராயிருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் தேவனோடு மூன்றில் பயணம் செய்கிறது. தேவன் மூன்றில் பரிபூர்ணப்படுகின்றார். கிறிஸ்துவின் முதலாம் வருகை அவருடைய மனவாட்டியை மீட்பதாகும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அவருடைய மனவாட்டியை ஏற்றுக்கொள்வதாகும். கிறிஸ்துவின் மூன்றாம் வருகை அவருடைய மனவாட்டியோடு 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்வதாகும். ஒவ்வொரு காரியமும் மூன்றில் செயல்படுகிறது. இப்பொழுது மூன்று யாத்திரைகளாக இருந்து வந்ததாயும் இருக்க போவதாயும் உள்ளது. அவைகளில் ஒன்று பூமியின் மேலே ஒரு சவாரி செய்யும் ஒரு யாத்திரையாக தேவன் அவர்களை பேழைக்குள் கொண்டு வந்ததாகும். அடுத்த முறை தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதற்கு அடுத்த முறை தேவன் அவர்களை மேலே கொண்டு செல்கிறார். உள்ளே, வெளியே, மேலே. அடுத்த யாத்திரை மேலே செல்வதாயிருக்கிறது. இப்பொழுது மேலே செல்லும் நேரத்தையே நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதை போலவே ஒரு ஜீவனும் அதே காரியத்தையே செய்கிறது. நாம் ஜீவனண்டைக்கு உள்ளே வருகிறோம். நாம் ஜீவனை விட்டு வெளியே சென்று ஜீவனண்டைக்கு மேலே எழும்புகிறோம். சரியாக அதே காரியம். நம்முடைய காட்சியின் இரவு யாத்திரையில் திறக்கிறது. தேவன் தம்முடைய தேசத்தை கொண்டு செல்ல ஆயத்தமாய் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஒரு தேசமாயிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலிடத்தில் ஒரு தனிப்பட்ட நபராக தொடர்பு கொள்கிறதில்லை. இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருக்கிறது. எனவே அவர் எப்பொழுதும் அவர்களோடு ஒரு தேசமாகவே தொடர்பு கொண்டார். கடைசி நாட்களில் சபையானது சென்றுவிட்ட பிறகு அதன் பிறகு தேவன் ஒரு தேசமாக இஸ்ரவேலை ரட்சிப்பார். அது இப்பொழுது தாய்நாட்டில் அதற்காக ஆயத்தமாயிருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதமோ ஒரு தேசம் ஒரே நாளில் பிறக்கும் என்று உரைத்துள்ளது. தேவன் யூதர்களிடத்தில் தனிப்பட்ட நபர்களாக தொடர்பு கொள்வதில்லை. அவர் இஸ்ரவேலிடத்தில் அவர்களோடு எப்பொழுதுமே ஒரு தேசமாகவே தொடர்பு கொள்கிறார். ஏனென்றால் அது அவருடைய தேசமாயிருக்கிறது. இங்கே ஒரு யாத்திரையில் அவர் ஒரு தேசத்திலிருந்து தம்முடைய தேசத்தை வெளியே கொண்டு வர, ஒரு நியாயத்திற்கிலிருந்து தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். உலகத்தை மூழ்கடித்த அதே தண்ணீரே நோவாவை காப்பாற்றினது. புரிகின்றதா? இன்றைக்கு ஜனங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவரே அவரை ஏற்றுக்கொள்ளும் சபையை மேலே கொண்டு சென்று அவரை விசுவாசிக்காதவர்கள் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இயேசு கூறினார், அவர்கள் அவரை பெயெல்செபூல் என்று அழைத்தனர். வேறு வார்த்தைகளில் கூறினார், அவர் ஒரு குறி சொல்பவராய் இருந்தார் என்றே அழைத்தனர். அதற்கு அவர், மனுஷகுமாரனாகிய நான் அதற்காக உங்களை மன்னிப்பேன் என்றார். பலியானது அப்பொழுது செலுத்தப்படாமல் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அதே காரியத்தை செய்யும் போது அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூறினாலும் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது, அது புறக்கணிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதன் பின்னரே நியாய தீர்ப்பு தாக்குகிறது. பாருங்கள், தொல்லையாயிருப்பது என்னவெனில், நாம் சமுத்திரத்திற்கு சென்று கொண்டிருந்த ஒரு வாலிப ஆங்கில புலவனையும் சமுத்திரத்திலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிப மாலுமியையும் குறித்து ஒரு சமயம் நான் வாசித்த ஒரு கதை என்னுடைய சிந்தையில் நினைவிற்கு வருகிறது. அந்த புலவன் சமுத்திரத்தை குறித்து அதிகமாக எழுதியிருந்தான். ஆனாலும் அவன் ஒருபோதும் அதை பார்த்திராதிருந்தபடியால் அவன் சமுத்திரத்தை நோக்கியவாறு தன்னுடைய பாதையில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வயோதிப மாலுமி தன்னுடைய வாயில் புகை சுருட்டின் அடிக்கட்டையோடு, என் உயரிய மனிதரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டான். அதற்கு அவனோ, நான் சமுத்திர தண்டைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றான். மேலும் அவன், நான் அதை குறித்து அதிகம் எழுதியிருக்கிறேன், அதை குறித்து மற்றவர்கள் கூறினதையும் அறிந்திருக்கிறேன், ஆனால் நானோ அதை ஒருபோதும் கண்டதே இல்லை என்று கூறி, ஓ, நான் சமுத்திரத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதை அறியும் போது மிகவும் உணர்வார்வம் அடைந்திருக்கிறேன் என்றான். மேலும் அவன், ஓ, அதனுடைய உப்பு நீரை வாசனை பிடிக்கவும், அதனுடைய பேரளவை காணவும், அதன் மேல் வெள்ளை நுரையுள்ள அலைகள் கொந்தளிப்பதையும், நீலவானம் தன்னை பிரதிபலிப்பதையும், அதன் மேல் நீளமான சிறகுகளும் தோலடியும் உடைய கடற்பறவைகள் பறப்பதை காணவும், ஓ, அதை காணுவதை குறித்து சிந்தனையிலே நான் உணர்வார்வம் அடைந்துள்ளேன் என்றான். இப்பொழுது அந்த வயோதிப மாலுமியோ, நான் அதில் 60 வருடங்களுக்கு முன்னரே பிறந்தேன், ஆயினும் நான் அதை குறித்த எந்த அழகையும் காண்கிறதில்லை என்றான். பாருங்கள், அது அவனுக்கு சாதாரணமாய் ஆகும் அளவிற்கு அவன் அதை குறித்து மிகவும் அதிகமாகவே பார்த்து விட்டிருந்தான். இப்பொழுது இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபையோடு உள்ள காரியமும் அதுவேதான். தேவன் அவர்களுக்கு சாதாரணமாகும் அளவிற்கு அது மிக அதிகமாகவே தேவனை குறித்து கண்டுள்ளது. அதை செய்ய ஒருபோதும் அனுமதிக்காதே. இங்கு அண்மையில் கெண்டக்கி லூயிவில்லில் நான் வந்த இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் இருந்து அதற்கு குறுக்கே ஒரு ஆறு உள்ளது. ஒரு பெண்மணி ஒரு மலிவு விலை கடைக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு சிறு பையனை தன்னுடைய கரங்களில் வைத்திருந்தாள். அவள் விற்பனை பொருளாக பிரிவுகள் அண்டைக்கு சென்று கொண்டு மட்டுமீறிய வெறுப்புணர்வு கொண்ட இசிப்பு நோய் கொண்டவளாகிக் கொண்டிருந்தாள். அவள் ஏதோ ஒன்றை எடுத்து அதை அந்த சிறு பையனிடம் கொடுப்பாள். அவனோ வெறுமன உட்கார்ந்து கண்ணிமைக்காமல் முறைப்போடு விழித்து பார்ப்பான். உடனே அவள் மற்றொரு பொருளாக பிரிவிற்கு சென்று ஏதோ ஒன்றை எடுத்து அதை அந்த சிறு பையனிடம் கொடுப்பாள். அவனும் அப்படியே முறைப்போடு பார்த்து விழிப்பான். பின்னர் சற்று கடித்து அவள் ஒரு மணியை எடுத்து அதை ஆட்டி கலகலவென ஒலி எழுப்ப துவங்கினாள். அப்பொழுதும் அந்த பையன் அப்படியே கண்ணிமைக்காமல் முறைத்து பார்த்து விழித்தான். அவள் தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்திக் கொண்டு கூக்குரலிட்டு அழத் துவங்கினாள். அந்த மலிவு விலை கடையில் உள்ள ஜனங்கள் அவளை கவனித்துக் கொண்டிருந்தனர். எனவே அவர்கள் கோளாறு என்னவென்பதை கண்டறியும்படி அவளிடம் சென்றனர். அப்பொழுது அவள், என்னுடைய சிறு பையன் இவன் என்றும், இவனுக்கு 3 வயது மட்டுமே ஆகிறது என்றும் கூறினாள். மேலும் அவள், திடீரென்று சுமார் 1 வருடத்திற்கு முன்பு அவன் அப்படியே உட்கார்ந்து ஒரு வெற்றிடத்தையே முறைத்து பார்த்தான் என்றாள். அதன் பின்னரே நான் அவனை மருத்துவரிடம் கொண்டு சென்றேன் என்றும், அப்பொழுது மருத்துவர் குறிப்பிட்ட சில சிகிச்சைகளுக்கான மருந்து சீட்டை எழுதி கொடுத்தார் என்றும் கூறினார். அதன் பின்னர் மருத்துவர் என்னிடத்தில் இன்றைக்கு அவன் சற்று மேலாக இருப்பதாக அவர் எண்ணினதாக என்னிடம் கூறினார் என்றாள். ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட மேலான நிலையில் இல்லையே என்றாள். மேலும், நான் ஒரு சிறு பையனை அவனுடைய வயதில் கவர்ந்தெடுக்கக்கூடிய, கவனம் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அவனுக்கு முன்பாக அசைத்து காண்பித்து விட்டேன். ஒரு சிறு பிள்ளையை அவனுடைய வயதில் கவரக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே நான் அவனுக்கு முன்பாக அசைத்து காண்பித்து விட்டேன். ஆனாலும் அவனோ வெறுமன உட்கார்ந்து வெற்றிடத்தையே முறைத்து பார்க்கிறான் என்று கூறினாள். மேலும் அவள், அவன் சிறிதும் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறான் என்றாள். அது பெந்தேகோஸ்தே சபையை போன்ற ஏதோ காரியமாய் உள்ளது. தேவன் அவர்களுக்கு முன்பாக வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வரத்தையும் அசைத்து காண்பித்திருக்கிறார். ஆனால் அவர்களோ ஏதோ காரியம் தவறாயிருப்பதை போன்று அப்படியே உட்கார்ந்து வெற்றிடத்தையே முறைத்து பார்க்கின்றனர். நண்பர்களே, இது காலதாமதமாவதற்கு முன்னர் நாம் விழித்தெடும் நேரமாயிருக்கிறது. தேவன் உங்களுடைய கவனத்தை கவர்ந்தெடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தால் ஒழிய அவர் அந்த வரங்களை அசைப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் ஒரு தேசத்திலிருந்து ஒரு தேசத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார். அதை போல இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சபையிலிருந்து மனவாட்டியை கொண்டு வந்து ஸ்திரீயுடைய வித்தாகிய மீதியானவர்களை விட்டுவிடப் போகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சபையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுவர். மாம்ச பிரகாரமான சபையானது உபத்திரவத்திலூடாக செல்லும்படியாக இங்கேயே தரித்திருக்கும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில நேரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மீதியானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அப்பொழுது அவர் அதை எப்படி செய்தார் என்பதை கவனிப்போமாக. ஏனென்றால் அவர் தம்முடைய வழியில் செய்யும் காரியங்களை ஒருபோதும் மாற்றுகிறதே இல்லை. தேவன் காரியங்களை செய்யும் ஒரு வழியை உடையவராயிருக்கிறார். அந்த விதமாகவே அவர் அதை செய்கிறார். அதுவே எப்பொழுதும் சரியான வழியாயிருக்கிறது. அவர் அதை எப்படி செய்தார் என்றும் அவர் அதை செய்த முறையையும் பாருங்கள். ஆகையால் நாம் இதை குறித்த ஒரு கனநேர காட்சியை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நான் நிச்சயமாகவே முன் நடந்தவைகளை மாதிரிகளாக ஒப்பிட்டு பார்ப்பவனாயிருக்கிறேன். எனக்கு கல்வி அறிவு கிடையாது. அவர் என்ன செய்தார் என்பதை காணும்படி நான் பின்னோக்கி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. நாம் பழைய ஏற்பாடு வரப்போற காரியங்களின் ஒரு நிழலாய் இருந்தது என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நான் இங்கு நோக்கி பார்த்து என்னுடைய கரத்தையே ஒருபோதும் காணாதிருந்தால், அப்பொழுது நான் என்னுடைய கரத்தின் நிழலை கண்டு எனக்கு ஐந்து விரல்கள் இருந்ததையும், என்னுடைய கரம் அங்கிருந்த போது எனக்கு ஐந்து விரல்கள் இருந்தது என்ற ஒரு நல்ல கருத்தையும் நான் பெற்றுக் கொள்வேன். ஆகையால் அவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்பது தேவன் எப்படி காரியங்களை செய்கிறார் என்பதின் மாதிரிகளாயிருந்தன. அந்த விதமாகவே அவர் அதை இப்பொழுதும் செய்கிறார். அந்த விதமாகவே அவர் அதை செய்கிறார். அவர் அதிலிருந்து ஒருபோதும் மாறுகிறதில்லை. ஒவ்வொரு முறையும் வேதம் முழுவதும் அவர் தம்முடைய வழியில் செய்யும் காரியங்களை ஒருபோதும் மாற்றுகிறதில்லை. அதே விதமாகவே தொடர்ந்து செய்கிறார். ஏனென்றால் அதை செய்யும் அவருடைய முதல் வழியே பரிபூர்ண வழியாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் வேறு வழியை உடையவராயிருக்க முடியாது. காரணம், அவர் பரிபூர்ணமானவராயிருக்கிறார். அவர் அவருடைய எல்லா வழிகளுமே பரிபூர்ணமானதாயிருக்கின்றன. அவர் அதை எப்படி செய்தார் என்பதை கவனியுங்கள். மோசே பொறுப்பேற்றிருந்த அவன் கொண்டிருந்த இந்த பணியை ஏற்றுக்கொள்ள முன் நியமிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தான் தேவன். இப்பொழுது நீங்கள் இதை மன்னிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் இதை கண்மூடித்தனமாக கூறுகிறதில்லை. நான் இந்த மேடையில் மாத்திரமே கூறுகிறேன். நான் ஒன்றையும் அறியேன். நான் தேவனை தவிர வேறொன்றையும் அறிந்து கொள்ள விரும்புகிறதில்லை. இப்பொழுது அங்குதான் நம்முடைய பின்மாரி சகோதரர்கள் குழப்பமடைந்துள்ளனர் என்று நான் கருதுகிறேன். பாருங்கள், அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கரங்களை வைத்து அவர்களை தீர்க்கதரிசிகளாக்குகின்றனர். இப்பொழுது அது வேத பிரகாரமானதல்ல. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகளே. நீங்கள் என்னவா இருக்கிறீர்களோ அவ்வாறே பிறந்திருக்கின்றீர்கள். நீங்கள் என்னவா இருக்கிறீர்களோ அவ்வாறே நீங்கள் ஆதியிலும் இருந்தீர்கள். கடந்த நாட்களில் இருந்த பரிசெயல்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் கொஞ்சம் வெளிச்சத்தை உடையவர்களாயிருந்தனர். ஏனென்றால் அவர்கள் நியாய பிரமாணத்தை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் நியாய பிரமாணத்தினால் ஜீவித்தனர். ஆனாலும் அவர்களுடைய இருதயமோ அவ்வளவு இருளாயிருந்தது. அங்கே ஒரு சிறு பெண், ஒரு வேசி, அவளுடைய முந்தின வாழ்க்கை இங்கே அவ்வளவு இருளானதாயிருந்தது. அவள் துர்கிருத்தி கொண்டவளாயிருந்தாள். ஆனால் அவளுடைய இருதயத்தில் அவள் ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருந்தாள். அப்பொழுது இயேசு வார்த்தை காட்சியில் வந்தபோது அந்த பரிசேயர்கள், இந்த மனிதன் பெயல் சபுதா இருக்கிறான் என்றனர். அது என்ன செய்தது? அது அவர்கள் பெற்றிருந்த கொஞ்சம் வெளிச்சத்தையும் இருட்டாக்கிற்று. இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டாயிருக்கிறபடியால் அவருடைய கிரியைகளையே நீங்களும் செய்கிறீர்கள் என்றார். ஆனால் இந்த அற்பமான அசுத்தமான ஸ்திரியானவள் வந்தபோதோ அவள் தேவனுடைய வார்த்தையை கண்டாள். அவள் அதை அறிந்திருந்தாள். அவள் அதன்படி ஜீவிக்கவில்லை. ஆனால் அவள் அதை அறிந்திருந்தாள். அது அவளிடத்தில் பேசினவுடனே அவள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள். அவள், மேசியா இதை செய்வார் என்று நான் அறிவேன் என்றாள். அதற்கு அவர், நானே அவர் என்றார். அது என்ன செய்தது? அது கருமையை சுத்தப்படுத்தி முழுவதும் வெண்மையாக்கிற்று. ஏன்? அங்கே ஒரு வித்து, ஒரு முன் குறிக்கப்பட்ட வித்து கிடந்தது. அது உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவனுடைய சிந்தையாயிருந்தது. ஒரே ஒரு நித்திய ஜீவனின் உருவம் மாத்திரமே உண்டு. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னமே தேவனுடைய சிந்தையில் இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய சிந்தையின் தன்மையாயிருக்கின்றீர்கள். ஏனென்றால் நித்தியத்திற்கு ஒருபோதும் துவக்கமோ அல்லது ஒருபோதும் முடிவோ இருக்க முடியாது. நீங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றீர்கள். அது அப்படியே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் ஒரு படத்தை நிழலிலிருந்து நிஜ உருவமாக்க வேண்டும். அது மரணமாகும். அப்பொழுது நிழல் நிஜமாகிறது. அப்பொழுது நீங்கள் அவர் நினைத்தபடியே கிறிஸ்துவோடு மனவாட்டியா இருக்கிறீர்கள். கணவனும் மனைவியும் போலவே இன்றைக்கு தேவனும் கிறிஸ்துவும் சபையும் ஒரே விதமாயிருப்பர். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களாயிற்றே. மோசே ஒரு அழகுள்ள பிள்ளையாக பிறந்தார். வேதம் அதை கூறினது. எரேமியா தீர்க்க தரிசிகளில் ஒருவனாயிருந்தான். தேவனோ, நீ உன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். யோவான் ஸ்நானகன், ஏன், அவனும் வேதத்தில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். அவனுடைய வருகைக்கு 712 வருடங்களுக்கு முன்னரே ஏசாயா அவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாயிருந்து கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றான். அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு சுமார் 400 வருடங்களுக்கு முன்னர் மல்கியா, இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ண அனுப்புகிறேன் என்றான் என்பதை மீண்டும் நாம் கண்டறிகிறோம். பாருங்கள், அவன் முன்னரே நியமிக்கப்பட்டிருந்தான். அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால் அந்த பதவிகள் யாவுமே தேவனால் உண்டானதாயிருக்கும். அதற்கென்று அவர்களுக்கு கல்வி அளிக்கப்பட்டால் அது போரில் ஈடுபட்டு வாழும் மனித கூட்டமாய் மாத்திரமே இருக்கும். பாருங்கள், அது ஒன்றுமற்றதாயிருக்க முடியாதே. அது ஒரு ஆகார சீட்டா இருக்குமானால் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு ஆகார சீட்டுக்காக விற்று பின்னர் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தோடு அல்லது ஏதோ ஒரு குழுவோடு செல்லும்படி ஒப்புரமாகி விடுவீர்கள். ஆனால் அது தேவனுடையதா இருக்குமானால் அப்பொழுது நீங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் அந்த வார்த்தையினால் நிற்பீர்கள். ஏனென்றால் அதனால் நிற்கும்படிக்கே நீங்கள் பிறந்தீர்கள். மோசே அவருடைய ஸ்தானத்தை வேறு எவரும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த பணியை வேறு எவரும் செய்ய முடியவில்லை. அவனே அதை செய்யும்படி நியமிக்கப்பட்டிருந்தான். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல குடும்ப தலைவியாக இருக்கலாம், வேறேதோ ஒன்றாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஸ்தானத்தை எவருமே எடுக்க முடியாது. தேவனே உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். வேறு ஒருவருடைய ஸ்தானத்தை எடுக்க முயற்சிக்காதீர்கள். அது மாம்ச பிரகாரமான ஆள் மாறாட்டமாகும். பாருங்கள், அது உங்களோடு ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நீங்கள் என்னவா இருக்கின்றீர்களோ அப்படியே அந்த விதமாகவே இருங்கள். மற்ற வேறேதாகவும் இருக்க வேண்டாம். இப்பொழுது மோசே உரிமைகளையும் அழைப்புகளையும் நிரூபிக்கும்படி தேவன் அடையாளங்களை கொடுத்தார் என்று நாம் கண்டறிகிறோம். ஒவ்வொரு உண்மையான அடையாளமும் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு அதற்கு பின்னே ஒரு சத்தத்தை உடையதாக இருக்கும். இப்பொழுது கவனிக்க தவறாதீர்கள். பாருங்கள், இதுவே இதன் பேரிலான என்னுடைய கடைசி பாடமாக இருக்கிறது. ஒவ்வொரு உண்மையான அடையாளமும் இப்பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படாத அடையாளங்களை உடையவர்களாயிருக்கிறோம். சாத்தானால் ஏறக்குறைய அந்த விதமான எந்த காரியத்தையுமே போலியாக பாவனை செய்து காட்ட முடியும். ஆனால் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு உண்மையான அடையாளமோ அதற்கு பின்னே தேவனுடைய சத்தத்தை உடையதாயிருக்கிறது. தேவன் மோசையினிடத்தில் அவர்கள் முதலாம் அடையாளத்தின் சத்தத்தை விசுவாசியாமல் போனார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக இந்த மற்றொரு அடையாளத்தை செய், அதன் பின்னர் அவர்கள் அதற்கும் செவி கொடுக்கவில்லை என்றார். அப்பொழுது அப்படியே தண்ணீரை எடுத்து தரையின் மேல் ஊற்றி என்றார். அது அவர்கள் அங்கே தங்களுடைய சொந்த ரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்படுவார்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளமாயிருந்தது. கவனியுங்கள், அப்படியே அந்த விதமாகவே அவர், உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள், அந்நாளிலே உங்களை புறக்கணிக்கிற அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமராவுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்றார். இப்பொழுது நாம் சபையில் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. இது சபையா இருக்கிறது, கிறிஸ்து சபையா இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் காண முடியாத கிறிஸ்துவின் சரீரமாய் அதற்குள்ளாகவே பிறந்திருக்கிறோம். நீங்கள் அதில் சேர முடியாது. நான் ஏறக்குறைய 55 வருடங்களாக பிரண்ணாம் குடும்பத்தோடு இருந்து வருகிறேன். அவர்கள் அந்த குடும்பத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும்படி ஒருபோதும் கேட்டுக் கொள்ளவே இல்லை. நான் ஒரு பிரண்ணாமாக பிறந்தேன். அந்த விதமாகவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்தவராக பிறந்திருக்கிறீர்களே என்று அதற்குள் சேர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் அதில் பிறந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் பிறப்பை குறித்து பயப்படுகின்றனர். அவர்கள் ஏதோ ஒரு சிறு கரத்தினால் அருமையாக சுத்தம் செய்யும் முறையை அல்லது ஒரு சிறு அட்டையோடு பாடுவது அல்லது கொஞ்சம் தண்ணீர் தெளித்து கை குலுக்குதலையே உடையவராயிருக்கிறார்கள். அது பிறப்பல்ல. ஒரு பிறப்பு என்பது ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது. ஒரு பிறப்பு என்பது பயபக்தி உண்டாக்கும் ஒன்றாய் உள்ளது. அது ஒரு பன்றி பட்டியலில் இருந்தாலும் அல்லது ஒரு மாட்டுத் தொடுவத்தில் அல்லது இளம் சிவப்பு நிறத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை அறையில் இருந்தாலும் சரி, ஒரு பிறப்பு என்பது ஒரு அலங்கோலமாகவே இருக்கிறது. அது உங்களில் இருந்து ஒரு அலங்கோலத்தையே உண்டு பண்ணுகிறது. நீங்கள் எதையுமே விட்டுவிட விரும்புகிறதில்லை. உங்களுக்கு இது அது அல்லது மற்றது தேவைப்படுகிறதில்லை. ஆனால் கண்ணீர் உங்கள் முகத்தில் இருக்கும் வண்ணத்தை கழுவி உங்களை ஒரு வித்தியாசமான நபராக்கிவிடும். நீங்கள் மீண்டும் பிறந்திருந்தால் அது உங்களிலிருந்து ஒரு அலங்கோலத்தையே உண்டு பண்ணும். ஆனால் நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் வருவீர்கள். புரிகின்றதா? அவர்களோ அதை விரும்புகிறதில்லை. அவர்கள் ஏதோ ஒரு எளிதான வழியை விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் எளிதான வழிகளே கிடையாது. அந்த பாடலில் அவர், நான் கர்த்தருடன் நிந்திக்கப்பட்ட சிலருடன் அந்த வழியை தெரிந்து கொள்வேன் என்று கூறினது போலவே இருக்கும். அவர் ஒரு விரைவான வளர்ச்சிக்காக வைக்கப்படும் கண்ணாடி கலத்தில் இருக்கும் செடியா இருக்கும்படி விரும்புகிறதில்லை. தேவனுடைய ஒவ்வொரு உண்மையான அடையாளமும் தேவனுடைய சத்தத்தால் பின்பற்றப்படுகின்றன. இப்பொழுது ஒரு மனிதன் ஒரு தேசத்திலோ அல்லது எந்த நேரத்திலும் ஒரு அடையாளத்தை கொடுத்தால் அதற்கு பின் அவன் பேசுகிற அந்த சத்தம் தேவனுடைய வார்த்தையா இல்லை என்றால் அப்பொழுது அதை கவனித்து பார்த்து அதை விசுவாசிக்க வேண்டாம். ஏதோ ஒரு பண்டைய வேதப்பாட பள்ளியில் ஒரு மனிதன் எழுந்து தேவனிடத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுகிறேன் என்று கூறி அந்த மனிதனுடைய உபதேசம் நீங்கள் இத்தனை வருடங்களாக கொண்டிருக்கிற அதே பண்டைய வேத சாஸ்திரமாக இருக்குமானால் அப்பொழுது தேவன் அந்த அடையாளத்தை ஒருபோதும் அனுப்பவே இல்லை. அவ்வாறு எப்போதுமே இருந்துள்ளதா என்று வேதத்தில் நோக்கி பாருங்கள். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அந்த நபர் திரும்பி வந்து இப்பொழுது நாம் எல்லோரும் இதில் சேர்ந்து கொள்ள வேண்டும், அது நிலைநாட்டப்பட்ட ஒரு பண்டைய விவகாரமாக இருந்து வருகிறது என்று கூறினால் நீங்கள் அதை நம்ப வேண்டாம். நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதற்குள்ளாக போகப் போகிறோம். பாருங்கள், வேண்டாம், நீங்கள் அதை நம்ப வேண்டாம். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய அடையாளங்களை ரூபகாரப்படுத்துகிறார். தேவனிடத்திலிருந்து வருகிற அடையாளம் எப்பொழுதுமே தேவனுடைய சத்தத்தையே பேசுகிறது. அது நீங்கள் இருந்து வருகிற அதே பண்டைய வேதப்பாட பள்ளியாகும். அவர் ஏன் ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும்? நீங்கள் ஏற்கனவே அதற்குள் இருக்கின்றீர்களே. அவர் உங்களை அந்த மூலைக்கு கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நிறுத்தும் அடையாளமாயிற்று, வேகத்தை குறையுங்கள். நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த மூலையில் சிக்கிக் கொள்ளுவீர்கள். அங்கே ஒரு கூர்மையான வளைவு உண்டு. நீங்கள் அந்த வளைவை அடையும் முன்னரே உங்களை அழிபாடுகளில் இருந்து காத்துக் கொள்ள எப்பொழுதுமே அங்கே ஒரு அடையாளம் உள்ளது. ஒரு நல்ல சாலை அமைப்பாளர்கள் அடையாளங்களை கொடுக்கின்றனர். நாம் ஒரு பாதையில் மகிமைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடையாளம் அதே பழைய காரியத்தை பேசுமாயின் அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. தேவன் தம்முடைய ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தெடுப்பதற்கு அடையாளங்களை கொடுக்கிறார். அடையாளங்கள், தேவனுடைய அடையாளங்கள் தேவனுடைய ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தெடுக்கின்றதா இருக்கின்றன. தேவனுடைய அடையாளங்கள் தேவனுடைய ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தெடுக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இங்கே எரிகின்ற முச்சடியானது தீர்க்கதரிசியை கவர்ந்தெடுக்க முயற்சித்த அடையாளமாயிருந்தது. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசியானவன் தேவனிடத்திலிருந்து விலகி ஓடிப்போயிருந்தான். எனவே தேவன் எரிகின்ற முச்சடியை ஒரு அடையாளமாக கொடுத்தார். அவன் அந்த வினோதமான அடையாளத்தை கண்டான். அப்பொழுது அவன், ஒரு முச்சடியானது அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிற இந்த வினோதமான அடையாளம் என்னவென்பதை பார்க்கும்படி நான் கிட்ட போவேன் என்றான். இப்பொழுது தேவனோ தப்பியோடும் தம்முடைய தீர்க்கதரிசியின் கவனத்தை கவர்ந்து கொண்டிருந்தார். அவர் வேறொருவனை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த பணிக்காகவே மோசேயை நியமித்திருந்தார். வேறு எவரும் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. யாத்திரையில் மற்ற சில நபர்கள் அதை செய்ய முயற்சித்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தாத்தான் எழும்பி அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க விரும்பினார். தேவன் மோசேயினிடத்தில், உன்னை பிரித்துக் கொள், நான் அவர்களை விழுங்குவேன் என்றார். புரிகின்றதா? தேவன் ஒரு தனிப்பட்ட நபரோடு தொடர்பு கொள்கிறார். புரிகின்றதா? இப்பொழுது இதை கவனியுங்கள். அவர் தீர்க்கதரிசியை அவனுடைய சரியான ஸ்தானத்தில் பொருத்தும்படி தீர்க்கதரிசியினுடைய கவனத்தை கவர்ந்தெடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். எனவே அவர் எரியும் முச்சடியை அடையாளமாக கொடுத்தார். அந்த அடையாளத்தை பின்தொடர்ந்த சத்தம் ஒரு வேத பிரகாரமான சத்தமாக இருந்தது என்பதை கவனியுங்கள். நான் ஜனத்தின் கூக்குரலையும் அவர்களுடைய பெருமூச்சையும் ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எழுகிற கூக்குரலையும் கேட்டிருக்கிறேன். நான் என்னுடைய வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுகிறேன். ஆமென். அதுவே இதனை தீர்க்கிறது. நான் வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுகிறேன். அது ஒரு வேத பிரகாரமான சத்தமாக இருந்தது. எனவே நான் உன்னை அனுப்புகிறேன். நான் அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறேன். எனவே நான் உன்னை அனுப்புகிறேன். நினைவிருக்கட்டும், தேவன் மனிதருக்கு புறம்பே எந்த காரியத்தையுமே செய்கிறதில்லை. உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஜனங்களை இடர செய்கிறது. புரிகின்றதா? அதுதான் இயேசுவை குறித்தும் அவர்களை தடுமாற வைத்தது. அவர்கள், நீ ஒரு மனிதராயிருக்க உன்னையே தேவனாக்கிக் கொள்கிறாயே என்றனர். அவர் தேவனாயிருந்தார், ஆனால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லது, நீ வெறுமன ஒரு மனிதராயிருக்கிறாயே என்றனர். அதற்கு அவர், நீங்கள் தீர்க்கதரிசிகளை தேவர்கள் என்று அழைக்கின்றீர்கள். உங்களுடைய நியாயப்பிரமாணமும் அதை அங்கீகரித்தது. தேவருடைய வார்த்தை அவர்களிடத்தில் வருகின்றபடியினால் நீங்கள் அவர்களை தேவர்கள் என்று அழைப்பீர்களானால் நான் தேவனுடைய குமாரன் என்று கூறும்போது நீங்கள் எப்படி என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டார். பாருங்கள், கவனத்தை கவர்ந்தெடுப்பதற்கே அடையாளங்கள். கவனம் கவர்ந்தெடுக்கப்படுகின்ற போது அது அதே விதமான பண்டைய முறையாகவே இருக்குமாயின் அப்பொழுது அது தேவனுடையதல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுது தேவன் தீர்க்கதரிசியை கவர்ந்தெடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவன் ஒரு அடையாளத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்பொழுது அந்த அடையாளத்தை பின்தொடர்ந்த சத்தம் வேத பிரகாரமான ஒரு சத்தமாயிருந்தது. நான் என்னுடைய ஜனங்களை கண்டிருக்கிறேன். நான் அவர்களுடைய கூக்குரலை கேட்டிருக்கிறேன். நான் என்னுடைய வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறேன். இப்பொழுது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் மூலம் பேசப் போகிறார். அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்ப வேண்டும். ஏனென்றால் வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திற்கே வருகிறது. வேதம் கூறிற்று, தேவன் தாமே. அவர் அதை தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு முதலில் வெளிப்படுத்தாமல் அவர் ஒன்றையும் செய்கிறதில்லை என்று கூறினார். புரிகின்றதா? ஆகையால் அடையாளம் கொடுக்கப்படுகின்ற போது வேத வாக்கியம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது. அதுவே அடையாளத்தின் சத்தமாயிருக்கிறது. அந்த அடையாளத்தின் சத்தம் மோசேயினுடையதா என்பதை பார்த்தீர்களா? முதலாவது அடையாளம் எரிய முச்சடியாயிருந்தது. சத்தமோ வேத வாக்கியமாயிருந்தது. மோசே அதை அவருடைய அடையாளமாக ஏற்றுக்கொண்டு எகிப்திற்கு சென்று தேவன் அவனுக்கு கூறின அடையாளத்தை செய்தான். அந்த அடையாளம் அதற்கு ஒரு சத்தத்தை உடையதாயிருந்தது. எனவே ஜனங்கள் அதை விசுவாசித்து வெளியே வந்தனர். அவர்கள் பவனி செய்யும் வரையில் அவர்கள் அருமையாக சென்றனர். ஆனால் அவர்கள் அந்த சத்தத்திற்கு எதிராக முறுமுறுக்க துவங்கின போதோ அப்பொழுதே அவர்கள் நின்றுவிட்டனர். இஸ்ரவேலர் பயணம் செய்ததை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் வர வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் 40 மைல் தூரத்தில் மாத்திரமே இருந்தனர். ஆனாலும் அதற்கு சுமார் 40 வருடங்களாக வந்து கொண்டிருந்தனர். ஏன்? அவர்கள் அடையாளத்தை உண்டு பண்ணிய சத்தத்திற்கு விரோதமாக முறுமுறுக்க துவங்கினது அதற்கு காரணமாயிருக்கிறது. அவர்கள் சமுத்திர கரையின் மேலே அங்கே சத்தமிட்டுக் கொண்டும் ஆவியில் நடனமாடிக்கொண்டும் இருக்க, மோசேயும் ஆவியில் பாடிக்கொண்டிருந்த போது அவர்கள் எவ்வளவு அருகில் இருந்தனர் என்பதை அறிந்திருந்தனர். அவர்கள் அங்கிருந்து ஒரு சில நாட்கள் செல்ல வேண்டிய தூரத்திலேயே இருந்தனர். ஆனால் அவர்கள் முறுமுறுக்க துவங்கி ஏதோ ஒன்றை வித்தியாசமாக செய்ய விரும்பின போது அவர்கள் வனாந்திரத்தில் 40 வருடம் தரித்திருந்து அதிலேயே அழிந்து போயினர். அது உண்மை. காரணம், அவர்கள் விசுவாசிக்கவில்லை. தேவனோ, மோசே, அவர்கள் உனக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் எனக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அது மோசேயுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தமாக இருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், யெகோவா தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் பேசப் போகிறார். ஆகையால் அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழுப்ப வேண்டும். அதாவது நீங்கள் அதை பார்க்க விரும்பினால் அது ஆதியாகமம் 15:16 உள்ளது. தேவன் ஆபிரகாமிடத்தில், உன் சந்ததியா இந்த அந்நிய தேசத்தில் பரதேசியாய் சஞ்சரிப்பார்கள், நான் அவர்களை ஒரு பலத்த கரத்தினால் வெளியே கொண்டு வருவேன், எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாக்கப்படவில்லை என்று சொன்னார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் அளிக்கிற தம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் இங்கே அவர் ஒரு எரிகிற முச்செடியின் மூலம் தீர்க்க தரிசியை கவர்ந்து இழுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது எரிகிற முச்சடியானது மோசே தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்று கூறியிருந்திருக்குமானால் அப்பொழுது அவர் ஆம், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறியிருந்திருப்பார். ஆனால் அதுவோ, ஓ, நீ அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் மோசே, நீ அதை தொடர்ந்து அப்படியே செய், நீ ஒரு அருமையான ஸ்திரியை திருமணம் செய்திருக்கிறாய், அவள் ஒரு அழகான குழந்தையாய் இருக்கிறாள், நிச்சயமாகவே நீ ஒரு அருமையான குமாரனை பெற்றுள்ளாய், தேவனுக்கு மகிமை என்று கூறியிருந்தால் அது அதே பண்டைய வேத பாட பள்ளியாய் இருக்கிறது. ஆனால் அவர் ஏதோ ஒன்றை செய்ய ஆயத்தமாயிருந்தார். ஆகையால் அவர் அந்த மனிதரை தவறு எடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் அந்த மனிதருக்கு 2 அடையாளங்களை செய்யும்படிக்கு கொடுத்து ஒவ்வொரு அடையாளமும் ஒரு சத்தத்தை உடையதாக இருந்தது என்றார். அது அவனமே இருக்கிறது என்பதை அது நிரூபிக்கிறது. இப்பொழுது அந்த சத்தங்கள் என்ன உரைத்தன என்பதை கவனியுங்கள். அந்த சத்தங்கள் சிருஷ்டிப்பையும் கூட உண்டு பண்ணிற்றே. யெகோவா அப்பொழுது பேசுவதற்கு ஆயத்தமாயிருந்தார். மீண்டும் ஒரு தீர்க்கதரிசியின் வருகை ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் அதை அறிவீர்களா? ஒரு தீர்க்கதரிசியின் வருகை காலத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு இறைமையில் திருத்தந்தையை குறிப்பிட்டு கூறவில்லை. நான் சில விசுவாசமுள்ள போதவர்களை, சில நல்ல நபர்களை குறிப்பிட்டு கூறவில்லை. அவர்கள் அருமையானவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அடையாளமாக இருக்கிறான். இங்கே வேதம் அவ்வண்ணமாகவே கூறுகிறது. அந்த அடையாளம் எதை குறிக்கிறது? அது அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற ஒரு அடையாளமாயும், இந்த தீர்க்கதரிசியினுடைய அடையாளத்தின் சத்தத்தின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு அடையாளமாயும் இருக்கிறது. கவனியுங்கள், ஒரு தீர்க்கதரிசியின் வருகை நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது என்ற எச்சரிப்பின் அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருப்பாரேயானால் அப்பொழுது நியாய தீர்ப்பு தாக்க ஆயத்தமாயிருக்கிறது. நினைவிருக்கட்டும், அவர் முதலாவது நிச்சயமாகவே தேவனாலும் அந்த நாளுக்கான வார்த்தையாலும் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்னரே அவர் அடையாளங்களை செய்கிறார். ஆகையால் அந்த அடையாளத்தையும் அவர் என்ன முன்னறிவிக்கிறார் என்பதையும் கவனியுங்கள். அவர் அது நிறைவேறினால் அப்பொழுது அவருக்கு செவிகொடுங்கள் என்றார். எண்ணாகமும் 12:6. அது நிறைவேறவில்லை என்றால் அதை மறந்துவிடுங்கள். அது அவர் தருகிற ஒரு ஆவிக்குரிய பிரகாரமான அடையாளமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பாரே. ஆனால் அவர் ஒருமுறை ஒரு அடையாளமாக எதை கொடுக்கிறாரோ அதையே அவர் தொடர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வந்தது. அவர்கள் வார்த்தையாயிருந்தனர். இயேசுவானவர் வந்தபோது அவர் வார்த்தையாயிருந்தார். வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்தது. அது இன்னமும் தொடர்ந்து வகையறுத்துக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், இந்த தீர்க்கதரிசியினுடைய வருகை எப்பொழுதுமே நியாய தீர்ப்பு சமூகமாக இருக்கிறது என்ற அடையாளத்தையே கொடுக்கிறது. நாம் ஒரு சில நிமிடங்களுக்காக சட்டப்படி நிறுத்துவோமாக. நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இப்பொழுது நாம் 2 காரியங்களை சுமார் 10 நிமிடங்கள் சரிபார்ப்போமாக. சரியாக கூறினால் மீதமுள்ள செய்தி 10 நிமிடங்கள் தான் இருக்கும். நோவா தேசத்தின் மேல் ஒரு தீர்க்கதரிசியாய் வருகின்ற நியாய தீர்ப்பின் ஒரு அடையாளமாக இருந்தான். மோசே தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியாய் வருகின்ற நியாய தீர்ப்பின் ஒரு அடையாளமாக இருந்தான். எலியா தேசத்தில் தீர்க்கதரிசியாய் வருகின்ற நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருந்தான். யோவான் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேலுக்கு வருகிற நியாய தீர்ப்பின் ஒரு அடையாளமாக இருந்தான். அவர்கள் முற்றிலுமாக அறுப்புண்டு போகிறார். அடையாளத்தை கவனியுங்கள். அடையாளம் என்ன செய்கிறது? அடையாளம் கவனத்தை கவர்ந்தெடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆயத்தப்படுத்தி நியாய தீர்ப்பு தாக்குவதற்கு முன்னமே வழியிலிருந்து விலகச் செய்கிறது. அதைத்தான் நோவா செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆயத்தப்படுத்தினான். அது மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது? அடையாளம், அடையாளத்தின் சத்தம் அவிசுவாசியை ஆக்கிரமிக்கப்படுத்தி நியாயத்திற்பிற்காக அவனை ஆயத்தப்படுத்துகிறது. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையோ தப்பியோடும்படியாக ஆயத்தப்படுத்துகிறது. அதுதான் அடையாளமாயிருக்கிறது. அதற்காகத்தான் அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. வருகின்ற நியாய தீர்ப்புகளுக்காகவே அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர்களே அதை காண்கிறார்கள். ஒரு உத்தம இருதயத்தோடும் ஒரு அசுத்தமாக்கப்பட்ட சரீரத்தோடும் இருந்த அந்த அற்பமான ஸ்திரியை போன்றும், ஒரு உத்தம சரீரத்தோடும் ஒரு அசுத்தமாக்கப்பட்ட இருதயத்தோடும் இருந்த அந்த பரிசேயனை போலவுமே ஆகும். அது ஒருவரை ஆக்கிரமிப்படுத்தி மற்றொருவரை ரட்சித்தது. மோசேயை காப்பாற்றின அதே நியாய தீர்ப்புகள் உலகத்தை ஆக்கிரமிப்படுத்தியது. அது அவருடைய பிரசங்கமே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆயத்தப்படுத்துகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள்? அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அடையாளத்தை காணும்பொழுது அது அங்கே இருக்க வேண்டியதாக இருக்கிறதா என்று அவர்கள் வேதத்தில் நோக்கி பார்த்து, ஆம், இதோ அது இருக்கிறது என்பார்கள். அது என்ன? விரைவில் முடிவு செய்யப்படவிருக்கிற நியாய தீர்ப்பே ஆகும். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களோ அதை அசட்டை செய்து அது அர்த்தமற்றது. தொடர்ந்து இப்படியே செல்வோம். நாம் அதே பண்டைய வேதசாஸ்திர பள்ளியை தெரிந்து கொள்வோம் என்கிறார்கள். அந்த விதமாகவே அவர்கள் லூத்தரனுடைய நாட்களிலும் செய்தனர். அந்த விதமாகவே அவர்கள் வெஸ்லினுடைய நாட்களிலும் செய்தனர். அந்த விதமாகவே அவர்கள் இப்பொழுதும் செய்கிறார்கள். அந்த விதமாகவே அவர்கள் எப்பொழுதும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை பின்தொடர்கிற ஒரு சத்தம் உண்டு. அந்த சத்தம் ஒரு வேத பிரகாரமான சத்தமாக அடையாளம் கண்டுகொள்ளப்படுகின்றது. இப்பொழுது அதை மறந்து போகாதீர்கள். இப்பொழுது அதை தொடர்ந்து நினைவில் வைத்துக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் நான் மீண்டும் உங்களை காணாமற் போகலாம். நான் இங்கு எங்காவது வந்து என்னுடைய எல்லா சகோதரர்களையும் ஒன்று சேர்க்க முடிந்தால், அப்பொழுது அவர்களுக்கு எழுப்புதல்கள் நடைபெறாமல் இருக்கும் போது ஒரு கூடாரம் அமர வைத்து நாள்தோறும் அதை போதித்து, அது உண்மையிலேயே உள்ளே நன்கு பதியும் வரையில் போதிக்கும் ஒரு வழியை நான் உடையவராக இருக்க விரும்புகிறேன். ஆனால் அவர் அதை அனுமதிக்க மாட்டார். எனவே நான் அதை நினைக்கவில்லை. பாருங்கள், நாம் முடிவிற்கு மிகவும் அருகில் இருக்கிறோம். நாம் இப்பொழுதே முடிவில் இருக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அங்கே என்னுடைய புத்தகத்தில் நான் அதை தொடர்ச்சியாக எழுதி வைத்துள்ளேன். 1933 வருடம் ஒரு நாள் காலையில் நான் மேற்பனாயிருந்த ஒரு பாப்டிஸ்ட் ஞாயிறு சிறுவர் வேதப்பாட பள்ளிக்கு செல்ல ஆயத்தமாக கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து முடிவு காலத்தை எனக்கு காண்பித்து சம்பவிக்க போகும் 7 காரியங்களையும் எனக்கு காண்பித்தார். நான் அவர்களை குறித்து எழுதி வைத்தேன். அது பழமையான மஞ்சள் நிற தாளில் உள்ளது. ஜெர்மானியர் பிரெஞ்சு எல்லையோர ஜெர்மன் அரண்வரிசையை எப்படி கட்டுவார்கள் என்றும், அமெரிக்கர்கள் அதில் எப்படி ஒரு பெரிய வீழ்ச்சியை அடைவார்கள் என்றும், அந்த எல்லையோர அரண்வரிசை கட்டப்படுவதற்கு 11 வருடங்களுக்கு முன்பே எனக்கு சரியாக கூறப்பட்டது. எப்படி முசோலினி எழும்புவார் என்றும், எப்படி அவன் எத்தியோப்பியாவிற்கு செல்வார் என்றும், எத்தியோப்பியா எப்படி அவன் காலடிகளில் விழும் என்பதும் எனக்கு கூறப்பட்டது. அவன் கவிழ்க்கப்பட்டு அவனுடைய சொந்த ஜனங்களே அவன் மீது காரி உமிழ அவன் அவமானமாக மறித்து போவான் என்றும் கூறப்பட்டது. மேலும் நான் கம்யூனிசம், பாசிசம், நாசிசம் என்ற 3 தனி கொள்கைகள் உண்டாகும் என்றும், அவைகள் ருஷ்யாவில் இருந்து எழும்பி கம்யூனிசத்தில் முடிவரும் என்றும் கூறினேன். மேலும் அது கத்தோலிக்கத்தை அழிக்கும். அது அழிக்கிறதா என்பதை பாருங்களே. நான் குறிப்பிடத்தக்க பெரிதான முன்னேற்றங்கள் சம்பவிக்குமே என்றேன். மேலும் நான் மோட்டார் வாகனங்கள் ஒரு முட்டையை போன்ற வடிவில் காணப்பட்டு வீதியில் ஓடுவதை நான் காண்கிறேன். நெடுஞ்சாலையில் ஏதோ ஒரு விதமான ஒரு கட்டுப்பாட்டினால் கார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஜனங்கள் அதை வழிநடத்த வேண்டியதில்லை. நான் ஒரு அமெரிக்க குடும்பத்தினர் ஒரு காரின் பின்புற இருக்கையில் அமர்ந்து சதுர கட்டங்கள் போட்ட பலகையில் கழங்குகளை வைத்து விளையாடும் விளையாட்டை விளையாட கண்டேன் என்றும் கூறினேன். அவர்கள் இப்பொழுது அந்த காரை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அதை இயக்க நெடுஞ்சாலைகளில் அதற்குரிய வசதிகளை உடையவளாக இருந்தால் நலமாக இருக்குமே. அந்த சிறு வோல்ஸ் என்ற வாகனம் ஒரு பரிபூர்ண முட்டை வடிவில் சரியாக அடையாளமாக இருக்கிறது. அது மற்ற எல்லா கார்களை காட்டிலும் வித்தியாசமானதாக உள்ளது. 1933 கார்கள் எந்த விதமாக காணப்பட்டன என்றும், இப்பொழுது எப்படி காணப்படுகின்றன என்றும் உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அதன் பின்னர் சிறிகளை வாக்களிக்க அனுமதிப்பதையும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் அந்த தரிசனம் மீண்டும் முன்னறிவித்தது. இந்த தேசம் எப்படியாய் இஸ்ரவேல் தேசத்தை போன்ற ஒரு மாதிரியை கொண்டதாக இருந்து இவர்கள் இந்த தேசத்திற்கு வந்து இங்கே குடியிருந்தவர்களை துரத்திவிட்டு இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டனர். இஸ்ரவேலர் தாவீது, சாலமோன் மற்றும் தேவ பயம் கொண்டிருந்த ஒரு சில ராஜாக்களை முதலில் உடையவளாயிருந்தனர். அதற்கு பின் சற்று கழித்து அவர்கள் ஆகாவை காட்சியில் பெற்றுக் கொண்டனர். அவர்கள் அவருக்கு வாக்களித்தனர். அப்பொழுது சபையானது உலக பிரகாரமானதாகிவிட்டது. நாமும் ஒரு லிங்கனையும் ஒரு வாஷிங்டனையும் உடையவளாயிருந்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன உள்ளது என்பதை நோக்கி பாருங்கள். இப்பொழுது நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நோக்கி பாருங்கள். அடுத்த காரியம் எங்கே உள்ளது? நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். இது இயற்கையில் அதே விதமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆயத்தப்படுத்துகிறது. அவிசுவாசியையோ நியாய தீர்ப்புக்கென்று ஆக்கிரமிக்கப்படுத்துகிறது. வேதம் எண்ணாகமும் 12:6 இந்த தீர்க்கதரிசி ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்து அவன் கூறுகிறது நிறைவேறுமானால் அவனுடைய எச்சரிப்பிற்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் அது மனிதன் அல்ல என்று ரூபகாரப்படுத்தப்படுகின்றது என்று கூறியுள்ளது. ஒரு தீர்க்கதரிசி ஒரு மனிதனாயிருக்கிறான். ஆனால் இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளத்திலிருந்து உண்டாகிற சத்தமோ ஒரு வேத பிரகாரமான சத்தமாயிருக்கிறது. அது ரூபகாரப்படுத்தப்படுகின்றது. அதன் பின்னர் அது ஒரு எச்சரிப்பாயிருக்கிறது. வேதாகமம் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது என்பது நினைவிருக்கட்டும். அது 2 பேதுரு 1:21 கூட கூறப்பட்டுள்ளது. மேலும் அது எபிரேயர் 1:1 கூட கூறப்பட்டுள்ளது. அக்கினி ஸ்தம்பமானது மோசேவுக்கு அடையாளமாயிருந்தது. சத்தமோ பேசப்போவதாயிருந்தது. அக்கினி ஸ்தம்பமானது சத்தம் பேசப்போவதாயிருந்தது என்பதையே காண்பித்தது. அது ஒரு அடையாளமாய் ஒரு அக்கறிஸ்தம்பமாக இருந்தது. ஜனங்களாகிய நீங்கள் அது அண்மையில் ஹூஸ்டனில் தோன்றியதை நினைவு கூறத்தான் வேண்டும். மோசே ஒரு தீர்க்கதரிசியா இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார். அந்த வாக்கு தத்தமோ கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட ஆயத்தமாக இருந்தது. மோசே வந்து ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்த போது அப்பொழுது அவன் அவர்களை ஒன்று சேர்ப்பான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையானது ஒழுங்குமுறையில் மாறாமல் எவ்வளவு பரிபூர்ணமாயிருக்கிறது. நான் கடந்த இடம் கூறியிருக்கிறது போலவே ஊரும் தும்மிமும் மற்ற எல்லா காரியங்களும் எப்படியா எப்பொழுதுமே தேவனுக்கு மறு உத்தரவு அளிக்கின்றன. நாம் அப்படியே ஒன்றும் மீண்டும் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி எடுத்துக் கொள்வோமாக. நான் இங்கே யோனாவின் 1 அதிகாரத்தை இங்கே 1 அதிகாரத்தில் உள்ள அவனுடைய தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்தேன். மீன் வயிற்றிலிருந்து வந்த யோனா ஒரு அடையாளமாயிருந்தான். பாருங்கள், அந்த ஜனங்கள் அஞ்ஞானிகளாயிருந்தனர். அவர்கள் சமுத்திர தேவர்களை வழிபட்டனர். அவர்களுடைய சமுத்திர தேவன் ஒரு மீனாயிருந்தது. இப்பொழுது அநேக ஜனங்கள் யோனாவை குற்றம் சாட்ட முயற்சிக்கின்றனர். யாரோ எப்பொழுதும் யோனாவிற்காகவே ஆதரித்து பேசுவேன். யோனா கர்த்தருடைய சித்தத்திற்கு புறமாக இருக்கவில்லை. நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிபடும். நாம் அவன் ஒரு யோனாவாக இருக்கிறான் என்று கூற விரும்புகிறோம். ஆனால் ஒருமுறை அவனுடைய தகுதி என்னவென்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவன் நினைவேக்கு போக வேண்டியவனாக இருந்தான் என்பதை அறிவேன். ஆனால் தேவன் அவனை தர்சீசுக்கு போகும் கப்பலில் கொண்டு செல்ல வேண்டியதாயிருந்தது. எனவே அவர் சமுத்திரத்தின் மேல் கொந்தளிப்பை உண்டாக்கியிருந்தார். அப்பொழுது யோனாவோ, என் கைகளையும் கால்களையும் கட்டுங்கள், இந்த கொந்தளிப்பு உண்டாக காரணமானவன் நான் தான் என்றான். அவர்கள் அவனை வெளியே தூக்கி வீசினர். அப்பொழுது தண்ணீரினூடாக இந்திக் கொண்டிருந்த ஒரு மீன், ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கிற்று. விஞ்ஞானம் அதை நம்புவது கடினம் என்பதை நான் அறிவேன். இங்கே சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் கெட்டத்தில் உள்ள அவர்கள் ஒரு திமிங்கலத்தை திறந்த வண்டியில் வைத்திருந்தனர். அங்கே தலையுச்சியில் தட்டையாகவும் கழுத்து வரை நீளமான முடியுடைய ஒருவன் இருந்தான். அவன் ஜனங்களை எப்படி சமாளித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்த அதிக புத்திசாலி உள்ளவனாயிருந்தான். அவன் வேதம் ஒரு பொய்யுரைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் திமிங்கலம் யோனாவை விடுகிறது என்ற பண்டைய வேத பழமொழியை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றான். மேலும் அவன், பாருங்கள், நீங்கள் அதனுடைய தொண்டையினூடாக ஒரு பந்தை கூட விழுங்க வைக்க முடியாது, ஏனெனில் அதனுடைய தொண்டை மிகவும் சிறியது. அப்படி இருக்க ஒரு முழு வளர்ச்சி அடைந்த மனிதன் எப்படி அதனுடைய வயிற்றுக்குள் சென்றிருக்க முடியும் என்று கூறினான். மேலும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அது ஒரு பண்டைய பழமொழியாக உள்ளது, அவைகளை போன்றவைகளை முழுமையாக கொண்டதே வேதமாக இருக்கிறது என்றும் கூறினான். அது என்னுடைய சிந்தைக்கு மிகவும் மிஞ்சினதாயிருந்தது. எனவே நான், ஐயா, நான் அங்கே ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்று அதற்கு அவனோ, நீர் என்னதான் கூற முடியீர் என்றான். அப்பொழுது நான், நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேதத்தை சரியாக வாசிக்காதிருக்கிறீர்கள் என்று. பின்னர் நான், அது ஒரு விசேஷித்த மீனா இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி இருந்தார். இது அவனை விழுங்கும்படி ஒரு விசேஷித்த விதமாக உண்டாக்கப்பட்டிருந்தபடியால் அது அவனை விடுங்கிற்றே. அது ஒரு சாதாரணமான மீனா இருக்கவில்லை. தேவன் வடக்கத்திற்கு மாறான ஒரு வேலையை செய்யப்போவதா இருந்தபடியால் அவர் வடக்கத்திற்கு மாறான ஒரு மீனை உண்டாக்கி இருந்தார் என்று. அப்பொழுது அவன் அதை குறித்து அதற்கு மேல் ஒன்றுமே கூறவில்லை. ஆகையால் அது தேவன் கொண்டிருந்த ஒரு விசேஷத்த காரியமாயிருந்தது. ஒரு சமயம் ஒரு சிறு பெண் கூடாரத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய சிறிய முகமானது ஒரு தோலுரிக்கப்பட்ட வெங்காயம் போன்றிருக்கும் அளவிற்கு தன்னுடைய சிறிய முடியை மழமழப்பாக சீவி பின்னலிட்டிருந்தாள். அவள் ஒரு வேதாகமத்தோடு போய் கொண்டிருந்தாள். ஊடிகாவில் ஜிம் டோர்சி என்னும் பெயர் கொண்ட ஒரு வயோதிகர் இருந்தான். அவன் ஒரு மத நம்பிக்கை அற்றவனாயும் ஒரு பண்டைய போர் வீரனுமாயிருந்தான். அவன் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாதவனாயிருந்தான். அப்பொழுது அவன், வாலிபஸ்திரியே, நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டானான். அதற்கு அவள், ஐயா, நான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்றாளாம். மேலும் அவன், நீ உன்னுடைய கரத்தில் கொண்டு செல்வது என்ன என்று கேட்டானான். அதற்கு அவள், இது ஒரு வேதாகம் என்றாளாம். அப்பொழுது அவன், நீ அதை விசுவாசிக்காதே, நீ அதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டானாம். அதற்கு அவளோ, ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்றாளாம். மேலும் அவன், திமிங்கலம் யோனாவை விடுகிறதை குறித்து அங்குள்ள அந்த கதையை நீ நம்புகிறாயா என்று கேட்டானான். அதற்கு இவளோ, ஏன், நிச்சயமாகவே நான் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்கிறேன் என்றாளாம். அப்பொழுது அவன், நீங்கள் விசுவாசம் என்று அழைக்கிற அந்த விசுவாசத்தை தவிர வேற எந்த வழியில் அதை நீ நிரூபிக்கப் போகிறாய் என்று கேட்டானாம். அதற்கு இவளோ, ஏன், நான் பரலோகத்திற்கு செல்லும் போது நானே யோனாவை கேட்பேன் என்றாளாம். பார்த்தீர்களா? அப்பொழுது அவனோ, அப்படியானால் அவர் அங்கு இல்லை என்றால் என்ன செய்வாய் என்று கூறினானாம். உடனே அவள், அப்படியானால் நீ அவரிடம் கேட்டுக் கொள்ள வேண்டியதுதான் என்று கூறிவிட்டாளாம். ஆகையால் அதுவே ஒரு நல்ல அழகான நேரடி பதிலாக இருந்தது என்று நான் நினைவேன். எனவே அதுவே அதற்குரிய சரியான பதில் என்று நான் கருதுகிறேன். திமிங்கலம் யோனாவை விடுகிறது என்று வேதம் கூறியிருந்தால் நான் அதை விசுவாசிப்பேன். அவரால் அதை ஆயத்தம் பண்ண முடிந்திருக்கும். தேவன் எதை கூறினாரோ அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். ஆனால் நாமோ யோனாவை அவரை குறித்து பரியாசம் செய்கிறோம். ஆனால் ஒரு மீன் நீந்திக் கொண்டிருக்கும் போது அதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? அது தன்னுடைய இரையை தேடிக்கொண்டிருக்கும். அப்பொழுது அது தன்னுடைய இரையை உண்ட பிறகு தண்ணீருக்கு அடியிலே சென்று தன்னுடைய துடுப்புகள் அடியில் இருக்க இளைப்பாறிக் கொண்டிருக்கும். உங்களுடைய தங்க நிற மீன்களை போஷித்த பிறகு என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அவைகள் தங்களுடைய சிறு வயிறு நிரம்பிய உடனே கீழே சென்று தங்களுடைய துடுப்புகள் தரையில் படிந்திருக்கும்படி இளைப்பாறும். இந்த பெரிய ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த மீன் வந்து இந்த தீர்க்கதரிசியை விழுங்கிற்று. அவன் சமுத்திரத்தின் அடியில் சென்றான். அது 40 ஆழமாய் அங்கே இருந்திருக்கலாம். அவன் சமுத்திரத்தின் ஆழத்தில் தானும் இளைப்பாறும் படிக்கே சென்றான். இப்பொழுது நாம் எப்பொழுதுமே யோனாவை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இப்பொழுது எனக்காக ஜெபிக்கப்பட்டது, ஆயினும் என்னுடைய கரத்தில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை. எனக்காக ஜெபிக்கப்பட்டது, ஆனால் நான் எவ்வித முன்னேற்றத்தையும் உணரவில்லை என்கின்றன. எனவே யோனாவை குறித்து எப்போதும் குறை கூறாதீர்கள். இப்பொழுது அவனுக்கு இருந்த அறிகுறிகளை நோக்கி பாருங்கள். இப்பொழுது முதலாவது அவன் சமுத்திர புயலில் இருந்தான். தேவன் அவனை அனுப்பியிருந்த திசையிலிருந்து வேகியிருந்தான். அவனுடைய கரங்களும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன. அவன் ஒரு புயலில் கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் வீசி எறியப்பட்டான். அப்பொழுது ஒரு மீன் அவனை விழுங்கி சமுத்திரத்தின் அடிபாகத்திற்கு சென்றது. அவன் மீனுடைய வயிற்றில் உள்ள உமிழ்நீரில் தன்னுடைய கழுத்தில் கடற்பாசிகள் சுற்றி இருக்க அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் இந்த வழியாக நோக்கி பார்த்திருந்தாலும் அது மீனுடைய வயிறாக இருந்திருக்கும். அவன் அந்த வழியாக நோக்கி பார்த்திருந்தாலும் அது மீனுடைய வயிறாக இருந்திருக்கும். அவன் எங்கு நோக்கி பார்த்தாலும் அது மீனுடைய வயிறாக இருந்திருக்கும். நீங்களோ அறிகுறிகளை குறித்து பேசுகிறீர்கள். அவனும் அதை உடையவனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன கூறினான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவனோ, அவைகள் பொய்யான மாயைகளாயிருக்கின்றன, நான் இனிமேல் அவனை நோக்கி பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் நான் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். ஏனென்றால் ஒரு ஆலய பிரதிஷ்டையில் ஜெபித்த பூமிக்குரிய இயற்கையான மனிதனாகிய சாலமோன் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் எங்காவது தொலைவிலிருந்து இந்த பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நீர் அதை கேட்பீராக என்றான். சாலமோன் ஜெபித்திருந்ததில் யோனா விசுவாசம் கொண்டவராக இருந்தான். 3 இரவுகளுக்கு பிறகு தேவன் அவனை மீன் வயிற்றிலிருந்து விடுவித்தார். அவர் அங்கே கீழே பிராணவாயு கூடாரத்தை வைத்திருந்திருக்கலாம். அவர் என்ன செய்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அவனை 3 இரவுகளும் வார்த்தையின்படியே உயிரோடு வைத்திருந்தார். வார்த்தை சரியாயிருக்கிறது. அந்த சூழ்நிலைக்குள்ளான யோனாவால் மனிதன் உண்டாக்கியிருந்த கூடாரத்தை மீண்டும் நோக்கி பார்க்க முடிந்தது என்றார். இன்றிரவு நீங்களும் நாரும் நம்முடைய சிறு அறிகுறிகளுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தோடு மாட்சிமை புரிந்தவருடைய வரதுவாரத்தை நம்முடைய அறிக்கையின் பேரில் வேண்டுதல் செய்கிறவராய் அங்கே நிற்கிற இயேசு என்ற ஆலயத்தை எவ்வளவு அதிகமாக நோக்கி பார்க்க வேண்டும். யோனாவை குற்றப்படுத்தாதீர்கள். உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்பதை நோக்கி பாருங்கள். தேவன் அவனுமாய் கூறினாரே என்ற வாக்குத்தத்தையே நோக்கி பாருங்கள். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பீர்களேயானால் தேவன் அவனுமாக கூறியுள்ளாரே என்பதை நோக்கி பார்ப்பீர்கள். அவர் வாக்கு பண்ணினார், அதுவே இதனை தீர்க்கிறது. கவனியுங்கள், எல்லா ஜனங்களும் அங்கே மீன் பிடித்துக் கொண்டும் தங்களுடைய வலைகளை வெளியே எடுத்துக் கொண்டும் இருந்தனர். அப்பொழுது கொஞ்சம் கழித்து அவர்களுடைய கடற் தேவனான மீன் கரையை நோக்கியவாறு விரைந்து வந்தது. அப்பொழுது எல்லோருமே முழங்கால் படியிட்டனர். காரியங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அது கரையை அடைந்தவுடனே தன்னுடைய நாக்கை வெளியே நீட்டினது. அது அவ்வாறு செய்த போது இதோ மீனுடைய வயிறிலிருந்து அந்த தீர்க்கதரிசி வெளியே நடந்து வந்தான். அந்த தீர்க்கதரிசியை அவர்களுடைய தேவன் அந்த தீர்க்கதரிசியை கரையின் மேல் கக்கிறது. அவர்கள் மறந்திருமினர் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. புரிகின்றதா? அது ஒரு அடையாளமாக இருந்தது. மீனால் விடுவிக்கப்பட்டிருந்த யோனா ஒரு அடையாளமாக இருந்தான். அவன் என்ன செய்தான்? அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு அடையாளமாக இருந்தது. சத்தம் என்ற கூறினது, இன்னும் 40 மனந்திரும்பு அல்லது அழிந்து போ. தேவனுடைய அடையாளம் தேவனுடைய சத்தமாயிற்று. எப்பொழுதுமே தேவன் ஒரு அடையாளத்தை அனுப்புகிற போது தேவன் தம்முடைய சத்தத்தை அந்த அடையாளத்தின் பின்னே அனுப்புகிறார். கவனியுங்கள், மனந்திரும்புங்கள், இல்லை என்றால் இன்னும் 40 இந்த முழு பட்டணமும் அழிந்து போகும். 400 ஒரு தீர்க்கதரிசியும் இல்லாமல் இருந்து அதன் பின்னரே தீர்க்கதரிசியாகிய யோவான் பூமியின் மீது தோன்றினான். 400 பிறகு உண்டான அவனுடைய வருகையே அடையாளமாகும். அது கண்டிப்பில்லாத நேரமாகிற்று. இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களாயின் நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். தேவன் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை திறந்தருள்வாராக. இது எவ்வளவு காலமாக இருந்து வந்துள்ளது? 400 இஸ்ரவேலருக்கு ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை. சபைகள் உருவலைக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னரே இங்கே யோவான் காட்சியில் வருகிறான். யோவான் ஒரு தீர்க்கதரிசியாய் அவருக்கு பிறகு மேசியா பேசப்போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாய் இருந்தான். கவனியுங்கள், ஏனென்றால் மல்கியா 3 நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் ஜனங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறப்பட்டுள்ளது. யோவானை நோக்கி பாருங்கள், அவருக்குள் சுயநலமே இல்லாதிருந்தது. அவன் எந்த மகிமையையும் ஒருபோதும் எடுத்துக் கொள்ளவே இல்லை. அவர்களோ அவனை மேசியா வந்து அழைக்க முயற்சித்தனர். ஆனால் அவரோ, நான் அவருடைய பாதரட்சைகளையும் அழிக்கிறதற்கும் பாத்திரன் அல்ல என்றான். ஆனால் இயேசுவானவர் தோன்றின உடனே அவர் ஒரு அடையாளத்தை, ஒரு அக்கிரி சம்பத்தை உடையவராயிருந்தார். அவருடைய தலையின் மேல் ஒரு ஒளி, ஒரு புறாவை போல வந்து இறங்க ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. கவனியுங்கள், யோவான் உடனடியாக அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்றார். அவன் சபையை கிறிஸ்துவுக்கு அளித்தான். ஆமென். அது இந்த கடைசி நாட்களில் மீண்டும் நிகழும் என்று நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தி வரப்போவதாக இருக்கிறது, அது மேசியாவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும். அது அப்பொழுது அவர்கள் திகைத்திருந்தது போல இவர்களும் திகைத்திருக்கும் அளவிற்கான அத்தகைய ஒரு வழியில் இருக்கும். அவர் அதை வாக்கு பண்ணினார். மத்தேயுவின் அடுத்த அதிகாரம் மல்கியாவை குறித்து நமக்கு கூறுகிறது. கவனியுங்கள், அவர்கள் அதை குறித்து கேட்டனர். யோவானுடைய சுவாபம் எலியாவின் ஆவியில் அவனை அடையாளம் காட்டினது. இப்பொழுது இரண்டு தீர்க்கதரிசிகளையும் கவனியுங்கள். இப்பொழுது எலியா இஸ்ரவேலரின் காலத்தில் ஒரு குழப்ப நேரத்தில் எழுமின ஒரு மனிதனாக இருந்தான். ஆகாப் ராஜாவாக இருந்தான். எல்லா ஸ்திரீகளும் யெசபேலை பின்பற்றி பரிகாசம் செய்தனர். அநேகமாக இன்றைக்கு நாம் காண்கிற தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளுதல் மற்றும் ஒவ்வொரு காரியமும் இதே விதமாகவே இருந்திருக்கும். எல்லோருமே யெசபேலை பின்பற்றி சென்றிருந்தனர். போதகர்களோ, அது அருமையாக இருக்கிறது, அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் அதை செய்யட்டும் என்று எண்ணினர். அந்த நேரத்தில் எலியா என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதனை தேவன் வனாந்திரத்திலிருந்து எழுப்பினார். அவன் எங்கிருந்து வந்தான் என்பதையும் கூட நாம் அறிவோம். அவனை அடையாளம் காட்டும்படியாக எந்த வேத பாட பள்ளிகளிலும் அவன் தொடர்பு கொண்டிருக்கவில்லை. ஆனால் தேவன் அவனை எழுப்பினார். அப்பொழுது அவன் அந்த எல்லா காரியங்களையும் கண்டனம் செய்தான். அவன் அந்த முழு ஸ்தாபன அமைப்பு முறைகளையும் கண்டித்தான். இன்றைக்கு அவன் காட்சியில் வருவானேயானால் அவன் நம்முடைய ஸ்தாபன அமைப்பு முறைகளையும் கூட கண்டனம் செய்வான். அவன் ஒவ்வொரு எசபேலையும் கண்டித்துரைத்தான். முடிவிலே அவள் தீர்க்கதரிசியை வெட்டி போடவிருந்தாள். யோவானுக்கு நேர்ந்தது போலவே யெசபேல் அவனை கொல்லப்போவதாக இருந்த போது அவன் ஓடிப்போய் புதர் செடியின் கீழே படுத்துக் கொண்டான். அவள் அவனை வெறுத்தாள். மீண்டும் வனாந்திரத்திலிருந்து யோவான் வந்தபோது அவன் ஒரு வனாந்திர பிரியனாய் விவாகம், விவாகரத்து மற்றும் மறுமணம் செய்தல் போன்ற காரியங்களை கொண்ட நவீன ஸ்திரீகளை சரிபடுத்தும் ஒரு செய்தியோடு வந்து அந்த காரியங்களை துண்டு துண்டாக்கினான். அவன் எந்த வேதப்பாட பள்ளியிலிருந்து வரவில்லை. அவன் தேவனிடத்திலிருந்து வந்தான். அவன் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். அவன் நவீன ஸ்திரீகளுக்கு அவர்களுக்கு எதிராக கடிந்து கொண்டான். அவன் ஒருபோதும் எதனோடும் ஒப்புரவாகாதவனாக இருந்தான். ஆனால் அவன் சாதாரணமாக காலம் சமீபமாயிற்று, மேசியா பேசப் போகிறார் என்று கூறினான். அதை நோக்கி பாருங்கள், இப்பொழுது இன்றைய இந்த நவீன தீர்க்க தரிசிகளில் சிலர் அவர்களுடைய இசபேல்கள் தங்களுடைய முடிகளை வெட்டிக் கொள்ளவும், குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொள்ளவும், புகைப்பிடிக்கவும், அவர்கள் விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்து கொள்ளும்படி அனுமதித்து அவர்களை எல்லா வழிகளிலும் வழிநடத்தும் இவர்களோடு முதலாம் வருகையின் எலியாவின் நேரத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். மேலானது என்று கூற ஒன்றுமே கிடையாதே. அவள் அவனை விட்டுவிட்டு மற்றொருவனை சேர்த்துக் கொள்வாள். மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகளினால் அவர்களை சுற்றி சுற்றி வழிநடத்துகிறார்கள். அது ஒரு அவமானமாய் மனித கோட்பாடுகளாய் இருக்கிறது. அவர்கள் அதை செய்வதனால் தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தனமாக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சபைகளில் சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களாய் இருப்பதாக இன்னமும் உரிமை கொண்டாடி தங்களுடைய உரிமைகளை பற்றிக் கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறி தொடர்ந்து செல்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதைத்தான் அவர்கள் அப்பொழுதும் செய்தனர். ஆனால் நினைவிருக்கட்டும், அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தேவன் மல்கியா நான்கில் அவர் மீண்டும் வார்த்தையை நிறைவேற்றுவதாக வாக்குப்பண்ணினார். அது உண்மை. இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நோக்கி பாருங்கள். யோவானின் காலத்திலும் அது அவ்வண்ணமாகவே இருந்தது. அது மற்ற காலங்களிலும் அவ்வண்ணமாகவே இருந்தது. இந்த எளிமையான வயோதிக நபரான ஆமோஸ் எழும்புவதை நோக்கி பாருங்கள். ஒரு எளிமையான வயோதிக நபர், அவன் எங்கிருந்து வந்தான் என்பதை நாம் அறியோம். அவன் ஒரு மந்தை மேய்ப்பனாக இருந்தான். தேவன் ஆடுகளின் மேய்ச்சல் வழிகளிலும் மாடுகளின் மேய்ச்சல் வழிகளிலும் அவனிடத்தில் பேசிக் கொண்டு அவனை பயிற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது அவன் எழுந்து அந்நாளில் இருந்த அந்த குன்றின் மீது ஏறி அங்கிருந்து கீழோச்சு பார்த்தான். அப்பொழுது அந்த சூரியன் அவனுடைய வழுக்கை தலையில் பிரகாசித்தது. அவனுடைய கிருதாக்கள் நிறைத்திருக்க அவனுடைய கண்கள் ஒரு சேர நோக்கியவாறு ஒளிர்ந்தன. அவனுடைய தேவபக்தியான கண்களின் இமைகள் காண முடியாமல் மூடி மூடி திறந்தன. அங்கு வந்து பார்வையிடுகின்ற சுற்றுலா பயணிகளின் காட்சிகளின் நிமித்தமாக அல்ல, அந்த முழு பட்டணமும் பாவத்திற்குள்ளான நிமித்தமாகவே அவ்வாறு செய்தார். அடையாளம் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற இந்த எளிமையான நபர் யார்? ஆம், அது ஆமோஸ் தீர்க்கதரிசியாகும். அவன் இரண்டாம் எரோபியாமி நாட்களில் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவன் ஜனங்கள் எந்த காரியத்தையும் செய்யும்படி அனுமதித்த ஒரு சீர்கேடானவனாக இருந்தான். அதிலிருந்து ஆசாரியர்கள் யாவரும் அவ்வாறு இருந்தனர். அவர்கள் அருமையான சபைகளை கட்டியிருந்தனர். அவர்கள் அருமையான ஆடைகளை உடுத்தியிருந்தனர். அவர்களுடைய ஸ்திரீகளோ ஒழுக்கங்கெட்டவர்களாக இருந்தனர். அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற எந்த விதத்திலும் உடை உடுத்தியிருந்தனர். சுற்றுலா பயணிகளோ எல்லா இடங்களிலும் அந்த அழகான ஸ்திரீகளையும் அவர்களுடைய மட்டுமீறி நடத்தல்களையும் காண கூட்டம் கூட்டமாக திரண்டிருந்தனர். அப்படியே மற்றொரு நவீன அமெரிக்காவும் உள்ளது. தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டியவர்கள் அவ்வாறு உள்ளனரே, அதை பற்றி எவருமே ஒன்றுமே கூறுகிறதில்லை. அது ஜனங்களின் மேல் காணப்படுகின்ற ஒரு இரக்கமற்ற கொடும் பிடியை போன்று தென்படுகிறது. இப்பொழுது இன்றைக்கு 18 வருடங்கள் கடந்து விட்டதே. என்னுடைய மகள் ரெபேக்காளுக்கு இன்றைக்கு 18 வயதாகிறது. நான் 18 வருடங்களாக இந்த தேசத்தினுடைய கடந்து சென்று இந்த காரியங்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வருடா வருடம் நான் திரும்பி வரும்போது நான் முதன் முதலாக கண்டிக்க துவங்கின போது இருந்ததை காட்டிலும் அதிகமான ஸ்திரீகள் தலைமுடியை வெட்டி கொண்டவர்களாகவே காணப்படுகின்றனர். சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னர் ஒரு மகத்தான அருமையான நன்கு அறியப்பட்ட உலகம் முழுவதிலும் நன்கு அறியப்பட்டிருக்கிற மனிதரான விளங்கும் புகழ்பெற்ற பெந்தேகோஸ்தே பிரசங்கியார் என்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாமே, நான் என்னுடைய கரங்களை உங்கள் மீது வைத்து உங்களுக்காக ஜெபிக்கட்டும் என்றார். அதற்கு நானோ, நான் சுகவீனமாக இல்லையே என்றேன். அப்பொழுது அவர், ஆனாலும் ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்றார். மேலும் அவர், சகோதரன் பிரணாம், நீர் உடைய ஊழியத்தை பாழ்படுத்திக் கொள்வி, எவருமே ஒத்துழைப்பு கொடுக்க போகிறதில்லை. பிரசங்கிமார்கள் உம்மோடு ஒத்துழைப்பு அளிக்காதிருப்பதில் வியப்பொன்றும் இல்லை, ஏனென்றால் நீர் அந்த விதமாக ஸ்திரீகளை கடிந்து கொள்கிறீர் என்றார். மேலும் அவர், ஜனங்கள் உண்மை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்களே என்றார். அதற்கு நானோ, நான் ஒருபோதும் என்னை தீர்க்கதரிசி என்று கூறினதில்லையே என்றேன். அப்பொழுது அவரோ, ஆனால் அவர்கள் உண்மை தீர்க்கதரிசி என்று கருதுகின்றார்களே என்றார். மேலும் அவர், நானும் அதே காரியத்தை விசுவாசிக்கிறேன் என்றார். அதன் பின்னும் அவர், நீர் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டீர் என்றார். தொடர்ந்து அவர், வியாதியஸ்தருக்காக ஜெபியுங்கள், ஆனால் ஸ்திரீகளை அப்படியே தனியாக விட்டுவிடுங்கள், நீர் அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறீர் என்றார். நான் எப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர், அவர்கள் வைத்துள்ள குட்டை தலைமுடி மற்றும் மற்ற காரியங்களை குறித்து பேசுகிறீர் என்றார். அப்பொழுது நான், அது தவறாகத்தான் இருக்கிறது என்றேன். வேதம் தன்னுடைய தலைமுடியை வெட்டிக் கொள்கிற ஒரு ஸ்திரீயை அவளுடைய கணவன் அவளை விவகாரத்தில் தள்ளிவிட உரிமை உண்டு என்று கூறியுள்ளது. முற்றிலும் சரியே, ஏனென்றால் அவள் தன்னுடைய தலையை எனவீனப்படுத்துகிறார். அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. இப்பொழுது நீங்கள் அதை விரும்புகிறீர்களா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் 1 கொரிந்தியரில் வேதம் அதை கூறியுள்ளது. வெளிப்புறத்தில் தோல் தெரியும் அளவிற்கு இறுக்கமான தோலாடையை அணிகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் வந்து, ஏ திருவாளர் பிரணம் அவர்களே, அவ்விதமான ஆடைகளை மட்டுமே அவர்கள் விற்கிறார்கள் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் துணிகளையும் தையல் எந்திரங்களையும் விற்கிறார்களே, எனவே அதற்கு சாக்கு போக்கே கிடையாது. ஆமேஷ் மற்றும் டங்கார் பிரிவின ஸ்திரீகள் இன்னமும் அவ்வாறு துணிகளை தைத்து அணிகிறார்களே. நிச்சயமாகவே என்ன சம்பவிக்கிறது, அவர்கள் அவைகளை வாங்கி அந்த விதமாக தைத்து தொடர்ந்து அணிந்து கொள்கிறார்கள். ஒரு ஸ்திரீ, திருவாளர் பிரணாம் அவர்களே, நான் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து கொள்கிறதில்லை, நான் அணிந்து கொள்வது என்னவென்றால் முழங்கால் வரையுள்ள இறுக்கமான காற்சட்டைகளையே அணிந்து கொள்கிறேன். ஆம் என்றாள். மேலும் நான் அவைகளையே அணிந்து கொள்கிறேன் என்றால் நான் அது இன்னும் மோசமானவை என்றேன். அதன் பின்னர் நான், வேதம் ஒரு புருஷனுடைய உடையை ஒரு ஸ்திரீ தரிப்பது அருவறுப்பாக இருக்கிறது என்று கூறுகிறது என்றேன். இப்பொழுது இது இந்த ஐக்கிய நாடுகளில் இது என்ன விதமாக ஒரு அருவறுப்பான காட்சியாக காணப்படுகிறது பார்த்தீர்களா? அது உண்மை. சகோதரியே, நான் உனக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். நீ உன்னுடைய கணவனுக்கு அல்லது உன்னுடைய ஆண் சிநேகிதனுக்கு ஒரு களங்கம் இல்லாத லீலி புஷ்பத்தை போல இருக்கலாம், ஆனால் நியாய தீர்ப்பின் நாளிலே நீ விபச்சாரம் செய்ததற்காக பதில் கூற போகிறாய். இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாய் என்று கூறியுள்ளாரே. எனவே அந்த பாவியானவன் உன்னை நோக்கி பார்த்திருப்பானேயானால் அப்பொழுது அவள் நியாயத்தின் நாளிலே பதில் கூற வேண்டியவளாய் இருக்கிறாள். நீ அவனுக்கு உன்னையே கவர்ச்சிகரமான காட்சி அளித்து விட்டாய். நீ அவனுடைய மனதிற்குகந்ததாய் காட்டுகிறாய். ஒரு தேவபக்தி உள்ள ஸ்திரீ ஏன் அதை போன்ற ஆடையை அணிய விரும்ப வேண்டும்? அப்படி இருந்தும் நீ அந்நிய பாஷையில் பேசி தரையில் மேலும் கீழுமாக ஓடின காரணத்தால் நீ பரிசுத்தாவி உடவளாய் இருக்கிறாய் என்று உரிமை கோருகிறாய். அதனை அஞ்ஞானிகளும் மேய்ச்சல் தொழில் கொண்ட தென்னாப்பிரிக்க நாடோடி இனத்தவர்களும் செய்வதை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் பரிசுத்தாவியோ தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் கரைப்படாதாயும் இருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மனிதன் நீர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்கள் எப்படி மகத்தான ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதையும் எப்படி ஜெபருக்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் நீர் ஏன் போதிக்க கூடாது? நீர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் நீர் ஏன் அவர்களுக்கு போதிக்க கூடாது என்று கேட்டான். அதற்கு நான், அவர்கள் தங்களுடைய மொழியின் முதல் எழுத்துக்களையே கற்றுக் கொள்ளாதிருக்கையில் நான் எப்படி அவர்களுக்கு குறி கணக்கியலை கற்றுத்தர முடியும் என்று கேட்டேன். ஏபிசி என்ற ஆங்கில அடிப்படை எழுத்துக்களின் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஆல்வேஸ் பிலீவ் கிரைஸ்ட், எப்பொழுதும் கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பதாகும். நீங்கள் அதை எப்படி செய்ய போகின்றீர்கள் பாருங்கள். நீங்கள் இங்கே கீழே உள்ள வழியில் துவங்குவதற்கு பதிலாக அங்கே மேலே உள்ள வழியில் துவங்க விரும்புகின்றீர்கள். மற்ற எல்லா அஸ்திபாரங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணல்களாக இருக்கின்றன. தேவன் மாறுகிறதில்லை, அவருடைய சுவாபமும் மாறுகிறதில்லை. அவர் ஸ்திரீயை புருஷனிலிருந்து வித்தியாசமாகவும் புருஷனை ஸ்திரீயிலிருந்து வித்தியாசமாகவும் உண்டாக்கினார். அவர் அவர்களை வித்தியாசமாக உடுத்தி அந்த விதமாகவே அவர்கள் தரித்திருக்கும்படி விரும்புகிறார். புரிகின்றதா? ஆனால் ஸ்திரீகளோ புருஷனை போல காணப்படவும் புருஷன் ஸ்திரீயை போல காணப்படவும் விரும்புகிறார். ஓ என்ன எப்பேற்பட்ட ஒரு தாறுமாறாக்குதல். அது முழு காரியமும் அது ஜனங்களின் மேல் இருக பத்திக் கொண்டது போல் காணப்படுகிறது. எனவே உங்களால் அதை மாற்ற முடியாது. அது ஒரு பெரிய போதம் போல், ஒரு பெரிய கருவினம் போல் காணப்படுகிறது. நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் ஆவியில் புரிந்து கொண்டால் நல்லமாக இருக்கும். ஒரு பூதம் அவர்களை பற்றி பிடித்துள்ளது. அவர்களால் அதிலிருந்து வெளியேற முடியாது. அளவுக்கு அதிகமான நவீன திரைப்பட காரியங்கள், அளவுக்கு அதிகமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இன்னும் அளவுக்கு அதிகமான மற்ற அர்த்தமற்ற காரியங்களும் அவர்களை பிடித்துள்ளன. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கடைபிடித்தப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக கர்த்தர் காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றி முடிக்காவிடில் ஒருவனும் தப்பிப்போவதில்லை என்று கூறப்பட்டிருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. நீங்களோ நான் அதை இதற்கு முன்பு அறிந்ததே இல்லை என்று கூறுகின்றீர்கள். நல்லது, ஆயினும் இப்பொழுது நீங்கள் இப்பொழுதிலிருந்து அறிந்திருக்கின்றீர்கள். புரிகின்றதா? நான் அதை நிறுத்திக் கொள்வது மேலானது. நாம் திரும்பி செல்வோமாக. கவனியுங்கள், யோவான் ஒரு அடையாளமாக இருந்தார். தேவன் முதல் முறை அதை செய்த விதமாகவே அதே விதமாகவே அவர் அதை மீண்டும் செய்வார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அதை வாக்கு பண்ணியுள்ளார். இப்பொழுது தேவன் எந்த நேரத்திலுமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஒருபோதும் உபயோகித்ததே இல்லை. ஒரு சமயம் ஆகாப் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெரிய மனிதனை கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் தனக்கு இஸ்ரவேலின் 400 தீர்க்கதரிசிகளை உடையவனாக இருந்தான். இப்பொழுது அவர்கள் அஞ்ஞான தீர்க்கதரிசிகளாக இருக்கவில்லை, இஸ்ரவேலின் 400 தீர்க்கதரிசிகள். அவர்கள் யாவருமே தங்களுடைய பட்டத்தையும் மற்ற எல்லா காரியத்தையும் உடையவர்களாயும் ஒரு பெரிய வேதப்பாட பள்ளியையும் உடையவர்களாயிருந்தனர். அப்பொழுது யோசபாத் என்னும் பெயர் கொண்ட தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யூதாவின் ராஜாவாய் இருந்தான். அப்பொழுது அவர் அங்கு வந்தான். அங்கேதான் ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு கலந்ததாய் உள்ளது. காரியங்கள் தவறாய் போயின. அப்பொழுது அவன் கீழையாத்தியுள்ள ராமோத் என்றான். இப்பொழுது இதை கவனியுங்கள், அது எவ்வளவு உண்மையாயிருக்க முடியும். மேலும் அவன் அங்கே உள்ள கீழையாத்தியுள்ள ராமோத் நமக்கு சொந்தமானது, அங்கே உள்ள அந்த தேசத்தின் ஒரு பகுதி நம்முடையதாயிருக்கிறது என்றான். யோசுவா நிலங்களை பங்கிடுகையில் அதை இஸ்ரவேலருக்கு கொடுத்திருந்தான். ஆனால் பெலிஸ்தியர்களும் அஞ்ஞானிகளும் வந்து அதை அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டனர். ஆனால் இவனோ அது நமக்கு உரியதாயிருக்கிறது என்றான். இப்பொழுது எப்படி என்பதை கவனியுங்கள். அடிப்படையில் ஜனங்களால் சரியாயிருக்க முடியும், ஆயினும் அதை தவறப்படுகின்றார்கள். உண்மையிலேயே அந்த காரியம் இஸ்ரவேலருக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆனால் சகோதரனே, தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களுமே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடப்பார்களேயானால் என்ற நிபந்தனைகளின் பேரிலேயே இருக்கின்றன. பாருங்கள், இப்பொழுது இங்கே பாருங்கள், அவர் நீர் என்னோடு வருவீராய் என்றும் அந்த தேசத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராய் என்றும், இஸ்ரவேலருக்கு சொந்தமான கோதுமைகளினால் அங்கே உள்ள பெலிஸ்திய பிள்ளைகள் தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்களே என்றால் அது வேத பிரகாரமாக உண்மையாயுள்ளது. எனவே அவன் போ, என்னை கைப்பற்ற, எனக்கு உதவி செய் என்றான். அதற்கு இவன் நல்லது என்ன என்று கூறி அங்கேதான் அவன் ஒரு கண்மூடித்தனமான தவறை செய்தான். என்னுடைய ரதங்கள் உங்களுடைய ரதங்கள், என்னுடைய மனிதர் உம்முடைய மனிதரை போன்றவர்களே, எனவே நானும் ஓடு செல்வேன். அப்பொழுது யோசபாத் சிந்திக்க துவங்கினான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவன் நாம் போவதற்கு முன்பு இதை குறித்து கர்த்தரிடத்தில் கலந்தாலோசிக்க வேண்டியதில்லையா என்று கேட்டான். அதற்கு ஆகா, ஓ உண்மைதான், நிச்சயமாகவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் அதை குறித்த சிந்தனையை உடனே இருக்க வேண்டுமே என்றான். அப்பொழுது அவன் எங்கேயாகிலும் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா என்று கேட்டான். அதற்கு இவன், ஓ நிச்சயமாகவே நான் இங்கே அவர்களுடைய வேத பாடசாலை ஒன்று வைத்திருக்கிறேன். அது நீர் எப்போதும் பார்த்ததிலேயே மிகச்சிறந்ததாகும். அவர்கள் எல்லோரும் அருமையான ஆடைகளை அணிகிறார்கள். அவர்கள் உயரிய மெருகேற்றப்பட்ட வேத பண்டிதர்களாயிருக்கிறார்கள். நான் அவர்களை மிகவும் துல்லியமாக கல்வி பயில செய்திருக்கிறேன். நாம் போய் அவர்களை அழைத்து வருவோம் என்றான். ஆகையால் அவர்கள் கீழே சென்றனர். அவர்கள் யாவரும் ஒன்றாக கூடினர். அவர்கள் மால்மாரக்காரர்களாயிருக்கவில்லை. அவர்கள் ஜெபித்தனர் ஜெபித்தனர். அவர்கள் ஒரு தரிசனம் காணும் வரை ஜெபித்தனர். அதன் பின்னரே அவர்கள் மேலே வந்தனர். அவர்களை ஒருவன் தனக்கு இருந்தினால் இரண்டு பெரிய கொம்புகளை உண்டு பண்ணினான். அதன் பின்னர் அவன், நீர் பெலிஸ்தரை இதனால் நெருங்கப் போகிறீர், இல்லை அசிரியரை தேசத்தை விட்டு துரத்தப் போகிறீர் என்றான். மேலும் அவன், கர்த்தர் உரைக்கிறதாவது போம், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்றான். அதன் பின்னர் அவர்களில் ஒவ்வொருவரும் ஏகமனதோடு ஆவிக்குள்ளாகினர். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளோ போம், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்றனர். அது வேத பிரகாரமானதாக இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கிறீர்களா? தேவன் இந்த சுதந்திரத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அதை சத்துரு இப்பொழுது உடையவனாயிருக்கிறார். நீங்கள் அதை கைப்பற்றும்படி செல்ல உரிமை உண்டு. இப்பொழுது பெந்தேகோஸ்துக்களே, நீங்கள் இங்கு ஒரு பாடத்தை புரிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஆனால் யோசபாத் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். எனவே அவன், ஆயினும் ஏதோ ஒரு சிறு தவறு உள்ளதே என்றான். மேலும் அவன், இன்னும் உங்களிடத்தில் வேறு யாராயிலும் உண்டா என்றான். அவன், இங்கே நிற்கிற நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட 400 தீர்க்கதரிசிகளுக்கு பிறகு இன்னும் யாராவது ஒருவர் உண்டா என்று கேட்டான். அவர்கள் அத்தனை பேர்களுமே இங்கே அடித்தளத்தில் இருந்தவர்களாயிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஏகமனதாய் நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறினர். திரும்பி போய், யோசுவா அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தான், அது எங்களுடையதாக இருக்கிறது, எனவே போய் அதை கைப்பற்றுவோம் என்று கூறுங்கள் என்றனர். ஆனால் யோசபாத்தோ வேறொருவன் இருக்கிறானா என்று கேட்டான். அவன், நாம் கர்த்தர் மூலம் விசாரிக்கும்படி இன்னும் வேறு யாராவது ஒருவன் இருக்கிறானா என்று கேட்டான். அதற்கு இவன், ஓ, இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன் என்றான். மேலும் தொடர்ந்து அவன் இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்றான். அது மட்டுமின்றி, நான் அவனை வெறுக்கிறேன், அவன் எப்பொழுதுமே என்னை குறித்து பொல்லாங்கான காரியங்களையே கூறிக்கொண்டிருக்கிறான் என்றான். அதற்கு இவன், ராஜா அவ்வாறு கூற அனுமதிக்க வேண்டாம், போய் அவனை அடித்து வாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அங்கே சில தூதுவர்களை அனுப்பினர். அவர்களில் சிலர், இப்பொழுது மிகாயாவே, நான் உனக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். இப்பொழுது அவர்கள் உண்மை விலக்கிவிட்டனர், அண்மையில் ஐக்கியத்திலிருந்தும் உண்மை விலக்கிவிட்டனர். ஏனென்றால் நீ எப்பொழுதும் ஜனங்களை மோசமான காரியங்களையே கூறிக்கொண்டிருக்கிறீர். இப்பொழுது நீர் உம்முடைய ஐக்கிய அட்டையை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் நீர் அவர்கள் கூறுகிற அதே காரியத்தை கூறும். ஓ, அப்பொழுது அவர்கள் உண்மை பொறுப்பில் அமர்த்திக் கொள்வார்கள் என்றனர். ஆனால் அவன் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறேன். அப்பொழுது அவன், தேவனின் வாயில் அருள்வதை மாத்திரமே நான் உரைப்பேன் என்று தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். ஓ, தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது அவன், இன்றிரவு வரை காத்திருங்கள், கர்த்தர் என்னிடத்தில் என்ன சொல்கிறார் என்று நான் பார்ப்பேன் என்றான். அடுத்த நாள் காலை யுத்தத்திற்கு போங்கள், ஆனால் இஸ்ரவேலர் எல்லோரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டிருப்பதை கண்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன்னுடைய தரிசனத்தை எடுத்து எலியா என்ன கூறினா என்பதோடும், ஆகாப்பிற்கு என்ன சம்பவித்திருந்தது என்பதோடும் அதை ஒப்பிட்டு பார்த்தான். சபிக்கப்பட்டிருந்தவனை எப்படி அவன் ஆசீர்வதிக்க முடியும்? அது எவ்வளவாக இருந்தாலும் கவலை இல்லை. நாம் ஒரு தேவ பக்தி உள்ள தேசமாக இருக்கிறோம். போன்றவைகளும் ஒரு கிறிஸ்தவ சபையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் சபைத்திருக்கிறதை நீர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீங்களோ, நான் இதில் சேர்ந்து விட்டேன், நான் இதில் சேர்ந்து விட்டேன் என்று கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. அதற்கு அதனோடு ஒரு காரியமும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை நோக்கி பாருங்கள். பெந்தேகோஸ்தர்கள் எவ்வாறு தடைகளை நீக்கிவிட்டனர் என்பதை நோக்கி பாருங்கள். வழக்கமாக நீங்கள் என்னவா இருந்தீர்கள் என்பதை நோக்கி பாருங்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை நோக்கி பாருங்கள். கண்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. அப்பொழுது அவன், ஆகாப், இந்த ஆசாரியனோ அவனை வாயில் அடித்தான். மேலும் அவன், அவனை சிறையில் வையுங்கள் என்றான். ஆகா, அங்கே பின்னால் உள்ள உட்காவலரையில் அவனை வையுங்கள், நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது நான் இந்த நபரை பார்த்துக் கொள்வேன் என்றான். அதற்கு மிகாயா, நீ திரும்பி வருவாயானால் தேவன் என்னிடத்தில் பேசியிருக்கவே இல்லை என்றான். பார்த்தீர்களா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், அங்கே ஒரு அடையாளம் இருந்தது, அங்கே அவருடைய சத்தம் இருந்தது. எனவே அதற்கு கீழ்ப்படி தவறின போது அது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியே நம்முடைய தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க தவறுகின்றீர்களா? அவர் இந்த காரியங்களை கூறுவார் என்று வேதத்தில் அவர் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இருக்கிறாரே. தேவன் இந்த ஒரு மனிதனோடு தான் தொடர்பு கொண்டார். இது தேவன் குழுக்களோடு ஒருபோதும் தொடர்பு கொள்கிறதில்லை. அவர் ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்கிறார். எலியா ஒரு குழுவா இருக்கவில்லை, யோவான் ஒரு குழுவா இருக்கவில்லை. அவர்கள் ஒரு குழுவாகவோ அல்லது ஒரு ஸ்தாபனமாகவோ இருக்கவில்லை. அவர்களில் ஒவ்வொருவரும் அவர் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் இருவருமே அப்படிப்பட்ட காரியத்தை கடிந்து கொண்டனர். அது உண்மையே. யோவானோ, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றான். கடைசி கால அடையாளம், கடைசி கால சத்தத்தை உடையதாக இருக்கும். கடைசி கால அடையாளம் வேதத்தில் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறபடியே இருக்கும். கடைசி கால சத்தம் கடைசி கால அடையாளத்தையே பின்தொடர்கிறது. அது சரியாக வேத வாக்கியத்தில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கும். அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற வேத வாக்கியமாயிருக்கும். இப்பொழுது கடைசி கால அடையாளம் என்னவாய் இருக்கும் என்றும், அது சோதோமில் இருந்தது போன்ற ஒரு வாக்கு தத்தமாய் இருக்கும் என்பதையும் நாம் லூக்கா 17 வாசித்திருக்கிறோம். நாம் இயற்கையாகவே சோதோமை உடையவராயிருக்கிறோம். அப்படி இருக்க நாம் ஏன் இங்குள்ள ஆவிக்குரிய அடையாளத்தை விசுவாசிக்க முடியவில்லை? லூக்கா 17 அடையாளமாயிருக்கிறதையும், மல்கியா 4 சத்தமாயிருக்கிறதையும் குறித்த வேத வாக்கியங்களையும் கூட உங்களால் காண முடிந்தால் நலமாயிருக்கும். அடையாளமானது இருதயத்தின் ரகசியங்களை அறிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதை போன்றிருந்தது. மல்கியா 4 சத்தம் ஜனங்களை அவர்களுடைய பிரமாணங்களில் இருந்து பிதாக்களின் விசுவாசத்திற்கு திருப்பிக் கொண்டிருக்கிறதா இருந்தது. அதுவே அடையாளமாகும். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நான் முடிக்கப் போகிறேன். நிச்சயமாகவே அடையாளங்கள் வழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் சத்தமோ, ஓ இல்லை, சத்தம் அந்த அடையாளத்தை பின்தொடர்கிறது. ஆனால் அவர்கள் அதனோடு எதையும் செய்ய விரும்புகிறதில்லை. வியாதியஸ்தரை சுகப்படுத்தும்படியான இயேசுவின் அடையாளத்தை மேசியாவாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் ஓர் ஆடவர், நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் என்றார். ஓ என்ன, அந்த சத்தம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்பொழுது அவர்கள், நீ உன்னை தேவனோடு சமமாக்கிக் கொள்கிறாய் என்றனர். அதற்கு அவர், நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன் என்றார். மேலும், ஓஹோ என்ன, எப்படி தேவன் ஒரு குமாரனை உடையவராக இருக்க முடியும்? பாருங்கள், தேவன் ஒரு குமாரனை உடையவராக இருக்கிறார் என்பது நம்ப முடியாததாய் உள்ளதே என்றனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அந்த அடையாளத்தையும் வியாதியஸ்தரை சுகப்படுத்த முடியும் என்பதையும், ஓ அது அற்புதமாக இருந்தது என்பதையும், அது சிறந்ததாக இருந்தது என்பதையும் விசுவாசித்தனர். ஆனால் சத்தத்திற்கு வரும்போது அவர்கள் அந்த சத்தத்தை விசுவாசிக்க விரும்பவில்லை. அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டனர். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த லவோதிக்கா சபையின் காலத்தில் அவருக்கு அதே காரியம் செய்யப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் வேதம் நமக்கு கூறுகிறது. அவர் சபையின் புறம்பே இருந்தார், அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. அவர் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தார், அவர் இன்னமும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாகவே இருக்கிறார். உங்களால் லூக்காவில் உள்ள சோதோமின் அடையாளத்தை விசுவாசிக்க முடியும் என்றால், உங்களால் அதை விசுவாசிக்க முடியும் என்றால், பின்ன ஏன் மல்கியா 4 சத்தத்தை விசுவாசிக்க கூடாது? பாருங்கள், நீங்கள் ஏன் விசுவாசிக்க கூடாது? அது ரூபகாரப்படுத்தப்பட முடியும், அது செய்யப்படக்கூடிய ஒரே வழி அடையாளம் நிரூபிக்கப்பட முடியும். ஆனால் நீங்கள் அந்த சத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே ஒரு ஆவிக்குரிய அடையாளத்தை பெற்று பிதாக்களின் வாக்குத்தத்தத்திற்கு ஜனங்களை திருப்பி அழைக்கும்படிக்கு அங்கே செல்ல மாம்ச பிரகாரமாக கட்டளையிடப்பட்டார். மல்கியா 4 ஜனங்களை திருப்புவதாயிருக்கிறது, பிதாக்களின் விசுவாசத்திற்கு திருப்புகிறதா இருக்கிறது. ஓஹோ குருடரே, சிதறப்பட்டவரே, உங்களுடைய சொந்தத்திற்கு திரும்புங்கள். முடிக்கையில் நான் இந்த கடைசி கருத்தினை இதை கூறவில்லை. தீர்க்கதரிசியோ சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்றான். பாருங்கள், அவன் பகல் அல்லது இரவு என்று அழைக்கப்பட முடியாத ஒரு நாள் உண்டாயிருக்கும் என்றான். இப்பொழுது கவனியுங்கள், நான் முடிக்கப் போகிறேன். ஒரு நாள் உண்டு, இது ஆழமாக பதியட்டும். இன்றிரவு இந்த அரங்கத்தில், இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவனதை பதிய வைப்பாராக. தீர்க்கதரிசியோ பகலென்றோ அல்லது இரவென்றோ அழைக்கப்பட முடியாத ஒரு நாள் உண்டாயிருக்கும். அது மப்பும் மழைக்கால மந்தாரமான நாளாயிருக்கும் என்று கூறி, ஆனாலும் சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்றான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், எப்பொழுதும் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் மறைகிறது. நாகரிகம் சூரியனை பின்தொடர்ந்திருக்கிறது. நீங்கள் அதை அறிவீர்கள். கவனியுங்கள், கிழக்கில் உதிக்கிற அதே சூரியனே மேற்கில் மறைகிற சூரியனாயிருக்கிறது. இப்பொழுது நாகரிகமானது கிழக்கும் மேற்கும் சந்தித்திருக்கப்பட்டால் சரியாக சூரியனோடு பயணம் செய்திருக்கிறது. நாம் மேற்கு கரையில் இருக்கிறோம், கிழக்கும் மேற்குமே. நினைவிருக்கட்டும், சுவிசேஷமும் அதே விதமாகவே பயணம் செய்திருக்கிறது. அது கிழக்கில் எழுப்பினது இயேசு கிறிஸ்துவின் வருகை. குமாரன், SON, சூரியன் அல்ல, SUN அல்ல, குமாரன், தேவகுமாரன் கிழக்கத்திய ஜனங்களுக்கு கிழக்கில் எழுப்பினார். இப்பொழுது ஜனங்கள் சபையில் சேர்ந்து கொண்டு ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு, நல்லது, நாங்கள் ஒரு சபை உடலாக இருப்போம், நாங்கள் இதை கட்டுவோம், நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவோம், நாங்கள் ஒரு மருத்துவமனையை கட்டுவோம், நாங்கள் கல்விப்பயிலை செய்வோம், நாங்கள் ஒரு வேலைப்பாட பள்ளியை பெற்றுக் கொள்வோம் என்பதை காணுவதற்கு போதிய வெளிச்சமுடைய ஒரு நாளாகவே இருந்து வருகிறது. அவர்கள் அதை செய்யவே போதிய வெளிச்சமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், வேதம் கூறியுள்ளது, வேதத்தில் கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவன் கிழக்கில் உதித்த அதே சூரியனே மேற்கில் சாயங்கால நேரத்தில் மீண்டும் பிரகாசிக்கும், சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறினது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அவர் என்ன செய்வார்? அவர் சரியாக லூக்கா 17 அதிகாரத்தில் அவர் கூறினதையே செய்கிறார். கடைசி நேரத்தில் மனுஷகுமாரன் கிழக்கில் இருந்த விதமாகவே அதே குமாரனாக பிரகாசித்து, அதே வல்லமையில், அதே பரிசுத்த ஆவியானவராய், அதே காரியத்தை செய்யும் ஆராதவராய் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும். அதே சூரியன் பயணம் செய்திருக்கிறது, அதே குமாரன் பயணம் செய்திருக்கிறார். கிழக்கினுடாக பவுலில் இருந்து வந்து ஜெர்மனிக்குள்ளாக தாவி மார்ட்டின் லூதர் மீது சென்று மீண்டும் அவருடைய அடுத்த இடுப்பின் மேல் தாவினது. அதன் பின்னர் இங்கிலாந்தில் ஜான் வெஸ்லி அண்டைக்கு வந்து, பின்னர் அட்லாண்டிக் பெருங்கடலினூடாக ஐக்கிய நாடுகளுக்கு பெந்தேகோஸ்தேவிடத்திற்கு வந்தது. இப்பொழுது பெந்தேகோஸ்தேவோ சீர்கேடடைந்ததா இருக்கிறது, நாமோ தரையில் இருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆதியிலே செய்தது போலவே ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர், தேவன் சபித்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொண்டனர். பெந்தேகோஸ்துகளும் அவர்கள் எல்லோருமே அதை செய்தனர். ஆனால் அவர் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும், சாயங்காலத்திலே ஒரு அடையாளம் எழும்புவதாக இருக்கும் என்றார். நண்பர்களே, இதை தவறவிடாதீர்கள், இதை தவற வேண்டாம். இப்பொழுது அதே குமாரன் அதே வெளிச்சத்தை கொடுப்பான், அதே சூரியனே அதே வெளிச்சத்தை கொடுக்கிறது, அதே குமாரன் அதே குமாரனுடைய வெளிச்சத்தை கொடுப்பார். இப்பொழுது அது என்னுடைய கருத்தல்ல, வேதம் அதை கூறுகிறது என்று அறிந்தவர்களாய் இங்குள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அது முற்றிலும் சரியே. இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும், அது உங்களை பொறுத்ததாக இருக்கிறது. தேவகுமாரனை விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து விடவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் தாழ்மையான நிலையில் தாழ்மையாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அந்த விதமாகவே வாசம் செய்தார். மேலே போகும்படி கீழே உள்ளது. உங்களை தாழ்த்துங்கள். உங்களுடைய விரைப்பான கருத்துக்களை விலக்கிவிட்டு கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். அடையாளத்தை பார்த்து அதன் பின்னர் சத்தத்தை விசுவாசியுங்கள். ஓ சிதறப்பட்டோரே, உங்களுடைய சொந்தத்திற்கே திரும்புங்கள். நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்துவோமாக. மோசேயோடு இருந்தது போன்று கரத்தில் இருந்த முதலாம் அடையாளத்தின் சத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது இரண்டாம் அடையாளத்தை விசுவாசிப்பார்கள். ஆகையால் அவர்கள் இந்த அடையாளத்தை விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது தண்ணீரை சமுத்திரத்தில் அல்லது கடலில் இருந்து எடுத்து, தண்ணீர் ஜீவனுக்கு பாவனையாக உள்ளது, அதை தரையிலே ஊற்று, அப்பொழுது அது ரத்தமாக மாறும். பரலோக பிதாவே, இது உண்மையாகவே இப்பொழுது காலதாமதமாயிருக்கிறது, ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று நீர் வாக்குரைத்தீர். ஜனங்கள் அதன் பேரில் தியானிக்கும் போதும் வார்த்தையின் மூலம் அதை ஆய்ந்து படிக்கும் போதும் எங்களுடைய சுவிசேஷ சத்தமானது அவர்களுடைய இருதயங்களுக்குள் ஆழமாக பதிவதாக. கர்த்தாவே, இந்த கூட்டத்தினரை ஆசீர்வதியும், இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியானது இந்த ஜனங்களை சென்றடையும் போது இந்த செய்தியை காணாதபடி சாத்தானே குருடாக்கி இருந்தார் என்பதை அறிந்தவர்களாய் இங்கே பசியோடும் நெருக்கப்பட்டு உதைத்து தள்ளப்பட்டிருக்கிற ஏழையான பிள்ளைகளாய் இங்கே அமர்ந்திருப்பவர்களை பாரும். இன்றிரவு அவர்கள் ஏகமனதோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்களாக. அவர் மறித்தோரிலிருந்து எழுந்துள்ளார் என்ற அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசிப்பார்களாக. நீர் அவர்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார் என்றீர். சபையானது அதிக பணத்தையும் லட்சக்கணக்கான டாலர்களை கொண்ட கட்டிடங்களையும் தன்னுடைய பெருமானமாக பெற்றிருக்கிறது. பிதாவே, இன்றைக்கு அவர்கள் இந்த பெரிய சபகடங்களில் அமர்ந்து கொண்டு உலகத்தை போன்றிருக்க பாவித்து தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பேரடை மறுதளிக்கின்றவர்களாய் இருக்க முயற்சிப்பதை பார்க்கலாம். முற்காலத்தில் ரட்சணிய சேனை கூட்டத்தாரை கொண்டு மூலையில் பழைய முரசை வைத்துக் கொண்டு தங்களுடைய கரத்தில் ஒரு தொப்பியோடும் எங்கோ ஒரு மூலையில் நின்று கொண்டு கஞ்சிரா எனும் கருவியை இசைத்துக் கொண்டிருக்கின்றவர்களாய் அவர்கள் இருப்பதே மேலானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தாவே, இன்றிரவு இன்னும் ஒரு விசை இதை அருளும். கர்த்தாவே சிம்சோன், கர்த்தாவே இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை என்று கதறினது போன்றே கதறுகிறேன். நீரே கிறிஸ்து என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றும் அறியப்படுவதாக. அவர்கள் அந்த அடையாளத்தை காணும்படியாகவும் அவர்கள் அந்த சத்தத்தை விசுவாசிக்கும்படியாகவும் எங்கள் மத்தியில் உம்மை அடையாளம் காட்டுவீராக. நான் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆமேன். நாம் துரிதமாக ஒரு ஜெப வரிசையை அழைக்கப் போகிறோம். இது உண்மையிலேயே இப்பொழுது நாம் கலைந்து செல்ல வேண்டியதாக இருந்த நேரமாக இருந்ததை நான் கண்டேன். ஆனாலும் நாம் ஒரு ஜெப வரிசையை, வெறுமனே ஒரு சிறு ஜெப வரிசையை ஏற்படுத்துவோமாக. அதன் பின்னர் நாளை நாம் துவங்குவோம். அவன் இன்றைக்கு ஜெப அட்டைகளை கொடுத்திருக்கிறான். ஆகையால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெப அட்டைகளை கொடுக்கிறோம். எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் வருவதற்கான ஒரு தருணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இது ஒரு வினோதமான நேரமாய் உள்ளது. ஜெப வரிசையில் வருவது உங்களை சுகப்படுத்துகிறதில்லை. ஒவ்வொரு கூட்டத்திலும் இங்கே மேடைக்கு வந்து சுகமடைகின்றவர்களை காட்டிலும் அங்கேயே அமர்ந்திருந்து சுகமடைகின்றவர்களே எப்பொழுதும் அதிகமாக இருக்கின்றனர் என்பதை எவருமே அறிவர். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் சர்வ வியாபியா இருக்கிறார். அவர் விசுவாசிகளை மட்டுமே கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், அவர் அவர்களை சுகப்படுத்த முடியும். பவுல் என்ற ஆங்கில பெயரில் உள்ள பி என்ற எழுத்துடைய ஜெபாட்டைகளே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் ஒன்றிலிருந்து அழைப்போமாக. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நீங்கள் விரும்பினால் அவர்கள் இங்கே எழுதி நிற்கட்டும். அவர்களுடைய ஜெப அட்டை பவுல் என்ற ஆங்கில எழுத்தில் உள்ள பி என்ற எழுத்தை கொண்ட 1 முதல் 10 வரை உள்ளவர்களே, உங்களால் எழுமி நிற்க முடிந்தால் இந்த பக்கத்தில் இங்கே எழுமி நில்லுங்கள். அப்படி உங்களால் எழுமி நிற்க முடியவில்லை என்றால் அப்பொழுது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படி வேறு யாரையாவது அனுப்புவோம். 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரி, இன்னும் 2 உள்ளது. 8, 9, 10 சரி, 10 முதல் 15 வரை, 10 முதல் 15 வரை இன்னும் 5 உள்ளன. 15 முதல் 20 வரை நான் காணும்படி நீங்கள் எழுமி நிற்க முடிந்தால் நலமாக இருக்கும். 20 முதல் 25 வரை இப்பொழுது நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் காண்போமாக. இப்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்கு கூட்டத்தின் ஏனைய பகுதியினர் மெய்யான பயபக்தியோடு இருப்பார்களாக. அது ஜெபாட்டை பி 1 முதல் 25 வரையாக இருக்கட்டுமே. அப்படித்தானே, 25 வரை, 1 முதல் 25 வரை. இப்பொழுது ஒவ்வொருவரும் மெய்யான பயபக்தியோடு இருங்கள். தேவனுக்கும் செய்திக்கும் அதிகப்படியான மரியாதை செலுத்துங்கள். நீங்கள் அதனை ஒரு நிமிடம் கவனித்து ஆலோசனை செய்யும்படி தேவனுக்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அவர்கள் ஜனங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் ஆயத்தமா இல்லை என்றால் அவர்கள் ஒரு ஜபட்டையை வைத்திருப்பார்களாயும் அவர்கள் எல்லோரும் வரிசையாக இல்லாதபடியால் அவர்கள் அதை கண்டறிந்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதை எனக்கு சொல்லுவார்கள். அதன் பின்னர் அவர்கள் அப்பொழுது யாராவது ஒரு கால் செவிடாக இருக்கிறார்களா அல்லது யாராவது கேட்க முடியாதவர்களா இருக்கிறார்களா என்பதை நான் பார்ப்போம். நண்பர்களே, அந்த ஜபட்டர்களை உடையவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் அறியேன். அந்த பையன் இங்கு வருகிறான். அவர் வருகிற போது ஜனங்களுக்கு முன்பாக அந்த ஜபட்டர்களை வரிசைப்படி இல்லாமல் கலவையாக்கி அதன் பிறகே உங்களுக்கு ஒரு அட்டையை கொடுக்கிறான். அவன் வந்து உங்கள் எல்லோரையும் அமர சொல்லி உங்களுக்கு ஒரு ஜபட்டையை கொடுக்கிறான். பார்த்தீர்களா? எனவே அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் அறியேன். பாருங்கள், நான் இந்த குழந்தையை இங்கே மேலே கொண்டு வரும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களை குறித்து எனக்கு தெரியாது. அதை அறிந்து கொள்ள எந்த வழியும் எனக்கு கிடையாது. தேவர் அதை நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிற விதத்தில் அதை அவர் நியமிக்கிறார் என்று நான் யூகிக்கிறேன். இப்பொழுது உங்களில் மற்றவர்கள் ஜபாட்டைகளை வைத்திருக்கவில்லை. ஆகையால் நான் ஒரு ஜபாட்டையை வைத்திருக்கவில்லை, ஆனால் நான் சுகவீனமாக இருக்கிறேன் என்று கூறுகிறவர்கள், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இந்த கட்டிடத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது இங்கே மிக அதிக அளவிலான ஜனங்கள் இல்லை. எனவே அதற்கேற்றபடி பார்த்தால் நாளை ஜப வரிசையில் ஜபிக்க அதிக நேரமாகாது. சுகவீனமாய் இங்கே உள்ளேயும் வெளியிலேயும் நின்று கொண்டிருப்பவர்கள் சுமார் 20 பேர் மட்டுமே உள்ளனர். அது நல்லது. நீங்கள் இதை அந்த விதமாகவே ஏற்றுக்கொள்வதை காண நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து நினைத்ததை காட்டிலும் அதிக விசுவாசம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். பார்த்தீர்களா? நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுடைய ஜபாட்டையை எரிந்து விடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுவே உண்மையான கலப்படமற்ற விசுவாசமாயிருக்கிறது. உங்கள் மேல் எவரும் கைகளை வைக்க வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கரங்களை வையுங்கள். இப்பொழுது இன்றிரவு இங்குள்ள நீங்கள் ஜப வரிசையில் வரப்போவதில்லை என்றால் நீங்கள் இந்த சம்பவத்தை விசுவாசியுங்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த ஸ்திரீ தொட்டபோது அவர் திரும்பி அவள் தன்னை தொட்டதை அவர் அடையாளம் கண்டுகொண்டார் என்ற சம்பவத்தை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாகவே நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது எபிரேயர் 4 அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இப்பொழுது இருக்கிறார் என்று வேதம் கூறியுள்ளதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நல்லது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பாரேயானால் அவர் அதே விதமாக செயல்பட மாட்டாரா? ஒவ்வொரு இரவும் அவர் அந்த விதமாகவே செய்திருக்கிறார் அல்லவா? எத்தனை பேர் மற்ற கூட்டங்களில் இருந்து கொண்டு அவர் அதை செய்கிறதை பார்த்திருக்கின்றீர்கள்? சற்று எழுமிழுங்கள். நிச்சயமாக பார்த்தீர்களா? உலகத்தை சுற்றிலும் செய்துள்ளாரே, உங்களை குறித்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறாரே. இப்பொழுது நான் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பாருங்கள். நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? புரிகின்றதா? உங்கள் மீது எவருடைய கரங்களும் வைக்கப்படாமலே இயேசு கிறிஸ்துவே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுதே உண்மை என்னுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்பொழுதே உண்மை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இதனுடைய பணியானது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்ற ஒரு மெய்யான தேவனுடைய பொருளை நீங்கள் கூற வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். அதன் பின்னர் அந்த வாக்குத்தத்தை பற்றிக்கொண்டு உங்களுடைய அறிக்கையை அறிக்கையிட்டு அதனோடு முன்னோக்கி நடந்து பாருங்கள். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை பாருங்கள். புரிகின்றதா? என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் அதைத்தான் செய்யும்படிக்கு நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்க வேண்டிய உண்மையான வழி அதுவேயாகும். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? எண் 4 ஜபாட்டை எண் 4 மற்றும் ஜபாட்டை எண் 19 விடப்பட்டுள்ளன. ஜபாட்டை 4 யாரையாவது பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களுடைய அட்டைகளை பாருங்கள். ஜபாட்டை எண் 4 பாருங்கள். சரி, ஒரு வினாடி காத்திருங்கள். பாருங்கள், நான் அவரை அழைக்காமல் இருந்தால் அப்பொழுது நான் அதன் பேரில் ஒரு எதிர்த்தாக்குதலை பெற்றுக் கொள்வேன். நீங்கள் பாருங்கள் என்ன கூறுகின்றீர்கள், என்ன கூறுகிறீர்கள்? எண் 4 உங்களுக்கு கிடைத்துவிட்டதா? அப்படியானால் எண் 19 குறித்து என்ன? இன்னும் எண் 19 கிடைக்கவில்லையே. என்ன கூறுகின்றீர்கள்? ஜபாட்டை எண் 4 இன்னும் கூட கிடைக்கவில்லை, 19 கிடைக்கவில்லையே. எனவே நீங்கள் வரிசையில் வரும்போது யாராவது அவைகளை வைத்திருக்கின்றாரா என்பதை பாருங்கள். இல்லை என்றால் பாருங்கள், இது ஒரு கால் பாருங்கள், இது அந்த எண் அல்ல. இங்கே இந்த சக்கர காலில் உள்ள இந்த பெண்மணி ஒரு ஜபட்டை வைத்திருக்கிறாளா? அவளுடைய எண்ணை சரிபாருங்கள். இதுதான் அவளுடைய எண்ணா? ஒரு கட்டிலின் மேல் இருக்கும் பெண்ணா? அவர்கள் அதை கண்டுபிடித்து விட்டனர். அவைகள் யாவும் இப்பொழுது உள்ளே இருக்கின்றன. சரி சரி, இப்பொழுது ஜபாட்டையை வைத்திருக்கிற ஜனங்களே, அவைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தேவனுடைய கிருபையினால் உதவி செய்ய போகிறோம். இப்பொழுது நண்பர்களே, இது கடைசி இரவாக இருக்கிறபடியால் நாம் இதை செய்ய உள்ளோம். ஏனெனில் நாளைய தினம் என்பது ஞாயிறு பிற்பகலாக இருக்கிறது. ஆகையால் நாம் நம்மையே அமைதிப்படுத்திக் கொள்வோமாக. இப்பொழுது நீங்கள் பெற்றுள்ள எல்லா விசுவாசத்தையும் அர்த்தமற்ற எல்லா கருத்துக்களையும் எடுத்து அதை தரையின் மீது வைத்து அது இருந்த விதமாகவே அதன் மீது உங்களுடைய பாதத்தை வையுங்கள். அதன் பின்னர் கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்க போகிறேன் என்று கூறுங்கள். எத்தனை பேர் அதை செய்வீர்கள்? உங்களுக்கு நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒருவரும் செல்ல வேண்டாம், அப்படியே அமைதியாக உட்கார்ந்து விசுவாசியுங்கள். இந்த விதமாக கவனியுங்கள். இப்பொழுது பாருங்கள் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை முன்னறியக்கூடியதும் என்ன நடைபெற்று வந்துள்ளது, அது எப்படி இருக்கிறது, அல்லது அது என்னவா இருக்கும் என்பதை கூறக்கூடியதே எப்பொழுதும் தேவனுடைய அடையாளம் என்று அறியப்பட்டு வருகிறது. நாம் அதை அறிவோம். அந்த விதமாகவே தீர்க்க தரிசிகளும் அறிந்து கொள்ளப்பட்டனர். அந்த விதமாகவே இயேசுவும் மேசியாவ் என்று அறியப்பட்டார். அப்பொழுது அவர் மேசியாவாக இருந்தது போலவே இன்றைக்கும் அவர் பூமியின் மேல் இருந்த போது கொண்டிருந்த ஒரு சரீரத்தை தவிர மற்றபடி அதே மேசியாவாக இருக்கிறார். அவர் என்னுடைய சரீரத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் உபயோகப்படுத்தும்படி தம்முடைய ஆவியை திரும்ப அனுப்பினார். இப்பொழுது உங்களால் இதை செய்ய முடியாதிருக்கலாம். ஆனால் ஒரு சந்ததியில் ஒன்று உண்டு என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், ஆனால் அதே சமயத்தில் உங்களால் அதை விசுவாசிக்க முடியும். எனவே உங்களால் செய்ய முடிந்த மற்ற காரியங்களை நீங்கள் ஒவ்வொருவருமே பெற்றுள்ளீர்கள். என்னுடைய விரலானது என்னுடைய கண்ணாய் இராத காரணத்தால் அது என்னுடைய விரலாய் இனி இருக்கப் போவதில்லை என்று தீர்மானித்தால் என்னவாகும்? இந்த கரமானது நான் இனிமேல் மேலே உயர்த்தப் போகிறதில்லை. ஏனென்றால் நான் ஒரு கண்ணாகவோ அல்லது ஒரு காதாகவோ இல்லாத காரணத்தால் நான் ஒரு கரமாக இருக்க மாட்டேன் என்று கூறினால் என்னவாகும்? ஏன், அது என்னுடைய சரீரத்தையே ஊனமுள்ளதாக்கிவிடுமே. நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை பொறுத்துகிறாரோ அதே விதமாக நீங்கள் இருங்கள். எத்தனையோ முறை நான் ஓரல் ராபர்ட்ஸையும் வெள்ளியர் ராமையும் தாமி ஆஸ்மனையும் வேந்து பாராட்டியிருக்கிறேன். அந்த மனிதர்களில் சிலருக்கு சென்று தேவனுக்கு மகிமை இதை விசுவாசிகள் என்கிறார்கள். விடாப்பிடி கொண்ட விசுவாசம். அதன் பின்னர் அங்கிருந்த அவர்கள் அவ்வளவு உற்சாகத்துடன் சோர்வின்றி கடந்து சென்று விடுகிறார்கள். வெள்ளிகிரகமோ ஒரு செய்தியோடு நின்று ஒரு சில நிமிடங்கள் ஜனங்களை உரையாடி உங்களுடைய தீர்மானத்தை செய்து பீடத்தண்டை வாருங்கள் என்கிறார். அப்படியே அங்கேயே நிற்கிறாரே என்று மற்றொரு அசைவை ஒருபோதும் உண்டு பண்ணுகிறதில்லை. அவர் வெளி நீர் ஏன் இதை செய்கிறீர் என்றார். மேலும் என்னுடைய செய்தி சென்று விட்டது, அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்றார். அது உண்மையே. அவர் சரியாக சோதோமிய சபையில் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருக்கிறார். அவருடைய பெயர் ஆபிரகாம் என்ற ஆங்கில எழுத்துக்களின் முடிவில் உள்ள ஹாம் என்ற பெயரோடு முடிவடைகிறது. ஆறு எழுத்துக்கள். ஆபிரகாம் என்பதோ ஆங்கிலத்தில் ஏழு எழுத்துக்களை கொண்டதாயிருக்கிறது. பாபிலோனில் அங்கிருந்த சபையின் செய்தியாளரை பாருங்கள். நிச்சயமாகவே தேசத்திலே மனம் திரும்புதலின் செய்தியை வெள்ளிகிரகமை போல் மேடையிலே முழக்கப்பட்டு பேசுகிற மனிதன் ஒருவனும் இல்லை. அவர் அங்கே நிற்கிறார். அதன் பின்னர் அங்கிருந்து நடந்து சென்று ஒரு துண்டு இறைச்சி கட்டத்தையும் சத்துள்ள உணவுப் பொருட்களை கொண்ட பாலையும் அறிந்துவிட்டு படுக்கைக்கு செல்கிறார். அதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் பிசாசுகளோடு நின்று போராட வேண்டியதா இருக்கிறதே. ஒரு சமயம் லாங் பீச் என்ற இடத்தில் நானும் சகோதரன் ஜாக்கும் உங்களுடைய தகப்பனாரும் அங்கே நின்று கொண்டிருந்தார். அங்கே திரு ஃபுல்லர், சார்லஸ் ஃபுல்லர் என்ற ஒரு அருமையான சகோதரன் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அங்கே அந்த பிற்பகலில் சுமார் 2,000 அல்லது 3,000 ஜனங்கள் இருந்தனர். அப்பொழுது நாங்களும் அவருடைய கூட்டத்தில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தோம். அவருக்கு பிறகு நான் அந்த அரங்கத்தை வாடகைக்கு எடுத்திருந்தேன். அவர் அங்கு நின்று ஒரு அருமையான சொற்பொழிவை ஆற்றினார். அது மட்டுமின்றி இங்கு யாராவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். அப்பொழுது 2 இல்லை 3 பேர் தங்களுடைய குழந்தைகளின் பிரதிஷ்டைக்காக வந்தனர். ஒரு ஸ்திரீயோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக கூறினாள். அப்பொழுது உதவிக்காரர்களில் ஒருவர் மேலே வந்து ஒரு சிறு ஜபத்தை ஏற்படுத்திவிட்டு திரும்பி போய் உட்கார்ந்து கொண்டார். பின்னர் கரங்களை குலுக்கி திரும்பி வெளியே சென்றனர். அவர்கள் அவருடைய அறிவாற்றல் உள்ள நன்கு உடை உடுத்தியிருந்த ஜனக்குழுவினராய் அங்கிருந்து நடந்து சென்றனர். இங்கே உள்ளே வருகின்ற என்னுடையவர்களோ சாதாரணமான எளிமையான மேற்சட்டைகளோடும் சக்கர நாற்காலிகளோடும் குருடராயும் முடமாயும் நொண்டியாயும் ஊனமற்றவர்களாகவே வருகின்றனர். அப்பொழுது உங்களுடைய விசுவாசமானது அந்த விதமான ஏதோ ஒன்றை சந்திக்க வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது இங்கே கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று நான் உரிமை கூறியிருக்கிறேனா? இப்பொழுது அவிசுவாசிகள் சுற்றி அமர்ந்து கொண்டு ஒரு குற்றத்தை கண்டறிய விரும்பி வெறுமன ஒரு குற்றத்தை கண்டறிய முயற்சிக்கின்றனர். நினைவிருக்கட்டும், இங்கே அண்மையில் டொரண்டோவில் நாங்கள் அங்கே நின்று பிரசங்கித்துக் கொண்டும் வியாதியஸ்தருக்காக ஜெபித்துக் கொண்டும் இருந்தோம். அப்பொழுது நான் ஒரு வினோதமான ஆவியை தொடர்ந்து உணர்ந்தேன். அது என்னுடைய இடதுபுறத்தில் அமர்ந்து கொண்டிருந்தது. நான் அதை தொடர்ந்து கவனித்தேன். அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு கூட்டம் அவன் என்னை மனோவசிய முறையில் மயக்கம் அறிவிக்க அங்கே உள்ளே வரும்படி கூலி கொடுத்திருந்தனர். அவன் ராணுவ முகாம்களுக்கு சென்று அங்குள்ள ராணுவ வீரர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு நாயை போல குறைத்து மற்ற காரியங்களையும் மனோவசியம் செய்வான். நான் அந்த பொல்லாத ஆவியை உணர்ந்தேன். ஆனால் அது எங்கிருந்து வந்து கொண்டிருந்தது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தேன். அதன் பின்னர் நான் அந்த கருத்த நிழலை கண்டேன். அப்பொழுது நான் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே காத்திருந்தேன். உடனே நான், பிசாசின் பிள்ளையே, இந்த விதமான ஒரு காரியத்தை செய்யும்படி பிசாசானவன் ஏன் உன்னுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான்? நீ தேவனை மேற்கொள்ளும்படியாகவும் தேவனுடைய ஆவிக்கு சவாலிடும்படியாகவும் வந்திருக்கிறபடியால் அவர்கள் உன்னை இங்கிருந்து தூக்கிச் செல்வார்கள் என்றேன். அவன் அப்பொழுதே அவனுடைய இருக்கையிலேயே பக்கவாதத்திற்குள்ளானான். அவன் இன்னமும் முடக்குவாதமுடையவனாயிருக்கிறான். புரிகின்றதா? நாம் சபையில் விளையாடக்கூடாது. எத்தனை பேர் கூட்டங்களில் இருந்து இது போன்ற காரியங்கள் சம்பவிக்கிறதை பார்த்திருக்கின்றீர்கள்? இது போன்ற காரியங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் அறிவீர்களா? நிச்சயமாக அது உண்மை. நினைவிருக்கட்டும், பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது இங்கு இதுதான் முதல் நபர் என்று நான் கருதுகிறேன். சரியா? இப்பொழுது பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்க வேண்டியதாக உள்ளது என்பதை சரியாக நான் உங்களுக்கு கூறி பிரசங்கித்திருக்கிறேன். இப்பொழுது அது சம்பவிக்குமானால் அப்பொழுது அது ஒரு அடையாளமாயிருக்கிறது. அந்த விதமாகத்தான் அடையாளமானது இருந்தது. அதன் பின்னர் அந்த அடையாளத்தை பின்தொடர்கிற சத்தத்தை விசுவாசியுங்கள். புரிகின்றதா? இப்பொழுது இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், முற்றிலும் புதியதாக வந்திருப்பவர்களாகிய உங்களுக்கு இது பரிசுத்த யோவான் 4 நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஒரு ஸ்திரீயை கிணற்றண்டையிலே சந்தித்ததை போன்றிருக்கிறது. அவர்கள் அதற்கு முன்பு தங்களுடைய ஜீவியத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்ததே கிடையாது. ஆயினும் அவருடைய தொல்லை என்னவென்பதை அவர் அந்த ஸ்திரீயிடத்தில் கூறினார். அப்பொழுது அது மேசியாவா இருந்தது என்பதை அவள் அடையாளம் கண்டுகொண்டாள். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் அல்லவா? இங்கே அது மீண்டும் நிகழ்கிறது. அதாவது ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் சந்திக்கிறார்கள். இப்பொழுது இவள் அந்த ஸ்திரீயா இருக்கவில்லை, நானும் அந்த மனிதனாய் இருக்கவில்லை, ஆனால் அவரோ இன்னமும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். புரிகின்றதா? இப்பொழுது இயேசு, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்று பரிசுத்த யோவான் 14:12 கூறினார். இப்பொழுது ஸ்திரீயே, உன்னை அறியாதிருக்கிறேன், நீ எங்கே எதற்காக நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்த ஒரு உட்கருத்தும் இடத்தில் இல்லை. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது வேறு யாரோ ஒருவருக்காக இருக்கலாம், நீ வியாதியா இருக்கலாம், அது ஒரு கால் நீ ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கலாம். அப்படியாயின் என்ன சம்பவிக்கிறது என்பதை கண்டறிவோம். புரிகின்றதா? நீ ஏதோ ஒரு காரியத்தை போலியாக நடித்து காட்டிக் கொண்டிருக்கலாம், அது என்னவா இருந்தாலும் எனக்கு தெரியாது. நீ ஒரு உண்மையான விசுவாசியா இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் உனக்கு உண்மையை கூறினாரா அல்லது இல்லையா என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ அறிந்து கொள்ள மாட்டாயா? அது உண்மையாயிருக்குமானால் நீ அதை அறிந்து கொள்வாய். இப்பொழுது பாருங்கள், அந்த விதமாகவே உன்னுடைய விசுவாசத்தை உடையவளாயிருக்கிறார். நீ இங்கு எப்படி வர விரும்புகிறாய்? இப்பொழுது எவரேனும் இது தவறாயிருக்கிறது என்று விசுவாசிப்பார்களாயின் நீங்கள் இங்கு வந்து இந்த நோயாளியை அழைத்து செல்லுங்கள், இங்கு வந்து மற்றவர்களையும் அழைத்து செல்லுங்கள். ஆகையால் நீங்கள் அதை செய்யாவிடில் அப்பொழுது என்னை குற்றப்படுத்தாதீர்கள். புரிகின்றதா சகோதரியே? அப்படியே ஒரு நிமிடம் இப்பொழுது இங்கே பாருங்கள். இப்பொழுது எனக்கு உங்களை குறித்து எந்த விதமான ஒரு உட்கருத்தும் கிடையாது. நீங்கள் அங்கே வெறுமன ஒரு ஸ்திரீயாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது வேதாகமத்தின் மூலமாக நான் நிரூபித்திருக்கிற தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் அவர் திரும்ப வந்து தம்முடைய ஆவியின் பரிபூர்ணத்தில் தம்மை வெளிப்படுத்துவதாக வாக்கு பண்ணியுள்ளார். அப்படியே சபையானது வளர்ந்து கொண்டே வருவது போன்றுள்ளது. அது ஒரு மனித சரீரமானது பாதத்திலிருந்து தொடைவரை வளர்ந்து பின்னர் தலைவரை வளர்வது போன்றே உள்ளது. தலையே சரீரத்திற்கு தலையாயிருக்கிறது. முதலாம் சபையிலிருந்து சரீரமானது வளர்ந்திருக்கிறது, அது வளர்ந்திருக்கிறது. சீர்திருத்தங்களில் இருந்து இப்பொழுது வரை வளர்ந்திருக்கிறது, அது நீதிமானாகுதலினூடாக பரிசுத்தமாகுதலினூடாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினூடாக வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது தலையானது கிறிஸ்து சரீர தண்டைக்கு, கிறிஸ்துவின் சரீர தண்டைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒருவரே அதை அறிந்தவராயிருக்கிறார். என்னுடைய கரத்திற்கு செயல்பட தெரியாது, அது தலையினால் அறிந்து கொள்கிறது. ஆனால் அவர் ஒருவரே அதை அறிந்திருக்கிறார். அந்த காரணத்தினால் தான் அவர் வார்த்தையாயிருக்கிறார். நான் அந்த வார்த்தை அல்ல, நான் ஒரு மனிதனாயிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் இந்த சரீரத்தை உபயோகப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்த மரித்தார். எனவே அவர் இதை உபயோகப்படுத்தும்படியாக ஒரு வரத்தை கொடுக்கிறார். அதாவது வெறுமன இயக்கும்படி எந்திர தடவாளத்தை இழுப்பது போன்றே உள்ளது. அதன் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் புது பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஆகையால் நீங்கள் செய்திருக்கிறதையும், நீங்கள் எதற்காக இருக்கின்றீர்கள் என்பதையும், அல்லது உங்களை குறித்த ஏதோ காரியத்தை அவர் விளக்கினார் அல்லது அதை உங்களிடத்தில் கூறினார், அப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள். அப்பொழுது கூட்டத்தாரும் அதே காரியத்தை விசுவாசிப்பார்கள் அல்லவா? தேவனாகிய கர்த்தர் அதை அருள்வாராக. இப்பொழுது நான் இங்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் தேவனுடைய மகிமைக்காக என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது அப்படியே அமர்ந்திருங்கள், அங்கும் இங்கும் இடம்பெயர வேண்டாம். அப்படியே ஒரு வினாடி இங்கே நோக்கி பாருங்கள். பேதுருவும் யோவானும் அந்த வாசலண்டை கடந்து சென்ற போது என்னை நோக்கி பார் என்று கூறினது போன்றே கூறுகிறேன். வேறு வார்த்தைகளில் கூறினால் நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கு கவனம் செலுத்துங்கள் என்பதாகும். புரிகின்றதா? இயேசு அந்த ஸ்திரீயிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்டார். எனக்கு தாகத்திற்குத்தான். பாருங்கள், நான் அதே காரியத்தையே பிரசங்கித்து வருகிறேன். பிதாவானவர் என்னை இங்கு போட்டன் ரோகுக்கு அனுப்பினார், எனவே நான் இங்கு இருக்கிறேன். அவர் சமாரியாவினூடாக செல்ல வேண்டியதாக இருந்தது என்று பிதாவானவர் கூறினார், எனவே அவர் அங்கு அமர்ந்திருந்தார். அங்கு முதலில் அவரிடத்தில் வந்தது ஒரு ஸ்திரீயாயிருந்தது. அவர் அந்த ஸ்திரீயின் பேரில் ஒரு அடையாளத்தை செய்த போது முழு பட்டணமே மறந்திருப்பியது. அது என்ன ஒரு வித்தியாசமாயிருக்கிறது! அவர் இன்றிரவு அதே காரியத்தை செய்வாரானால் பேட்டன் ரோகில் உள்ள எல்லோருமே மறந்திருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நான் அதை குறித்து சந்தேகப்படுகிறேன். நீங்கள் சந்தேகப்படவில்லையா? நான் நிச்சயமாகவே சந்தேகப்படுகிறேன். ஆனால் நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். எப்போதும் அறியப்பட்டிருந்த பொல்லாங்கை காட்டிலும் இப்பொழுது அதிக பொல்லாங்கு காணப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய நிலைமைகளை பாருங்கள். நீங்கள் இங்கே ஜபிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்றீர்கள். முற்றிலும் சரியே, நீங்கள் ஒரு தொண்டை கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அது உண்மையானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அது மாத்திரமல்ல, ஆனால் நீ அங்கே யாருக்காகவோ ஜபித்துக் கொண்டிருக்கிறாய், அது ஒரு குழந்தைக்காகவே. அந்த குழந்தை தொண்டையில் ஒரு மோசமான நிலைமையை உடையதாயிருக்கிறது. அந்த குழந்தையுடைய மோசமான நிலை என்னவென்றால் அதற்கு தொண்டையில் சதை வளர்ச்சி காணப்படுகிறது. தேவன் அந்த குழந்தையும் கூட சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ தேவனடைக்கு உயர்த்திருக்கிற உன்னுடைய கரத்தில் உள்ள அந்த கைக்குட்டையே ஒரு சாட்சியாகும். இப்பொழுது அதை குறித்து சந்தேகப்படாது. போய் அந்த கைக்குட்டையை குழந்தையின் மீது வை, சந்தேகப்படாது. முழு இருதயத்தோடு விசுவாசி, தேவன் உங்கள் இருவரையும் சுகப்படுத்துவார், உன்னையும் சுகப்படுத்துவார். உங்களால் அதை செய்ய முடியுமா? ஆகையால் நீ போ, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாமும் கூட அந்நியர்களாயிருக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது அடையாளமாயிருக்கிறது. இப்பொழுது சத்தமோ வார்த்தைக்கு திரும்புங்கள் என்பதாய் உள்ளது. உங்களுக்கு தெரியவில்லையா? அவர் பேசுகிறார். அவர் உங்களை குறித்து ஏதோ காரியத்தை என்னிடம் கூறுவாரானால் அப்பொழுது நான் உங்களுக்கு கூறியிருக்கிற அந்த வார்த்தையானது ரூபகாரப்படுத்தப்படும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அதுவே அதனை குறித்த ரூபகாரப்படுத்துதலாயிருக்கிறது. புரிகின்றதா? அவர் அதை செய்தார் என்று நான் கூறினேன், அது தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. இப்பொழுது தீர்க்க தரிசனமானது நிறைவேறுமானால் அப்பொழுது அவர் அதற்கு செவி கொடுங்கள் என்றார். நீங்கள் மட்டுமீறிய நரம்பு தளர்ச்சி நிலையை அடைந்து அந்த நரம்பு தளர்ச்சியினால் நீங்கள் அவதியுற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு கட்டி உண்டாயிருக்கிறது. அந்த கட்டி உங்களுடைய காலின் மேல் உள்ளது. அது உண்மை இல்லையா? இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய வீதியில் செல்லும் போது விசுவாசமாக செல்லுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறபடியே அது உங்களுக்கு ஆகட்டும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? எனக்கு உங்களை தெரியாது, ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். தேவனால் உங்களுடைய தொல்லைகளை என்னிடத்தில் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்னை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு தொல்லைகள் உண்டு, ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வேறு யாரோ ஒருவருக்காக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களோடு கரமுயர்த்தின அந்த நபரே. அது ஒரு சகோதரியாகும், அது உண்மை. இப்பொழுது உங்களுடைய சகோதரியோடு உள்ள கோளாறு என்னவென்பதை தேவனால் எனக்கு கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அவளுக்கு இருதய கோளாறு உண்டு, அது உண்மை. இப்பொழுது அவள் சுகமடையப் போகிறாள் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய விசுவாசத்தின்படியே அது உங்களுக்கு ஆக கடவுது. வாருங்கள் பெண்மணியே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய கோளாறு என்னவென்பதை அல்லது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை அல்லது ஏதோ காரியத்தை தேவனால் எனக்கு கூற முடிந்தால் அது உங்களை விசுவாசிக்க செய்யுமா? நீங்கள் என்னை அறிந்திருக்கின்றீர்கள், ஆனால் நான் உங்களை அறியேன். அது அவர் வாக்குரைத்த வார்த்தையின்படியே எனக்குள் அவருடைய தனி சிறப்பு பண்புகளை அடையாளம் கண்டுகொள்வதாயிருக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் வேறு ஒருவருக்காக இருக்கின்றீர்கள். உனக்கு உன்னுடைய வயதுடைய ஒரு ஸ்திரீக்கு இருக்கும் தொல்லைகளைப் போலவே உனக்கும் தொல்லைகள் உண்டு. ஆனால் உன்னுடைய முக்கியமான சிந்தனை வேறு யாரோ ஒருவரை பற்றியதா இருக்கிறது. உன்னுடைய வாஞ்சை தேவனிடம் உள்ளது. நீ உனக்காக தேவனை தேடிக்கொண்டிருக்கவில்லை, வேறு யாரோ ஒருவருக்காக தேடிக்கொண்டிருக்கிறாய். அது ஒரு மனிதனாகும், அது உன்னுடைய கணவனாக இருக்கிறது. அவன் இருதய கோளாறுடையவனாயிருக்கிறான். தேவன் அவரை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? போய் அதை விசுவாசி. நீ விசுவாசித்திருக்கிறபடியே அது அவண்ணமாகவே உனக்கு ஆகட்டும். இப்பொழுது நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் முழு பிரசங்க நேரத்திலுமே பாருங்கள், அது எப்போதுமே இருந்த விதமாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது மூன்று அல்லது நான்கு பேர் ஜப வரிசையில் கடந்து சென்றிருக்கிறபடியால் என்னால் இங்கு நிற்க முடியவில்லை. புரிகின்றதா? பாருங்கள், அப்படியே முழு கூட்டத்தினரும் இங்கே வெண்மையான பாலை போன்று காணப்படுகின்றனர். புரிகின்றதா? இயேசு என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்றார். ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டதே அவரிடத்திலிருந்து வல்லமையை கொண்டு சென்றது என்றால் அவரோ தேவகுமாரன். ஆனால் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியாகிய என்னை குறித்து என்ன? அவர் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள், இதை பார்க்கலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள் என்றார். யாக்கோபு அரசனின் மொழிபெயர்ப்போ பெரிய கிரியைகள் என்று கூறுகிறது. ஆனால் நீங்கள் மூல மொழிபெயர்ப்பை எடுத்துக் கொள்வீர்களானால் நீங்கள் இதை பார்க்கலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள் என்றே கூறப்பட்டுள்ளது. எவருமே பெரிய கிரியைகளை செய்ய முடியாது. அவர் மரித்தோரை எழுப்பினார், அவர் இயற்கையை நிறுத்தினார், மற்றும் எல்லா காரியத்தையுமே செய்தார். ஆனால் அவர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நீங்கள் இதை பார்க்கலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள் என்றார். உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் பாருங்கள், நான் என்பது ஒரு தனிப்பட்ட பிரதிபெயராயிருக்கிறது. நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். ஆகையால் அது அந்த மனிதன் அல்ல, அது கிறிஸ்துவாயிருக்கிறது. அதை கூறிக்கொண்டிருக்கிற நானே சற்று நேரத்தில் ஒரு விதமான நடுக்கத்திற்குள்ளாகி பின்னரே என்னுடைய சுய நினைவை அடைகிறேன். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் சுய நினைவற்று ஒரு இடத்திலே இருப்பீர்கள். அது நீங்கள் அங்கு மேலே இருக்கும் போதோ அல்லது இங்கே கீழே இருக்கும் போதோ அல்ல, அது இடைப்பட்ட நிலையிலேயே ஆகும். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கின்றீர்கள்? நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் என்றே கருதுகின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். நானும் கூட புரிந்து கொள்கிறேன். புலவர்களும் தீர்க்கதரிசிகளும் எப்பொழுதுமே இயற்கைக்கு மேம்பட்ட உணர்ச்சி கொண்ட நரம்பு கோளாறுடையவர்களாகவே இருக்கின்றனர் என்பதை நீங்கள் எப்போதாவது அறிந்திருக்கின்றீர்களா? எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? எத்தனை பேர் வில்லியம் கூப்பர் என்ற மகத்தான ஆங்கில புலவரை குறித்து வாசித்திருக்கிறீர்கள்? அவர் இம்மானுவேலின் ரத்த குழாய்களில் இருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டே என்று எழுதினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் அந்த பாடலை எழுதின பிறகு அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அண்மையில் நான் அவருடைய கல்லறையின் அருகில் நின்றேன். அவர் ஆற்றில் மூழ்கி தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாராம். அமெரிக்க சபைகளுக்கு மிக சிறந்த பாடல்களை அளித்த ஸ்டீபன் ஃபாஸ்டரை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள்? அவரதை தலையில் பெற்றிருந்தாரே என்று இருதயத்தில் அல்ல. ஒவ்வொரு முறையும் ஆவியின் ஏவுதல் அவருக்கு உண்டாகும் போது அவர் அப்பாடல்களை எழுதுவார். அதன் பின்னர் அந்த ஆவியின் ஏவுதல் அவரை விட்டு நீங்கின பிறகு அவருக்கே என்ன செய்வதென்று தெரியாதாம். எனவே அவர் இழக்கப்பட்டார். அவர் ஒரு குடிகாரனாயிருந்து வந்தார். முடிவிலே அந்த ஆவியின் ஏவுதல் அவரை விட்டு வெளியேற துவங்கின போது ஒரு ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்ட அவர் ஒரு கத்தியை எடுத்து தற்கொலை செய்து கொண்டார். அது உண்மை. தீர்க்கதரிசி எலியாவை நோக்கி பாருங்கள். அவன் அங்கு சென்றபோது வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தான். முதலாம் நாளிலே வானத்திலிருந்து மழையை வரவழைத்தான். அதன் பின்னர் வானங்களை அடைத்து அவை எல்லாவற்றையும் செய்தான். அதன் பின்னர் ஆவியின் ஏவுதல் அவை விட்டு சென்றபோது அவன் வராந்திரத்துக்குள்ளாக சென்று மறிக்க விரும்பினான். தேவன் அவனை கண்டறிந்து 40 நாட்கள் கழித்து குகைக்குள்ளாக அழைத்துக் கொண்டார். அது உண்மையா? தீர்க்கதரிசி யோனாவை நோக்கி பாருங்கள். அவன் தன்னுடைய செய்தியை அளித்த பிறகு அவன் மேலே சென்று குன்றின் மீது அமர்ந்து அவன் மறிக்கும்படி தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டான். உம்முடைய ஊழியக்காரன் சமாதானமாய் போகட்டும். ஜனங்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. இல்லை இல்லை, நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நானும் அதை விளக்கிக் கூற முடியாது. மற்றெந்த மனிதனுமே அதை விளக்கிக் கூற முடியாது. நீங்கள் தேவனை விளக்கிக் கூற முடியாது. தேவன் விஞ்ஞான ஆராய்ச்சியினால் அறிந்து கொள்ளப்படுகிறதில்லை. தேவன் விசுவாசத்தினால் அறிந்து கொள்ளப்படுகின்றார். நாம் அவரை விசுவாசிக்கிறோம். நீங்கள் எப்படி விளக்கிக் கூற முடியும்? அது எப்படி விசுவாசமாயிருக்கும்? நாம் விசுவாசத்தினாலே தேவனை அறிந்து கொள்கிறோம். சபையானது தேர்ச்சியடைந்த செய்தியை கொண்டுவரும்படியான உழைப்பையும் களைப்பையும் கடும் முயற்சியையும் சோதனையையும் ஒருபோதும் அறிந்து கொள்ளாது. ஆனால் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வெகுமதி ஜனங்களிடத்திலிருந்து வருகிறதில்லை. பெண்மணியே இங்கே பாருங்கள், துரிதமாக இங்கு பாருங்கள். அந்த ஸ்திரீ மரணத்திற்கு எதுவாக நிழலிடப்பட்டிருக்கிறார். தேவன் அந்த ஸ்திரீயிடத்தில் உடனடியாக வருகிறதில்லை. என்னால் காண முடிகிறது. அவளை சுற்றி தொங்கிக் கொண்டிருக்கிற கருத்த நிழலை நீங்கள் காணவில்லையா? உலகம் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவள் மறித்து போவாள். இங்கு அண்மையில் அவர்கள் அதை போன்ற ஒரு புகைப்படத்தை எடுத்தனர். நான் அதை வீட்டில் வைத்திருக்கிறேன். அவளுக்கு அருகில் ஒரு கருத்த நிழல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவள் மரணத்துக்கு எதுவாக நிழலிடப்பட்டிருக்கிறாள். அந்த சிறிய பெண்மணிக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. இந்த அறுவை சிகிச்சையில் அவர்கள் புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்தனர். எனவே இப்பொழுது அவள் எல்லாவித சிக்கல்களும் நிறைந்த தொல்லைகளை உடையவளாயிருக்கிறாள். ஒரு காரியம் என்னவெனில், நீ எழும்பி நிற்க முடியாதபடி அந்த அளவிற்கு மிகவும் பலவீனமாயிருக்கிறார். மற்றொரு காரியம் என்னவெனில், சிறுநீர் பையிலிருந்து சீழ் வெளியேறுகிறது. இப்பொழுது நான் வெறுமன ஏதோ ஒரு காரியத்தை கூறிக்கொண்டிருக்கவில்லை என்பதை நீ காண்கிறாய். புரிகின்றதா? அது உண்மையாயிருக்கிறது. ஆனாலும் பெண்மணியே, மருத்துவரும் முயற்சித்தார். நான் அதற்காக அவரை பாராட்டுகிறேன். ஆனால் அவர் ஒரு பரிகாரமாயிருந்தார். ஆனால் தேவனோ சுகமளிப்பவராயிருக்கிறார். நீ அந்த விதமாக மறிக்கப் போகிறாய். ஏனெனில் அவரால் செய்ய முடிந்த எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? அப்படியே ஒரு நிமிடம் இங்கே வாருங்கள்.
By the commission given me by Almighty God, witnessed to me by an angel, which is present now in the form of
சர்வ வல்லமையுள்ள தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் மூலமாகவும் எனக்கு சாட்சி பகர்ந்தவரும் ஒரு அக்னிஸ்தம்ப ரூபத்தில் இருக்கிற தூதனை கொண்டு இந்த ஸ்திரீயினுடைய ஜீவனை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த பிசாசை நான் அடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இப்பொழுது விசுவாசமாய் செல்லுங்கள். உங்களுக்குள்ள எல்லாவற்றோடும் விசுவாசியுங்கள். மற்றெல்லா காரியத்தை காட்டிலும் ஜனங்களை அதிகமாக கொள்ளுகிற இருதய கோளாறு என்ற ஒரு கோளாறு உனக்கு உண்டு. அதுவே முதன்மையான வியாதியா இருக்கிறது என்று அவர்கள் உரிமை கோருகின்றனர். ஆனாலும் ஐயா, அதுவல்ல, பாவமே முதன்மையான அவிசுவாச வியாதியா இருக்கிறது. அந்த இருதய கோளாறை சுகப்படுத்த உங்களை அவரால் சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அப்படியானால் போய் அதை விசுவாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனால் உங்களுடைய முதுகை சுகப்படுத்த முடியும் என்றும் உங்களை சுகப்படுத்த முடியும் என்றும் நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சகோதரியே, போய் அதை விசுவாசியுங்கள். உங்களுக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். நீங்கள் சுகத்திற்கான முன்னேற்றம் அடைவீர்கள். மூட்டுவலி மற்றும் இருதய கோளாறு, ஆனால் தேவனால் உங்களை குணப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் விசுவாசித்திருக்கிறபடியே அந்த விதமாகவே அது உங்களுக்கு சம்பவிக்கும். இப்பொழுது போய் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவன் உங்களை சுகமாக்குவார். உங்களுக்கும் கூட ஒரு முதுகு கோளாறு உண்டு. இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குணப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது போய் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். பாருங்கள், நான் உங்களை சுகப்படுத்த முடியாது. சரீர சோர்வோடு கூடிய பெரும் தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி மற்றும் மூட்டு வலியும் கூட உனக்கு உண்டு. தேவனால் உங்களை சுகப்படுத்தி குணமாக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அப்படியானால் போய் அதை விசுவாசியுங்கள். உங்களை அநேக முறை தொடர்ந்து எழுப்புகிறது இருமலே, ஆனாலும் தேவன் மூச்சு தடையுடன் கூடிய இருமல் நோயை குணப்படுத்துகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? அவர் இப்பொழுதும் உங்களை சுகமாக்குகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய விசுவாசத்திற்காக உங்களுக்கு நன்றி. உங்களிடத்தில் நான் ஒரு வார்த்தை கூட கூறாமல் வெறுமனை என்னுடைய கரங்களை உங்கள் மீது வைத்தால் என்னவா இருக்கும்? நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? இங்கே வாருங்கள், அந்த மூட்டு வலி உங்களை விட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய கரங்களை நான் உங்கள் மீது வைக்கிறேன், அது உங்களை விட்டு நீங்கி போகிறது. வாருங்கள் சகோதரியே, வாருங்கள். நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நல்லது, அது அற்புதமாய் உள்ளது. ஆகையால் உங்களுடைய இரவாகாரத்தை போய் புசியுங்கள், உங்களுடைய வயிறு சரியாயிருக்கும். அதிகமான முதுகு தொல்லை, அது நீண்ட காலமாகவே உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டு வருகிறது. போய் விசுவாசியுங்கள், நீங்கள் போய் நீங்கள் சுகமடைய போகின்றீர்கள் என்று விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்காக அதை செய்வார். ஆமென். அதுதான் இது. சகோதரனே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் சுகப்படுத்துகிறபடியால் சர்க்கரை நோய் ஒரு பொருட்டல்ல, அவரால் அவைகளை சுகப்படுத்த முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? சரி, அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது போய் அவரை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்களுக்கும் கூட அது உங்களுடைய இரத்தத்தில் உள்ளது. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? போய் உங்களுடைய முழு இதயத்தோடு அதை விசுவாசித்து சுகமாயிருங்கள். அது உங்கள் மீது பட்டவுடனே அப்பொழுதே அவர் உங்களை சுகமாக்கி விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அவர் சுகமாக்கி விட்டார். ஸ்திரீகளுடைய கோளாறு, இருதய கோளாறு, நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? போய் இயேசுவின் நாமத்தில் சுகமடையுங்கள். உங்களுடைய முதுகு தொல்லையும் உங்களுடைய சிறுநீரகங்களையும் தேவன் சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே செல்லுங்கள். நான் சுகமாக்குகிறதில்லை, என்னால் சுகப்படுத்த முடியாது, நான் ஒரு சுகமளிப்பவர் அல்ல. அவருடைய முதுகு தொல்லையை குறித்து அவர் கூறின போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? உங்களுடைய தொல்லையும் கூட சுகமாகிவிட்டது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியே போய் அதை விசுவாசியுங்கள். ஆகையால் அப்படியே போய் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்களுடைய தொல்லையும் கூட தேவன் உங்களை சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? போய் அதை உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவன் அதை உங்களுக்கு அருள்வார். அது எவ்வாறாயினும் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களையும் கூட சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே தொடர்ந்து சென்று உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். ஐயா, வாருங்கள். ஒரு வெண்மை நிறமான துளி கீழே விழுகிறது. அதை குறித்த வியாதி நிர்ணயமானது சர்க்கரை நோய் என்பதை காண்பிக்கும். அவர் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது நாம் ரத்தம் செலுத்தப்படுவதற்காக கல்வாரி அண்டை செல்வோமாக. விசுவாசத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் சுகமடைவாராக. ஆமே. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது கூட்டத்தில் உள்ள உங்களில் சிலரை குறித்து என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இந்த மாவட்டத்தில் உள்ளவர்களை குறித்து என்ன? அந்த சிறு பெண்மணி அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஸ்திரீகளுக்கான தொல்லையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரு சிறு நீல நிற கோட் அணிந்திருக்கிறாள். சரி, இப்பொழுது விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். அது அப்படியே எளிமையானதா இருக்கிறது. அந்த பெண்மணி உங்களுக்கு பின்னாக கருத்த முடியுடன் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் கர்த்தாவே உமக்கு நன்றி என்றாள். ஏதோ ஒன்று அவளை தொட்டது. அது என்னவென்பதை அவள் அறியவில்லை. சரியாக அந்த பெண்மணிக்கு பின்னாக அமர்ந்துள்ள உங்களை விட்டு அந்த சிறுநீர்ப்பை கோளாறானது சென்று விட்டது. அப்பொழுது நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள். அங்குள்ள பெண்மணியே, நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களானால் நலமாயிருக்கும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுடைய கரத்தை மேலே உயர்த்துங்கள். தேவன் உங்களை சுகப்படுத்துகிறார். இங்கே கீழே உள்ள யாரோ ஒருவரை குறித்து என்ன? அங்கே கூட்டத்தில் பின்னால் உள்ளவர்களே, இப்பொழுது உண்மையான பயபக்தியோடு இருங்கள். அசையாதீர்கள். பாருங்கள், இந்த வியாதிகள் ஒருவரிடத்திலிருந்து ஒருவரிடத்திற்கு செல்லும். ஐயா, உங்களை குறித்து என்ன? இங்கே இந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் இந்த வயோதிக மனிதரை குறித்து என்ன? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவனால் உங்களை சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு மூட்டுவலி மற்றும் மூச்சுக்குழாய் வீக்கம் உள்ளது. தேவன் அதை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு அடுத்தபடியாக அமர்ந்துள்ள பெண்மணியே, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்களும் கூட விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் என்னிடத்திலிருந்து மிகவும் தூரமாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது அப்படியே அவரை விசுவாசியுங்கள். நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய உயர் ரத்த அழுத்தம் இறங்கிவிடும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்களும் கூட உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்கள். நீங்கள் அவளை உற்சாகப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தீர்கள். அது என்னவென்பதை தேவனால் என்னத்தை கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய மிகவும் அருமையானவராக இருந்து வருகின்றீர்கள். இப்பொழுது தேவன் உங்களுக்கு உதவ அருமையானவராக இருப்பார். உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டு வருகிற ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை உங்களுக்கு உண்டு. அது உண்மை என்றால் இந்த விதமாக உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். இப்பொழுதே அது தீர்ந்துவிட போவதாய் உள்ளது. அவர் அதை சரிப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்தவராய் இல்லாதிருந்து இயேசு கிறிஸ்து இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார் என்ற உணர்வுடையவர்களாய் இப்பொழுதே எழுமி நின்று, இயேசுவே, நான் என்னை ஒரு பாவியாக அடையாளம் காட்ட விரும்புகிறேன், நீர் என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிப்பீரா என்று கூற விரும்புகின்றீர்கள்? உங்களுடைய காலூன்றி எழுமி நில்லுங்க. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 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 தேவன் உங்களை 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 ஆசீர்வதிப்பாராக. இதை அவர் உங்களை காண்கிறார். நீங்கள் அதை செய்யும் போது அவர் உங்களுடைய பெயரை நினைவு கூறுகிறார். இங்கே மாடியின் உப்பரிக்கையில் உள்ளவர்கள் எழுமி நின்று, கர்த்தராகிய இயேசுவே, நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட விரும்புகிறேன், நான் அதை விரும்புகிறேன், என்னுடைய ஆத்மாவிற்கான இரக்கம் எனக்கு வேண்டும் என்று கூறுங்கள். ஐயா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவே, எனக்கு இரக்கம் தேவை என்று கூறுங்கள். நண்பனே, அவர் இங்கு இருப்பதை உன்னால் காண முடியவில்லையா? வாலிபனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வாலிபஸ்திரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நீ எப்போதும் செய்திருக்கிறதிலேயே மிகவும் மகத்தான காரியமாயிருக்கிறது. இப்பொழுது யாரோ ஒருவர் அதை செய்யாமல் இருக்கின்றனர். ஆகையால் எழுமி நின்று, கர்த்தராகிய இயேசுவே, நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட விரும்புகிறேன், நான் இன்றுவே என்னை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பீர்களா? பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் விரும்புவது தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களோ அது எந்த காரியத்தையாவது பொருட்படுத்துகிறதா என்று கேட்கின்றீர்கள். அதுதான் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசமாயிருக்கிறது. நீங்கள் இங்கு அவருடைய பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொள்கின்றீர்களா? நீங்கள் அதை கண்டுகொள்கின்றீர்களா? நீங்கள் அதை உணர்கின்றீர்களா? பாருங்கள், நீங்கள் அதை காண்கிறீர்கள். அது கிரியை செய்கிறதை நீங்கள் காண்கின்றீர்கள். அது அவரே ஆகும். அதைத்தான் சரியாக அவர் செய்வதாக கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? வேறு யாரோ ஒருவர், கர்த்தாவே, நான் என்னை ஒரு பாவியாக அடையாளம் காட்ட விரும்புகிறேன், நீர் இப்பொழுது என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும் என்று கூறுகிறார். நீங்கள் ஏற்கனவே நின்று கொண்டிருந்தால் அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். உங்களில் சிலர் சுவற்றை சுற்றி நின்று கையை உயர்த்துகிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரோ ஒருவர் மேலே மாடியின் உப்பரிக்கையில் பின்பக்கம் உள்ளவர், கர்த்தராகிய இயேசுவே, நான் என்னை அடையாளம் காட்ட விரும்புகிறேன், இன்றிரவு உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் இரக்கத்துக்காக நான் மன்றாடுகிறேன், இதே தேவன் என்னை நியாயந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன், அவருடைய பிரசன்னம் இப்பொழுது இங்கு உள்ளது, அவர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும், நான் தவறாயிருக்கிறேன் என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே நான் எழுமி நின்று, நான் தவறாயிருக்கிறேன் என்று கூற விரும்புகிறேன், நான் என்னுடைய தவறை அறிக்கை செய்கிறேன், நீர் என்னுடைய இதயத்தில் என்னை கடிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த காரணத்தினால்தான் நான் என்னுடைய ஜெப வரிசையை நிறுத்திவிட்டேன். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் அதை நிறுத்தினதற்காக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அது சம்பவிக்க வேண்டியதா இருந்தது என்பதை நான் அறிந்திருந்த காரணத்தால் நான் அதை நிறுத்தினேன். இப்பொழுது இங்கே மற்றவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் எழும்பி நிற்க மாட்டீர்களா? எழும்பி நின்று, நீங்கள் தவறாயிருக்கின்றீர்கள் என்பதை ஏதோ ஒன்று உங்களுடைய இதயத்தில் கூறிக்கொண்டிருக்கிறதை கூறுங்கள். ஐயா, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. நான் தவறாயிருக்கிறேன், கர்த்தாவே, என்னை மன்னியும், நான் என்னை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறேன், கர்த்தாவே, நான் உம்முடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்கிறேன், நீர் இங்கு இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன், நான் நீர் இங்கு இருக்க வேண்டியவராய் இருக்கிறீர், இது நீர் செய்யும் காரியமாய் இருக்கும் என்று நீர் கூறினீர். இப்பொழுது நான் இந்த அடையாளத்தை காண்கிறேன். அது இந்நாளில் அடையாளமாய் இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று எனக்கு விளக்கி கூறப்பட்டிருக்கிறதை நான் அறிவேன். மனம் திரும்புவதற்கு திரும்ப அழைக்கின்ற சத்தத்தை நான் கேட்கிறேன். கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன், நான் அந்த அடையாளத்தை விசுவாசிக்கிறேன், நான் அந்த சத்தத்தை கேட்கிறேன். இப்பொழுது அந்த சத்தம் உங்களிடத்தில் பேசுகிறதே. ஓ சிதறண்டோரே, ஓ மார்க்கம் தப்பி அலைய நட்சத்திரமே, திரும்பு. ஓ வெளியேற்றப்பட்டிருக்கிற உங்களைத்தான், திரும்புங்கள், இன்றிரவே திரும்புங்கள். நீங்கள் திரும்ப மாட்டீர்களா? அப்படியே எழுமி நின்று, நான் என்னை ஒரு பாவியாக அடையாளம் காட்டி இரக்கத்திற்காக மன்றாடுகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் யாராவது அதை செய்வீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கு மேலே உள்ள மகனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை காண தவறிவிட்டாலும் அவர் தவறமாட்டார். பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மிகவும் அருமையாக உள்ளது. அது மிகவும் அருமையாக உள்ளது. வேறு யாராவது இருக்கின்றார்களா? அப்படியே தொடர்ந்து நான் அப்படியே ஒரு நிமிடம் தாமதப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இன்னமும் இங்கே ஒரு சிறு பாரத்தை உணர்கிறேன். பாருங்கள், வேறு யாராவது இருக்கின்றார்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை செய்வதற்கான வழி அதுவே ஆகும். அதுதான் இது. வேறு யாராவது நான் என்னை அடையாளம் காட்ட விரும்புகிறேன், எனவே நான் அப்படியே எழுமி நின்று நான் தவறாயிருக்கிறேன் என்று கூற விரும்புகிறேன், நான் இரக்கத்திற்காக மன்றாடி கொண்டிருக்கிறேன் என்று கூறுவீர்களா? நீங்கள் அதை செய்வீர்களா? எனவே நான் மேலும் தொடர்ந்து செல்வதற்கு முன்னர் துரிதமாக எழும்பி, கர்த்தராக இயேசுவே, நான் என்னை அடையாளம் காட்ட விரும்புகிறேன் என்று கூறுங்கள். வாலிப ஸ்திரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரியும், ஒரு கால் நீங்கள் போய் சேருவதற்கு முன்பு ஏதோ ஒரு நேரத்தில் அல்லது மற்ற நேரத்திலோ உங்களுடைய முகத்தில் ஒரு குளிர்ந்த மூடுபடி வரலாம். அப்பொழுது ஏதோ ஒரு காலையில் மருத்துவர் வந்து உங்களுடைய நாடி துடிப்பானது குறைந்து கொண்டே வருவதை உணர்ந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் விடப்படலாம். அப்பொழுது குளிர்ந்த மரண அலைகள் உங்களுடைய முகத்தில் மிதப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அப்பொழுதே நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்வீர்கள். நினைவிருக்கட்டும், அவர்களால் உங்களை மிகவும் ஆழத்தில் புதைக்க முடியாது, அவர்கள் உங்களுக்கு ஒன்றையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன், நான் கடைசி நாளில் மீண்டும் உங்களை எழுப்புவேன் என்று வாக்குறுத்துள்ளார். பாருங்கள், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரமிப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அந்த வாக்குத்தத்தத்தை எவருமே அழித்துவிட முடியாது. ஆனால் இயேசு அதை கூறினார், என் வசனங்களை புரிந்து கொண்டு அதை விசுவாசிக்கிறவன், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவன் எழுப்பியிருக்கிற ஒரே பேரான தேவகுமாரன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறான். அவர் இன்றிரவு இங்கே உயிரோடு இருந்து தம்மை உயிர்த்தெழுதலின் தம்முடைய தன்மையை காண்பிக்கிறார். இதற்கு பின் வேறு யாராவது எழுமி நின்று நான் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறிய பெண்மணியே, அது மிகவும் அருமையாயிருக்கிறது. அது ஒரு தீரமான காரியமாய் உள்ளது. நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே சற்று நேரத்திற்கு முன்பு நான் பீட அழைப்பை கவனித்தேன். ஜனங்கள் மெல்லும் பசைவிட்டாயுடன் மேலே வந்து இந்த பக்கத்தில் ஒருவரோடு ஒருவர் விளையாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் அந்த ஜனங்களுடைய முகத்தில் காணப்படுகின்ற உத்தமத்தை நீங்கள் கவனித்தீர்களா? அந்த வாலிபஸ்திரிகள் தங்களுடைய வெட்டப்பட்ட குட்டையான தலைமுடியை குறித்தும் அவர்கள் அணிந்துள்ள முகச்சாயத்தை குறித்தும் கடிந்து கொள்ளப்பட்ட பிறகு அந்த முகச்சாயத்தோடு வெட்டப்பட்ட குட்டையான தலைமுடியோடும் அப்படியே எடுமி நின்று நான் ஒரு பாவி, தேவனே என் மேல் இரக்கமாயிரும் என்று கூறுகிறார்களே, அது அந்த வித்துக்கள் அங்கே கிடந்ததாய் உள்ளது. எனவே அதன் மீது வெளிச்சம் உதித்தது. அவர்கள் அதை அறிவர். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இங்கே எழுமி நின்ற அந்த நபருக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் உங்களுடைய கரத்தை அந்த நபர் மீது வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கரங்களை வைப்பீர்களா? எழும்பி நின்றவர்கள் மீது வையுங்கள். அவர்கள் உங்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருந்தால் அந்த சகோதரியின் மீது, அந்த சகோதரன் மீது வைத்து, நான் என்னுடைய கரத்தை இப்பொழுது உங்கள் மீது வைத்துள்ளேன், நான் ஜெபிக்கப் போகிறேன் என்று கூறுங்கள். பரலோக பிதாவே, இன்றிரவு இங்கே இருக்கின்றவர்கள் உம்மை விசுவாசிக்கிறார்கள். நீரோ சில விதைகள் வழியருகே விழுந்தன என்றும் பறவைகள் வந்து அதை பற்றித்தன, மற்றவைகள் கற்பாறையான நிலங்களிலும் முள்ளிலும் முச்செடியிலும் விழுந்தன, ஆனால் சில நல்ல செழிப்பான நிலத்திற்குள் விழுந்தன என்றும் கூறினீர். இன்றிரவு உம்முடைய பிரசன்னம் இங்கிருக்கிறபடியால் இன்றிரவு இங்குள்ள அநேகர் நீர் தேவனுடைய குமாரன் என்றும் நீர் என்றைக்குமாய் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நீர் பிழைத்திருக்கிறபடியால் நாங்களும் கூட பிழைத்திருப்போம் என்று நீர் வாக்குரைத்திருக்கிறீர். கர்த்தராகிய இயேசுவே, அவர்கள் எழும்பி உம்மை அவர்கள் விசுவாசித்தனர் என்பதற்கு ஒரு சாட்சியாக நின்றனர். இப்பொழுதும் கர்த்தாவே, அந்நாளில் நீர் அவர்களுக்காக நிற்பீர் என்பதை நான் அறிவேன். கர்த்தாவே, இதை அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவர்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு நல்ல சபைக்கு சென்று கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பண்ணப்படுவார்களாக. அவர்கள் தங்களை ஒரு நல்ல கூட்டமான விசுவாசிகளோடு இணைத்துக் கொள்வார்களாக. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. அவர்கள் அந்நாளிலே சுவிசேஷத்தின் வெற்றி சின்னங்களாகவும் உம்முடைய கிரீடத்தில் உள்ள ரத்தினங்களாகவும் இருப்பார்களாக. இப்பக்கத்தின் அந்த மகத்தான நாளிலே நான் அவர்களை மீண்டும் ஒருபோதும் காண முடியவில்லை என்றால், அந்நாளில் தரிசனத்தில் நான் அவர்களை கண்டது போல கண்டு என்னை உங்களுக்கு நினைவிருக்கவில்லையா? அன்றிரவு பாட்டன் ரோகில் நான் தான் எழும்பி நின்றேன் என்று கூறுவதை கேட்பேனாக. இதை அருளும் பிதாவே, கிறிஸ்துவின் நாமத்தினூடாக அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்பாக ஒரு பெட்டி உருமால்களும் சிறு பாதரட்சைகளும் காலுறைகளும் கைக்குட்டைகளும் துணிகளும் கச்சைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பரிசுத்த பவுலின் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மீது போட ஜனங்களை விட்டு அசுத்த ஆவிகள் புறப்பட்டு சென்றது என்று வேதத்தில் நாங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் பிதாவே, நாங்கள் பரிசுத்த பவுல் அல்லவென்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் நீரோ இன்னமும் மாறாத அதே தேவனாகவே இருக்கிறீர். எனவே இந்த சந்ததியினர் உத்தமமாய் விசுவாசிக்கின்ற காரணத்தால் நீர் அதே பலன்களை தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவன் பவுலாயிருந்த காரணத்தால் அவர்கள் பவுலை ஒருபோதும் விசுவாசிக்கவில்லை. ஆனால் நீர் உம்மை பவுலோடு அடையாளம் காட்டினபடியால் அவர்கள் பவுலை விசுவாசித்தனர். கர்த்தாவே, நீர் இன்றிரவு எங்கள் மத்தியில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறீர் என்ற அதே காரியத்தை அவர்கள் இன்றிரவு விசுவாசிக்கின்றனர். ஓர் நாள் நாங்கள் கூறுவது என்னவெனில், ஒரு எழுத்தாளன் எங்களுக்கு கூறியிருந்தார், அதாவது இஸ்ரவேலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் தங்களுடைய பாதையில் இருந்தபோது அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்வதை தடுக்க சிவந்த சமுத்திரம் குறுக்கே வழியில் நின்றது என்றான். மேலும் அந்த எழுத்தாளன், அது இஸ்ரவேலர் மீது உருள வந்த போது தேவன் கோபக்கண்களோடு அக்னி ஸ்தம்பத்தினூடாக அதை நோக்கி பார்த்தார். அப்பொழுது அது அவிசுவாசிகளுக்கு அந்தகாரத்தையும் கூட்டுத்தனத்தையும் உண்டாக்கி இஸ்ரவேலருக்கோ வெளிச்சத்தை ஏற்படுத்தினது. சிவந்த சமுத்திரமானது வழியில் குறுக்கே நின்ற போது அது பயமடைந்து பின்னிட்டு விலகி சென்றது. அப்பொழுது இஸ்ரவேலர் உலர்ந்த தரையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கடந்து சென்றனர் என்று எழுதியிருந்தான். தேவனாகிய கர்த்தாவே, இன்றிரவு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினூடாக நோக்கி பாரும். நான் என்னுடைய கரங்களை இந்த உருமாள்கள் மீது வைக்கிறேன். அவைகள் வியாதியஸ்தர் மேல் வைக்கப்படும் போது கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் அந்த நபரை நோக்கி பார்க்க அவரிடத்திலிருந்து அந்த வியாதி அகன்று போய் நல்ல ஆரோக்கியமும் பலனுமான தேசத்திற்குள் அவர்கள் கடந்து செல்வார்களாக. வேதமோ அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் என்று உரைத்துள்ளது. இதை அருளும் கர்த்தாவே, நான் இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறேன். ஆமென். நான் பின் செல்வேன், அவர் எங்கே நடத்துகிறாரோ நாம் அப்படியே பாடுவோமாக. பின் செல்வேன், நான் அவரோடு செல்வேன். இப்பொழுது அவருடைய பிரசனம் இருக்கிறது. நாம் அவரை பாடலில் இனிமையாக அப்படியே ஆராதிப்போமாக. வழி நடுக செல்வேன், உங்களால் உண்மையாகவே அதை இந்த விதமாக பாட முடியுமா? எங்கே நடத்துகிறாரோ அங்கே நான் செல்வேன். அவர் என்னை எங்கே நடத்துகிறாரோ அங்கே நான் செல்வேன். அவர் என்னை எங்கே நடத்துகிறாரோ அங்கே நான் செல்வேன். நான் அவரோடு செல்வேன். நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களானால் இப்பொழுதே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அவரோடு வழி நடுக செல்வேன். நாம் இப்பொழுதே எழும்பி நிற்போமாக. உங்களுடைய கரங்களை மீண்டும் உயர்த்துங்கள். அவரோடு தோட்டத்தினூடாக செல்வேன். ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆவியில் பாடுங்கள். உண்மையாகவே துண்டிக்கும் செய்தி. நாம் அவருடைய பிரசன்னத்தில் அவரை ஆராதிப்போமாக. அவர் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் தோட்டத்தினூடாக அவரோடு செல்வேன். நான் அவரோடு செல்வேன். வழி நடுக அவரோடு செல்வேன். இப்பொழுது நாம் அதை வாய் திறவாமல் மௌனமாக பாடுவோமாக. இப்பொழுது நீங்கள் அதை பாடிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் யாருனாவது கரத்தை குலுக்கி, யாத்திரிகனே தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக, யாத்திரிகனே தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த விதமாக நீங்கள் கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம். மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், பெந்தேகோஸ்துக்கள் யாவரும் ஒருவரோடு ஒருவர் கரங்களை குலுக்குங்கள். யாத்திரிகனே தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக, அந்த விதமாகத்தான் நாம் இருக்கிறோம். யாத்திரிகர்கள் தோட்டத்தினூடாக, யாத்திரிகனே தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தோட்டத்தினூடாக இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. நான் அவரோடு செல்வேன், வழிநடுக அவரோடு செல்வேன். நாம் நம்முடைய தலைகளை தாழ்மையாய் ஜபத்திற்கு வணங்குவோமாக. காலையில் ஞாயிறு வேத பாட பள்ளி உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். ஏதோ ஒரு வழியில் அல்லது மற்றெந்த வழியிலோ தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய இருதயத்தில் அவ்வளவு தத்ரூபமாக இருப்பதை நான் அப்படியே உணர்கிறேன். எவ்வாறாயினும் இன்றிரவு அதை விட்டு செல்வது எனக்கு மிகவும் கடினமானதாக இருக்கிறது. இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் பிரியங்கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் கிறிஸ்துவண்டை வருவதைக் கண்டு அநேகமாக நாம் நாளை ஒரு பெரிய கூட்டத்தை வைக்கலாம், நான் ஏன் ஒருபோதும் பீட அழைப்பை உண்டு பண்ணுவதில்லை என்று சிலர் வியப்புறுகின்றனர். நானோ அதை உண்டு பண்ண வழிநடத்தப்படும் வரையில் நான் காத்திருக்கிறேன். புரிகின்றதா? தங்களுடைய கரத்தை உயர்த்தின அல்லது எழுமி நின்ற ஒவ்வொருவரும் நாளை ஏதோ ஒரு நல்ல சபையில் இருப்பீர்கள் என்றும் விசுவாசிகளுக்கு மத்தியில் உங்களுடைய ஸ்தானத்தை தெரிந்து கொள்வீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் கலைந்து செல்வதை போதகர் விரும்பினால் இங்கே முன்பாக வரும்படி நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நம்முடைய தலைகளும் இருதயங்களும் தேவனுக்கு முன்பாக வணங்கியிருப்பதினால் இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.